things are possible.
யாவும் கைகூடிடும். நம்பிடுவாய். நாம் ஜெபவார்த்தைக்காக இப்பொழுது நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. நம்முடைய தலைகள் வணங்கியிருப்பதோடு தேவனுக்கு முன்பாக தெரியப்படுத்தும்படியான விசேஷித்த விண்ணப்பங்கள் ஏதாகிலும் இருக்குமா என்று நான் எதிர்பார்க்கிறேன். அப்படியே கரத்தை உயர்த்தி உங்கள் கரத்தின் கீழே மனதில் உள்ள உங்களுடைய விண்ணப்பத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். பரலோக பிதாவே, நித்தியத்திற்கு இந்த பக்கத்தில் மற்றொரு முறை நாங்கள் ஒன்று கூடியிருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். இன்று காலை நீர் எங்கள் பலனை புதுப்பிக்கவும் எங்களுக்கு முன் வைக்கப்பட்டுள்ள பயணத்தை மேற்கொள்ள எங்களுக்கு தைரியத்தை அளிக்கவும் உம்மை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். மன்னாவிற்காக அதிகாலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்று கூடியது போன்று நாங்கள் இப்பொழுது ஒன்று கூடி வந்திருக்கிறோம். அந்த மன்னா அவர்களுக்கு முந்தைய இரவில் அளிக்கப்பட்டு அடுத்த நாள் முழுவதிலும் அவர்களுக்கு பலனை அளித்தது. எங்கள் பயணத்திற்கான பலனை பெற்றுக் கொள்ள இந்த காலை ஆவிக்குரிய மன்னாவிற்காக நாங்கள் ஒன்று கூடியுள்ளோம். கர்த்தாவே, உயர்த்தப்பட்ட கரங்கள் ஒவ்வொன்றின் கீழ் உள்ள தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். அவர்கள் தேவைகள் அனைத்தையும் நீர் சந்திக்க வேண்டுமாய். அவர்களுடைய விண்ணப்பங்களுடன் என்னுடைய விண்ணப்பங்களையும் சேர்த்து உமக்கு முன்பாக ஏறெடுக்கிறேன். கர்த்தாவே, வியாதியஸ்தரையும் அவதியுறுகிறவர்களையும் சுகப்படுத்தும். நீரே தேவன் என்றும் நீர் வாக்களித்துள்ள எல்லாவற்றையும் நிறைவேற்ற உம்மால் கூடும் என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் அதற்கென விசுவாசிக்க மாத்திரம் செய் என்னும் பாடல் எங்களுக்கு அறிவுறுத்துவதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். ராஜாவுடன் நடந்து அவருடன் உரையாடு என்னும் பாடலில் அடங்கியுள்ள மகத்தான சொற்களையும் நாங்கள் கேட்டோம். இப்பொழுதும் பிதாவாகிய தேவனே, இன்று காலை புறப்பட்டு செல்லவிருக்கும் உமது வார்த்தையை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் இருதயங்களில் அது இளைப்பாறும் ஸ்தலத்தை கண்டடைந்து நாங்கள் கேட்பவைகளை அருளட்டும். கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் இவைகளை கேட்கிறோம், ஆமீன். நீங்கள் அமரலாம். சகோதரியே, உங்களுக்கு நன்றி. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது நான் மனமகிழ்ச்சியாக இருந்தேன் என்று உரைக்கப்பட்டுள்ளது என்று நான் நினைக்கிறேன். ஹாட் ஸ்பிரிங்ஸ் என்னும் இடத்தை நான் நேற்று விட்டபோது சகோதரன் மூர் என்னிடம், டெக்சாஸில் நடக்கும் சிறப்பு கூட்டத்தில் என்னுடன் நீங்கள் கலந்து கொண்டு 2 நாட்கள் அங்கு இளைப்பாறலாமே என்று கேட்டுக்கொண்டார். அப்பொழுது நான், நாளை எனக்கு 2 ஆராதனைகள் இருக்கின்றன என்றேன். அதற்கு அவரோ, 2 ஆராதனைகளா என்று கேட்டார். நான் ஆம் என்றேன். அதற்கு அவர், கடினப்பட்டு நீங்கள் பிரசங்கம் செய்தீர்கள். அப்படிப்பட்ட ஒருவர் அத்தகைய கடின உழைப்பிற்கு பின்பு 1 வாரமாவது ஓய்வு பெற வேண்டும். நீங்கள் சபை போதகரை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர் ஞாயிறு காலை பிரசங்கம் நிகழ்த்திவிட்டு அந்த வாரம் பூராவும் ஓய்வெடுத்துக் கொள்கிறார். சுமார் 30 நிமிடங்கள் மாத்திரமே அவர் பிரசங்கம் செய்வார். நீங்களோ அன்றாடம் ஒவ்வொரு முறையும் 2 அல்லது 3 மணி நேரம் பிரசங்கம் செய்துவிட்டு அதைத் தொடர்ந்து ஜெபவரிசையில் உள்ளவர்களுக்கு ஜெபம் செய்கின்றீர்கள். பகுத்தறிதலின் வரம்பேறு உங்கள் மூலம் அப்பொழுது கிரியை செய்கின்றது. அப்படி இருக்க இப்பொழுது நீங்கள் வீடு திரும்பி ஞாயிறன்று 2 ஆராதனைகளை நடத்தப்போவதாக கூறுகின்றீர்கள் என்றார். நான் ஆமையா என்று பதிலளித்தேன். அதற்கு அவரோ, உங்களால் எப்படி முடிகின்றது என்று கேட்டார். அப்பொழுது நான், கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகின்றது என்று கூறினேன். புரிகின்றதா? காலதாமதமாகிவிட்டது என்று ஒருவர் சற்று முன்னர் நான் உள்ளே நுழையும் போது ஜெபம் செய்தார். ஆம், காலதாமதமாகிவிட்டது. ஊழியத்தின் அவசியமும் அதிகமாகிக் கொண்டு வருகின்றது. நாம் வாழும் மகத்தான நேரத்தில் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள பாகத்தை நாம் வகித்து உதவி செய்ய வேண்டியவர்களாயிருக்கிறோம். இப்பொழுது கர்த்தருக்கு சித்தமானால் இன்றிரவு உங்கள் வாழ்க்கை சுவிசேஷத்திற்கு தகுதியாக அமைந்துள்ளதா என்னும் பொருளின் பேரில் பேச விரும்புகிறேன். நான் அதை ஒலிநாடாவில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்பொழுது காலை செய்தியை அவர்கள் பதிவு செய்ய போகின்றார்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஒலிப்பதிவு அறையில் சிலரை நான் காண்கிறேன். அங்கு சில நபர்கள் உள்ளனர். அவர்கள்தான் என்று நான் நினைக்கிறேன். நான் நினைத்தேன், சகோதரர் நெவில் இதை செய்வார் என்று நான் நினைத்தேன். சென்ற ஞாயிறன்று நான் அவரிடம், அவருடைய செய்திக்கு பிறகு என்னுடைய செய்தியை அளிப்பேன் என்று கூறினேன். இந்த ஞாயிறு பள்ளி பாடத்தை அவர்கள் ஒலிப்பதிவு செய்ய விரும்பினால் அது அருமையாயிருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஞாயிறன்று கர்த்தர் அனுமதித்தால் நாங்கள் இங்கு இருப்போம். நீண்ட காலமாக நான் பேச வேண்டும் என்று விரும்பியுள்ள பொருளின் பேரில் பிரசங்கம் செய்வேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு வாக்களித்தபடி அத்தகைய செய்திகளை முதலில் இந்த கூடாரத்தில் பிரசங்கம் செய்து அவைகளை பதிவு செய்வேன். அடுத்த ஞாயிறு காலை கர்த்தருக்கு சித்தமானால் இயேசு கிறிஸ்துவை இச்சந்ததியார் சிலுவையில் அறைந்தார்கள் என்னும் குற்றச்சாட்டை அவர்கள் மேல் சுமத்தப் போகிறேன். இன்றிரவு 7 அல்லது 7:30 மணிக்கு உங்கள் வாழ்க்கை நற்பெயர் உள்ளதாய் உள்ளதா என்னும் செய்தியை அளிப்பேன். இப்படிப்பட்ட செய்திகளை நான் அளிக்கும் போது சில சமயங்களில் நான் கடிந்து கொள்ளும் சொற்களை உபயோகிக்கிறேன். அது இங்கே இந்த சபையோருக்கு அல்லது வேறு எதற்கோ அதை நான் உண்மையாகவே பொருட்படுத்தி கூறுகிறதில்லை. என் செய்தி உலகமெங்கும் செல்கிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளவும். புரிகிறதா? அந்த ஒளிநாடாக்களை உலகில் உள்ள மக்கள் அனைவரும் கேட்பதற்காக அதற்கென்று ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இச்செய்திகளை அவர்கள் காடுகளில் வாழ்வோரிடத்திலும் கூட கொண்டு செல்கின்றனர். சில நேரங்களில் ஆஸ்திரேலியா அல்லது எங்கோ மற்ற பாகங்களில் உள்ளவர் கேட்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புவதை நான் செய்திகளில் கூற வேண்டும் என அவர் என்னை ஏவுவதுண்டு. ஆகையால் ஒருகால் சில சூழ்நிலைகள் அவர் குறிப்பிடும் சூழ்நிலை இங்கில்லையே, பின்ன ஏன் அவர் அவ்விதம் கூறுகின்றார் என்று நீங்கள் கூறலாம். அது வேறெங்காவது உள்ளவர்களுக்காக கூறப்படலாம். நீங்கள் பாருங்கள். எனவே ஆம், நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். இச்செய்திகள் தனிப்பட்ட எந்த ஒருவருக்கும் விரோதமாக அளிக்கப்படுவதில்லை, பொதுவாக சபைக்காக இது அளிக்கப்படுகின்றது. நான் எதை கூற வேண்டும் என்று கர்த்தர் நடத்துகிறாரோ அதையே நாங்கள் கூறுகின்றோம்.
Had a glorious time down in
Hot Springs il nadaibatra palamayana bendegoste kootam ondril engalukku magimiyana neram undayirundathu adil pangu konda ungalil silar bendegosteyin aneger akootathirku vandirundathai kurithu dirupti adaindirpeergal endru naan nambugiren. அந்த குழுவை குறித்து எனக்கு அதிகம் தெரியாது. நான் ஒரு வாரம் அதில் பங்கு கொண்டு இரண்டு அல்லது மூன்று நாட்கள் செய்தி அளிக்க வேண்டும் என்றிருந்தேன். ஆனால் நான் ஒரு காரியம் கூற விரும்புகிறேன். அக்கூட்டத்திற்கு வந்திருந்தவர்களிடம் விசுவாசிப்பதற்கான போதிய விசுவாசம் உண்டாயிருந்தது. உங்களில் எவரேனும் அங்கிருந்திருந்தால், இந்த மூலையில் அமர்ந்திருக்கும் அம்மையார் அங்கு வந்திருந்தார்கள். அவள் யார் என்று எனக்கு தெரியாது, அதாவது இங்கிருக்கிறார்கள். அவள் அங்கிருந்தாள் என்பதை நான் அறிவேன். அங்கிருந்த இரண்டு சகோதரர்களான சகோதரன் ஜாக்சனும் சகோதரன் பாமரும் அங்கு வந்திருந்தனர் என்பதை நான் அறிவேன். விசுவாசம் உள்ளவர்கள் நன்மையை பெறுகின்றனர். சுகம் பெறுவதற்காக வரிசையில் அங்கு நின்றவர்களை கவனித்தீர்களா? ஒருவராவது தேவனிடம் சுகம் பெறாமல் அவரிடம் விட்டு செல்லவில்லை. புரிகிறதா? பார்த்தீர்களா? எனவே நீங்கள் விசுவாசமுடையவர்களாக இருக்கும் போது, மற்றொரு காரியம், அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு கூச்சலிட்டு நடனமானது உங்களில் சிலருக்கு புரியாமல் இருந்திருக்கும். பாருங்கள், அவர்கள் அப்படியே அவர்கள் எந்த மனிதனையும் நோக்கி பார்க்கவில்லை. அவர்கள் தேவனுக்கு முன்பாக கூச்சலிட்டனர். புரிகிறதா? அவ்வளவுதான். நான் எப்போதும் கண்டிருந்த ஸ்திரீகளிலே அங்கிருந்த பெண்கள் கூந்தலை நீளமாக வளர்த்து சுத்தமாக காணப்பட்டனர் என்பதை நான் கூற விரும்புகிறேன். அந்த ஜனங்கள் காடுகளில் இருந்தும் புதர்களில் இருந்தும் வந்திருந்தனர். ஆனால் நவீன நாகரிகம் கொண்ட எவரையும் நான் அங்கு காணவில்லை. நான் எதை குறிப்பிடுகிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். எல்லா விதமான முகவப்பனைகளையும் மற்ற காரியங்களையும் உடையவர்களையே கூறுகிறேன். அது எதை காட்டுகிறது என்றால், அவர்கள் போதிக்கிற அனைத்தும் நான் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் அங்கே நிச்சயமாக இதை ஒத்துக்கொள்ள முடிகிறது. அதாவது அவர்கள் கிறிஸ்தவர்களைப் போல் எனக்கு காணப்பட்டனர். நேற்று அல்லது அதற்கு முந்தின நாள் பிற்பகல் இன்னும் ஒருமுறை கத்தாவே என்னும் ஒரு பொருளின் பேரில் கர்த்தர் என்னை வழிநடத்தினார். ஒரு நோக்கத்திற்காக அப்படி செய்தேன் என்பதை அச்சபையோரில் சிலர் அறிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் கர்த்தர் அதை செய்யும்படி என்னை வழிநடத்தினார். அச்சிறு குழு எங்கோ வழிதவறி சென்று கொண்டிருக்கின்றது. அதற்காகவே அச்செய்தியை அளிக்க கர்த்தர் உதவி செய்தார். எனவே அது அப்படியே அற்புதமாயிருந்தது. நான் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு ஆவிக்குரிய கண்ணை பெற்றிருக்கவில்லை என்றால் சம்பவிக்கிற காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்கிறதில்லை. புரிகிறதா? இவைகளை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். நான் உள்ளே நுழைந்த போது இந்த சகோதரன் ஹங்கரைன் அவர்கள் பாடுவதை நான் இரண்டாம் முறையாக கேட்டேன். நான் அறைக்குள் நடந்து சென்ற போது, "நான் ராஜாவுடன் நடந்து உரையாடுகிறேன்" என்னும் பாடலை அவர் பாடிக்கொண்டிருந்தார். அப்பொழுது நானோ, "இது அழகாய் உள்ளதல்லவா" என்று நினைத்துக் கொண்டேன். எப்படி அந்த ராஜாவோடு எப்போது பார்த்தீர்களா? ராஜாவுடன் நடந்து உரையாடுவது என்பது என் நேரமும் அவருடன் கொண்டுள்ள ஐக்கியத்தையே குறிக்கின்றது. சபையில் மாத்திரமல்ல, எல்லா இடங்களிலும் ராஜாவுடன் நடந்து உரையாடுவதாகும். நாங்கள் அந்த சுவரை அங்கே பார்த்தபோது, ஜார்ஜ் டாட் என்பவர் எனக்காக வர்ணம் திட்டிய ஓவியம் ஒன்று அங்கு மாட்டப்பட்டிருக்கிறது. ஏன் அவர் அந்த ஓவியத்தை வரைந்தார் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை அவர் அதை குறித்து யோசிக்காமல் இருந்திருக்கலாம். அவர் அதை வர்ணம் தீட்டி வரைந்தார். அங்கு காட்டினுள் ஒரு மலை காணப்படுகிறது. அது நின்று ஒரு அருவி சரசரத்து கீழே பாய்ந்து வருகின்றது. அருவியின் மறுபக்கத்தில் ஒரு பெண்மானும் அதன் குட்டியும் காதுகளை மேல் துக்கிய வண்ணம் அருவியை நோக்கிக் கொண்டிருக்கின்றன. திரு டாட் இங்கு இருக்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. அவரை எனக்கு தெரியாது. ஆனால் இதை நான் கூற விரும்புகிறேன். அந்த ஓவியத்தை நான் பார்த்தபோது கர்த்தர் என்னுடன் பேசினார். அவ்விதம் சம்பவிக்கும் என்று அந்த ஓவியத்தை திட்டிய போது அவர் அறிந்திருக்க மாட்டார். ஒரு நபர் அந்த மானை போல சத்தமிட்டு கூப்பிட்டு அதை சுடப்போவதா இருந்தான் என்று நான் கூறின சிறு சம்பவம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? பாருங்கள், அந்த பெண்மான் குட்டியுடன் சீவ தண்ணீர் லண்டையில் இருக்கின்றது. பார்த்தீர்களா? அந்த தாய்மானும் அந்த குட்டியும் அங்கிருந்தன என்ற ஒரு அகத்துண்டுதல். அப்பொழுது நான், மறுகரையில் அங்கே என்றென்றும் பசுமையாயிருக்கும் மரங்கள் அண்டையில் அங்கே காத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தாயையும் மகளையும் உடையவனாக உள்ளேனே என்று நினைத்தேன். சகோதரன் ஜார்ஜ் டாட் இந்த காலையில் இங்கு இருப்பாரனில் சகோதரனே, மிக்க நன்றி. இப்பொழுது நான் ஞாயிறு பள்ளி போதனையை ஆரம்பித்திருக்கலாம். நான் வழக்கமாகவே அதனை ஒரு விதமாக நீடித்து விடுகிறேன். நேற்று முதல் என் இதயத்தில் ஒரு காரியம் தொடர்ந்து அசைவாடிக்கொண்டே இருக்கின்றது. எனக்கு தெரியவில்லை, இப்பொழுது நாம் பேச வேண்டிய பொருளாக இருக்குமானால் எனக்கும் வயதாகின்றது. இன்னும் எவ்வளவு காலம் நான் உலகில் இருக்க வேண்டும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் சபையில் ஒரு பெரிய கேள்வி உள்ளது. அதாவது வித்தியாசமான கருத்து வேற்றுமை கொண்டுள்ள மனிதர் உள்ளனர். ஆப்பிள் படத்தை புசித்தது போன்றவை. நான் அதை குறித்த அந்த செய்தியை பிரசங்கித்தேன். அவள் ஆப்பிள் படங்களை புசிக்கவில்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். வேத வாக்கியங்களை ஆதாரமாக கொண்டு அதை என்னால் நிரூபிக்க முடியும். புரிகிறதா? அநேக குழப்பங்கள் ஏற்பட்டன. நாங்கள் இவ்விடம் விட்டு செல்லும் முன்பு இன்னும் 30 நாட்களில் நாங்கள் அரிசோனாவுக்கு செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே கர்த்தருக்கு சித்தமானால் நான் போவதற்கு முன்பு ஒரு வேத வாக்கியத்தை எடுத்து பேச விரும்புகிறேன். அதை ஒலிப்பதிவு செய்யாதீர்கள். அப்படி அவர்கள் ஒலிப்பதிவு செய்தால் அந்த ஒலிநாடாக்களை நீங்கள் விற்க வேண்டாம். அந்த செய்தி வெளியே செல்ல அனுமதிக்க வேண்டாம். விவாகமும் விவாகரத்தும் என்பதன் உண்மையான சத்தியத்தை நான் உங்களுக்கு விவரிக்க விரும்புகிறேன். அது ஒரு கேள்வியாய் உள்ளது. இது கடைசி மணி நேரங்களாக இருப்பதால் தேவ ரகசியங்கள் அனைத்தும் நிறைவேறி முடிய வேண்டும். நேற்று ஏறக்குறைய பகலில் நான் மலைகளின் வழியாக வந்து கொண்டிருக்கும் போது அந்த செய்தியை ஒலிப்பதிவு செய்து வைத்துவிடு என்று பரிசுத்த ஆவியானவர் என்னிடம் கூறினது போல தோன்றிற்று. எதற்கென்று எனக்கு தெரியாது. ஆனால் விவாகமும் விவாகரத்தும் என்பதை குறித்த உண்மையான சத்தியம். அவர்களில் சிலர் ஜனங்கள் விபச்சாரம் செய்ததாக அறிக்கை செய்தால் அவர்கள் விவாகம் செய்து கொள்ளலாம் என்கின்றனர். வேறு சிலர் பாருங்கள், ஒருவருக்கு ஒருவர் குடும்பமாக நடந்து கொண்டு அவர்கள் இருவரும் ஒன்றாக வாழ்க்கை நடத்த முடியவில்லை என்றால் அவர்கள் பூமியில் நரகத்தை அனுபவிப்பதை காட்டிலும் சமாதானத்துடன் வாழ்ந்து, அதாவது பிரிந்து விடுவது நல்லது என்கின்றனர். இவ்விதம் வித்தியாசமான கேள்விகள் எழுகின்றன. சிலர் அவர்களை சரியான முறையில் விவாகம் செய்து வைக்கின்றனர். மற்றும் சிலர் பரிசுத்த ஜலத்தை அவர்கள் மீது தெளித்து அவர்கள் விவாகம் செய்தவர்களாக கருதப்படக்கூடாது என்று கூறி அவர்களுக்கு ஆசீர்வாதம் மாத்திரம் கொடுத்து சபையில் மறுபடியும் சேர்த்துக் கொள்கின்றனர். எல்லாவித குழப்பங்களும் காணப்படுகின்றன. ஆனால் இவ்வளவு குழப்பம் இருக்கும் என்றால் எங்காவது அதை குறித்த உண்மையும் இருக்க வேண்டும். இதை நான் பயபக்தியுடன் கூறுகின்றேன் என்று நினைக்கிறேன். கர்த்தர் இதை குறித்த உண்மையை எனக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். இது சபைகளை அடைந்தால் அது அவர்களை கிழித்துவிடும். அது அப்படித்தான் நடக்கும். ஆனால் இது சரியாக கூறினால் சபை போதகர்கள் இச்செய்தியை ஒலிநாடாவில் முதலில் கேட்டுவிட்டு அதை சபையோருக்கு போட்டு காட்டி பின்பு வேண்டுமானால் சபையோரை வழிநடத்தலாம். இதை குறித்த உண்மையான சத்தியத்தை அறிவிக்கவே இதை ஒலிப்பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த ரகசியங்கள் நிறைவு பெற வேண்டும். முழுமை பெறப்போகிற மணி நேரம் இதுவே என்பதை நான் நம்புகிறேன். 7 சபை காலங்களின் பேரிலும் 7 முத்திரைகளின் பேரிலும் நாம் செய்தி அளித்தது முதற்கொண்டு இவை வெளியாக தொடங்கிவிட்டன. இப்பொழுது நாம் 7 எக்காலங்கள், 7 கலசங்கள் இவைகளில் அடங்கியுள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ள காத்திருக்கிறோம். வேண்டுமானால் 2 வார கூட்டம் ஒன்றை நாம் ஒழுங்கு செய்து இவ்விரண்டையும் ஒன்று சேர்த்து செய்தி அளிக்கலாம். அது ஒலிப்பதிவு செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, சபை காலங்களின் செய்தி புஸ்தக வடிவில் கொண்டு வர முயன்று நான் இதை இப்பொழுது இதில் உள்ள பிழைகளை திருத்திக் கொண்டிருக்கிறேன். இச்செய்தியை 7 புஸ்தகங்களாக 7 ஒலிநாடாக்களாக நம்மால் கூடுமானவரை மலிவான விலையில் தயாரித்தால் எல்லோரும் அவைகளை வாங்கிக் கொள்ள வாய்ப்புண்டாகும். கர்த்தருடைய வருகை தாமதித்து நான் ஒருகால் உலகை விட்டு கடந்து போக நேர்ந்தால் நான் கர்த்தரின் நாமத்தில் கூறின அனைத்தும் அவ்வாறே நிறைவேறுவதை நீங்கள் காண்பீர்கள். நான் கூறினவை இதுவரை தவறினதில்லை. அதே சமயத்தில் சில சம்பவங்கள் பிற்காலத்தில் நிகழ வேண்டியவர்களாக இருக்கின்றன. அதை இப்பொழுதே பிரசங்கிக்க கர்த்தர் அனுமதிப்பார் என்று நான் நம்புகிறேன். அது பிரசங்கிக்கப்படவிருக்கும் நாளை நாங்கள் ஜனங்களுக்கு அறிவிப்போம். ஏனெனில் அநேகர் வந்து அந்த காரியங்களை கேட்க ஆவலுள்ளவர்களாயிருக்கின்றனர். அதை நான் பாராட்டுகின்றேன். இதை யாருமே நம்பாமல் அல்லது கேட்க விரும்பாதவர்களாய் இருப்பார்களானால் அதை குறித்து நான் பிரசங்கிப்பதனால் என்ன பயன்? புரிகிறதா? அப்படியானால் அது தண்ணீர்கள் மேல் அப்பத்தை போடுவது போல இருக்கும். அதை யாருமே விசுவாசிக்கவில்லை என்றால் அப்பொழுது அது பந்திகளுக்கு முன்பு முத்தை போடுவதற்கு சமானமாயிருக்குமே. ஆனால் ஆயிரக்கணக்கானவர் அதை விசுவாசிக்கின்றனர். ஆனால் அதை விசுவாசிக்கிறவர்கள் லட்சக்கணக்காய் உள்ளனர். பார்த்தீர்களா? அவர்கள் ஒவ்வொரு வார்த்தையும் எருக பற்றிக் கொள்கின்றனர். எனவே கர்த்தருடைய மகிமைக்காக இவ்வாராதனைகள் ஒழுங்கு செய்யப்பட்டால் கூடுமானவரை அநேகர் கலந்து கொள்வதையே நாங்கள் விரும்புகின்றோம். அக்கூட்டங்களை ஒழுங்கு செய்ய கர்த்தர் அனுமதிப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். நான் அதை செய்ய தெய்வீக ஆவியின் ஏவுதலை பெறும் வரை நான் அதை செய்ய விரும்புகிறதில்லை. ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவன் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். புரிகிறதா? அதற்கு முன்பாக நாம் எதையும் செய்துவிடக்கூடாது. நீங்கள் உங்களுடைய கோதுமையை முன்னமே அறுத்தால் அது முதிர்வடையும் முன்பே அறுவடை கருவி மூலம் அவர்கள் அறுவடை செய்தால் கோதுமையில் பெரும்பாலானதை நீங்கள் இழந்து விடுவீர்கள். புரிகிறதா? எனவே அறுவடைக்கு அது ஆயத்தமாகும் போது தேவன் அறிவாளை ஈட்டுவார். அப்பொழுது நாம் அறுவடை செய்ய செல்வோம். சில சமயங்களில் இது போன்ற தூண்டுதல் எனக்கு தோன்றும் போது அதை சற்று நேரத்தில் உதறிவிட வேண்டும் என்று நான் நினைப்பதுண்டு. நேற்று முழுவதும் நேற்று இரவும் கூட என் சிந்தையை விட்டு அது அகலவில்லை. சுமார் 12 மணிக்கு நான் படுக்கைக்கு சென்றேன். அதற்கு முந்தைய இரவும் கூட 3 மணி நேரம் மாத்திரமே நான் உறங்கினேன். நேற்றிரவு எனக்கு உறக்கமே வரவில்லை. ஏதோ ஒன்று விவாகமும் விவாகரத்தும் என்பதை ஒலிநாடாவில் பதிவு செய் என்று சொல்லிக் கொண்டே இருந்தது. பார்த்தீர்களா? எனவே நான் கர்த்தருக்கு சித்தமானால் அது என் இதயத்திலே குடிகொண்டிருந்தால் அதை குறித்து கர்த்தர் அதிகம் வெளிப்படுத்தி தருவாரானால் பாருங்கள், அப்பொழுது நான் அதை ஒலிநாடாவில் பதிவு செய்வேன். பாருங்கள், ஆனால் அது சபை போதவர்களுக்கு மாத்திரமே என்பது நினைவிருக்கட்டும். வேண்டுமானால் நீங்கள் வந்து செய்தியை கேளுங்கள். ஆனால் அந்த ஒலிநாடா பாருங்கள், ஏனெனில் அது சபையோரை அடைந்தால் ஒருவர் இந்த விதமாகவும் ஒருவர் அந்த விதமாகவும் அதை வியாக்கியானம் செய்து தங்கள் சொந்த கருத்துக்களை உண்டாக்கிக் கொள்வார்கள். சகோதரராகிய போதவர்கள் அதை தனியாக கேட்டு ஆராய்ந்து பின்பு அதை சபையோருக்கு அறிவிக்கட்டும். ஏனெனில் அவர்கள்தான் சபைக்கு பொறுப்பாளிகள், அவர்கள்தான். இந்த ஒலிநாடாவை நீதிபதிக்கும் பட்டணத்தில் உள்ள பெரியோர்களுக்கும் சென்று போட்டு காண்பிக்கட்டும். விவாகமும் விவாகரத்தும் இதை குறித்து கத்தர் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். ஆனால் ஜனங்கள் நினைப்பதை காட்டிலும் இது பரிசுத்தமானது. அது சர்பத்தின் வித்தி என்னும் சத்தியத்துடன் மிக நன்றாக இணையும். இவ்விரண்டும் ஒன்றாகவே இயங்கி வருகின்றன. அதுதான் அந்த பரம ரகசியங்கள். நினைவிருக்கட்டும், ஏழாம் தூதனுடைய நாட்களில் எல்லா தேவ ரகசியங்களும் நிறைவேற வேண்டும். இதுவரை அந்த அறியாதிருக்கின்ற காரியங்களை கத்தர் வெளிப்படுத்தி முடிப்பார். இப்பொழுது இதுவரை இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் உங்களுடைய கூட்டத்தை 7:30 மணிக்கு ஆரம்பிக்கிறீர்களா? இப்பொழுது சகோதர நினைவில் இன்றிரவு உங்களுக்கு ஒரு செய்தி இருக்குமானால் அதை பிரசங்கியுங்கள், புரிகிறதா? எனக்கு சுமார் 1 மணி நேரம் அல்லது 45 நிமிடங்கள் கூட ஆகாது, நான் அதை ஒலிப்பதிவு செய்வேன். சகோதரர் நெவில் பிரசங்கிப்பதை கேட்க எனக்கு மிகவும் ஆவல். அவரை நான் நேசிக்கிறேன். அவர் என் சகோதரன். அவர் மிக அருமையான சொற்பொழிவாளர் என்று நான் கருதுகிறேன். அற்புதமான ஊழியக்காரர். சகோதரர் நெவிலை குறித்த ஒரு காரியம் எனக்கு மிகவும் பிடிக்கும். அவர் ஏதாவது ஒன்றை கூறினால் அவர் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறாரோ அதன்படியே ஜீவிக்கிறார். இப்பொழுது அதுதான் மிகவும் முக்கியமானது. உங்களால் ஒருவருக்கு பிரசங்கிக்க முடிந்ததை காட்டிலும் ஒரு பிரசங்கத்தை பின்தொடர்ந்து உங்களால் வாழ்ந்து காட்ட முடியும் என்பதை செய்யலாம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. எப்பொழுது நாம் முன்பு நாம் வேதாகமத்தின் பக்கங்களை புரட்டலாம், ஆனால் இந்த ஞாயிறு பள்ளி போதனையை தேவன் தாம் திறந்து கொடுக்க வேண்டும். எனவே அதை செய்ய அவரிடம் கேட்போமாக. பரலோக பிதாவே, விசுவாசத்தின் மூலம் நாங்கள் எதிர்காலத்தை நோக்குகிறோம். கர்த்தாவே, உம்முடைய மக்களை ஒன்று சேர்க்கும் ஏதோ ஒன்று பூமியின் மீது வருவதை நான் விசுவாசத்தால் காண்கிறேன்.
When we see the denominational churches,
நாங்கள் ஸ்தாபன சபைகள் ஜனங்களை நெருக்கி ஒன்றுக்கொன்று வித்தியாச பேதங்கள் அதிகமாக இருப்பதை காணும்போது அது ஜனங்களை புறம்பாக்குவதாய் அமைந்துள்ளது. அது எகிப்தில் யோசேப்பை அறியாத பார்வோன் தோன்றினது போலவே உள்ளது.
As it was in Germany and in up into Russia and Italy, the people
ஜெர்மனியில் ஹிட்லரும் ருசியாவில் ஸ்டாலினும் இத்தாலி நாட்டில் முசோலினியும் தோன்றினர். இவர்கள் எல்லோரும் யூதர்களை வெறுத்தனர். ஜனங்களிடையே யோசேப்புகள் எழும்ப அவர்கள் தங்களுடைய சொந்த தேசத்திற்கு திரும்ப வேண்டியதாயிருந்தது. தேவனே, நீர் கையாளும் முறைகள் எங்களுக்கு புரிவது கிடையாது. நீர்தான் யூதர்களின் மேல் அழுத்தத்தை கொண்டு வந்தீர். யூதர்களுக்கு ஜெர்மனியில் தங்குவதற்கு வீடுகள் இல்லாமல் போயினர். அவர்களிடமிருந்து எல்லாம் பறிக்கப்பட்டது. அவ்வாறே இத்தாலியிலும் ருஷியாவிலும் அவர்கள் போவதற்கு இடமில்லை. வார்த்தை நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் தங்கள் சொந்த தேசத்திற்கு விரட்டி அடிக்கப்பட்டனர். ஓ, ஜனங்கள் துன்புறுவதை காணும் போது தேவனுடைய அன்புள்ள கரமானது சில நேரங்களில் எவ்வளவு கொடூரமாய் தென்படுகின்றன. ஆயினும் தமது சிறு பிள்ளைகளை வழிநடத்தும் யெகோவாவின் மிருதுவான கரங்களாகவே அவை இப்பொழுதும் அமைந்துள்ளன. கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, ஸ்தாபனங்கள் இப்பொழுது விசுவாசிகளை வற்புறுத்தி அவர்களை தள்ளி வைத்து அவர்களுடைய பெயர்கள் தங்கள் புஸ்தகங்களில் எழுதப்பட வேண்டும் என்றும், இல்லையே அவர்கள் இகழப்படுவார்கள் என்றும் கூறி மற்ற குழுவுடன் எவ்வித தொடர்பும் கொள்ளக்கூடாது என்று கூறுகிற நாளை நான் காணும் போது யெகோவாவின் மென்மையான கரமானது அவர்களை ஜீவ விருட்சத்திற்கு வழிநடத்துகிறது. தேவனே, அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் நிச்சயமாகவே ஜீவ விருட்சத்திற்கு வழிநடத்தப்படுவார்கள் என்று எனக்கு தெரியும். ஏனெனில் அது உமது வார்த்தை, அது ஒருபோதும் தவறி போக முடியாது. நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளவும் தேவனுடைய கரத்தை கண்டு இப்பொழுது நாங்கள் நடந்து கொண்டிருக்கும் நிழல்களுக்கு அப்பால் உள்ள வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை எங்கள் விசுவாச கண்களால் காண நாங்கள் ஜீவ விருட்ச தண்டை வழிநடத்தப்படுவோமாக. உம்முடைய வார்த்தையை ஆசீர்வதியும். இந்த காலையில் நான் இங்கே இந்த சில வேத வாக்கியங்களையும் குறிப்புகளையும் எழுதி வைத்திருக்கிறேன். நான் என்னையும் நாவையும் சிந்தனையையும் எண்ணத்தையும் விருத்தம் செய்ய அர்ப்பணிக்கையில் பரிசுத்த ஆவியானவர் தாமே இறங்கி வருவாராக. சபையாகிய நாங்கள் எல்லோருமாக ஒன்று சேர்ந்து எங்களுடைய புரிந்து கொள்ளும் செவிகளையும் எங்களுடைய இருதயங்களையும் அர்ப்பணிக்கும் போது உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களிடத்தில் பேசும். ஏனென்றால் உமது வசனமே சத்தியம். நாங்கள் இதை இயேசு கிறிஸ்துவாகிய வார்த்தையின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம்.
ஆமேன்.
இப்பொழுது உங்களுடைய வேதாகமங்களை யாத்ராம புத்தகத்திற்கு திருப்புங்கள். இப்பொழுது நான் யாத்ராமத்திலிருந்து ஒரு வேத பாகத்தை படிக்க விரும்புகிறேன். 3:1-12. நாங்கள் படிக்கையில் கூர்ந்து கவனியுங்கள். யாத்ராமம் 3:1-12. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும்
வந்தான்.
அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முச்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். அதை முக்கியப்படுத்தி கூற விரும்புகிறேன். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான்.
And he said, "Draw not nigh hither."
அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கடத்தி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார்.
Moreover, he said, "I am the God of thy father."
பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான்.
And the Lord said, I've surely seen the affliction of
அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைகளுக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலவுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும்
இறங்கினேன்.
இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்கியிருக்கிற ஒடுக்குதலையும் கண்டேன். உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். நீங்கள் கவனித்தீர்களா? நான் இறங்கி வந்திருக்கிறேன், ஆனால் நான் உன்னை அனுப்புகிறேன். தேவன் ஒரு மனிதனின் ரூபத்தில் செல்லுதல். போ, 10வது வசனத்தை நான் மீண்டும்
வாசிக்கட்டும்.
நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம்
என்றான்.
அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் மன்னிக்கவும், நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். இதற்கு முன்பு இதை கவனித்ததில்லை, ஆனால் இன்று காலை பரிசுத்த ஆவியானவர் அதன் அர்த்தத்தை உணர்த்தி காண்பித்த போது நான் அதை நன்கு புரிந்து கொண்டேன். தேவன் அவருடைய தாசனை அவன் எங்கிருந்து ஓடி வந்தானோ அதே இடத்திற்கு அவனை மறுபடியும் அனுப்புகிறார். ஒரு மலையை அவனுக்கு அடையாளமாக தருகிறார். இதுவரை இதை நான் சரிவர கவனிக்கவில்லை. இது உனக்கு ஒரு நித்திய அடையாளமாயிருக்கும். பார்த்தீர்களா? இன்று காலை நாம் தேவனுடைய ஜனங்களின் இரண்டாம் யாத்திரை அல்லது தேவனுடைய ஜனங்கள் வெளியே அழைக்கப்படுதல் என்னும் பொருளின் பேரில் பேசப் போகின்றோம். யாத்திரை என்னும் பதத்திற்கு வெளியே கொண்டு வரப்படுதல், வெளியே அழைக்கப்படுதல், வெளியே எடுக்கப்படுதல் என்னும் அர்த்தம் உண்டு. நான் தேவனுடைய ஜனங்களின் இரண்டாம் யாத்திரை என்பதை ஒரு பொருளாக உபயோகித்து பேச விரும்புகிறேன். உண்மையாகவே அவர்களுக்கு அநேக முறை யாத்திரைகள் உண்டாயிருந்தன. ஆனால் தேவன் அவர்கள் தங்கியிருந்த இடத்திலிருந்து அவர்களை பிரித்தெடுத்து அவர்களை ஒரு யாத்திரைக்கு அழைத்ததன் பேரில் இப்பொழுது நான்
பேசவிருக்கிறேன்.
தேவன் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு அவர்களுக்கு அளித்திருந்த தம்முடைய தெய்வீக வாக்குத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையை நிறைவேற்ற அங்கே ஆயத்தமாகின்றார். அவர் வாக்குத்தத்தம் அளித்த பின்பு எத்தனையோ நூற்றாண்டுகள் கழிந்தன. ஆயினும் தேவன் தமது வாக்குத்தத்தை ஒருபோதும் மறப்பதில்லை. ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் தேவன் தம்முடைய வாக்குத்தத்தை எப்பொழுதுமே நிறைவேற்றுகிறார். எனவே தேவன் இந்த வேதத்தில் என்ன வாக்களித்துள்ளாரோ அதை அவர் நிறைவேற்றப் போகிறார் என்று நீங்கள் நிச்சயம் நம்பலாம். தீர்க்கதரிசி ஒருகால் தவறாக கூறியிருக்கலாம் என்றோ அல்லது இது இந்த நாளில் நிறைவேறாது என்றோ எந்த காரியத்தையும் நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இப்பொழுது உள்ளதை காட்டிலும் அப்பொழுது அது கிட்டத்தட்ட கூடாத காரியம் போது அதிகமாக தென்பட்டது. ஆயினும் தேவன் அதை எப்படியும் செய்தார். ஏனென்றால் தேவன் அதை செய்வதாக வாக்களித்திருந்தார். அவர் எவ்வளவு எளிதாக அதை செய்கிறார் என்பதை கவனியுங்கள். நான் இறங்கி வந்தேன், ஜனங்களின் கூக்குரலை நான் கேட்டேன், எனது வாக்கை நான் நினைவு கூர்ந்தேன், அதை நிறைவேற்றவே நான் இறங்கி வந்திருக்கிறேன். நான் உன்னை அனுப்புகிறேன், நீ அதை செய்வாய், நான் உன்னோடு கூட இருப்பேன். நிச்சயமாக நான் உன்னுடன் கூட இருப்பேன் என்றும் ஒருபோதும் தவறிப்போகாத என் பிரசன்னம் நீ எங்கு சென்றாலும் உன்னுடன் கூட இருக்கும், பயப்படாதே. பார்த்தீர்களா, அவர்களை விடுவிக்கவே நான் இறங்கி வந்தேன். ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். புரிகிறதா? புரிகிறதா? என் ஜனங்களை யாத்திரைக்கு கொண்டு வர நான் உன்னை அனுப்புகிறேன், அவர்களை வெளியே கொண்டு வா, நான் உன்னோடு கூட இருப்பேன். இப்பொழுது எப்படி நாம் இளைப்பாற முடியும்? எப்படி விசுவாசம் அங்கே அதை பற்றிக் கொள்ள முடியும்? புரிகிறதா? தேவன் அதை செய்ய போகிறார், அவர் அதை வாக்களித்தார். எப்படி இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. சூழ்நிலை என்னவா இருந்த போதிலும் மற்றவர் என்ன கூறினாலும் தேவன் அதை செய்ய போகிறார், ஏனெனில் அவர் அவ்விதம் வாக்களித்துள்ளார். அவர் அதை மிக எளிய முறையில் செய்வதால் கல்வி அறிவு கொண்டவர்களின் சிந்தைக்கு அது எப்படி முடியும் என்று புரிந்து கொள்ள இயலாத ஒரு செயலாக அமைந்துள்ளது. இப்பொழுது ஒரு நல்ல உறுதியான சிந்தையோடு அருமையான கல்வி கற்கும் மனிதன் அந்த மனிதன் அதை புரிந்து கொள்ள மாட்டான் என்று நான் பொருட்படுத்தி கூறவில்லை. அது சரியாயிருக்கலாம். அவன் பெற்றுள்ள ஞானத்தால் இதை யோசிக்காமல் தேவன் பேரில் விசுவாசிக்கும் வரையில் அது அற்புதமானது. தேவன் கூறியிருக்கிறதை கேட்டு அதை விசுவாசிக்கும் அளவிற்கு அவன் தன்மை எளிமையாக மாறும் என்றால் அப்பொழுது அவன் கல்வி அறிவு அவனுக்கு பயனளிக்கும். கவனியுங்கள், ஆனால் இது முடியவே முடியாது என்று ஒருவன் தன் கல்வி ஞானத்தை உபயோகித்து யோசித்தால் அவன் தன் சுய புத்தியை கொண்டு அது என்னவென்று செவி கொடுக்க தொடர்ந்து முயற்சிக்கும் போது அது அவனை தேவனிடத்திலிருந்து துரத்தி விடுகிறது. புரிகின்றதா? வேதம் கூறுகிற ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதற்கு ஆமேன் என்று அப்படியே கூறிவிடுங்கள். அதை அப்படியே அந்த விதமாகவே கூறிவிட்டு விடுங்கள். இப்பொழுது இந்த வேதவசனங்களை திருப்பி பார்த்துக் கொண்டிருப்பதற்கு பதிலாக இந்த ஞாயிறு பள்ளி பாடத்தில் நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். ஆனால் நான் ஒருகால் நீங்கள் அதை பார்க்க கூடும் என்றால் நலமாயிருக்கும். ஆனால் முதலாவது இங்கே அதே குறிப்புகளை நான் வைத்திருக்கிறேன்.
இந்த யாத்திரையின் அர்த்தம் என்னவென்று நாம் அறிந்து கொள்ளும் முன்பு அன்று நிகழ்ந்த யாத்திரையுடன் இன்றைய யாத்திரையை நான் ஒப்பிட விரும்புகிறேன். இவ்விரண்டும் இணையாக செல்லவில்லையா என்பதை கவனியுங்கள். அவைகளில் ஒன்று உலக பிரகாரமான யாத்திரை. அவர் உலக பிரகாரமான யாத்திரையின் போது செய்தவைகளை முன்னடையாளமாக வைத்து அதையே ஆவிக்குரிய ஒரு ஆவிக்குரிய யாத்திரையிலும் செய்கிறார். தேவனுடைய வார்த்தை நிறைவேறுதலை காணும் போது அது எவ்வளவு அற்புதமாய் உள்ளது. அது தேவ ஆவியால் அருளப்படவில்லை என்று எப்படி எவரேனும் கூற முடியும்? இது ஏறக்குறைய 2,800 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த ஒரு சம்பவமாகும். உங்களுக்கு தெரியும், அவர் வாக்குத்தம் செய்து அதை நிறைவேற்றி நமக்கு அதை திருஷ்டாந்தமாக வைத்திருக்கிறார். உண்மையான சம்பவங்கள் நிகழும் என்பதற்கு அத்தாட்சியாக எப்படியாய் அவர் நிழல்களை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள காரியங்களின் பேரில் இன்றிரவு நான் பேசப் போகிறேன். முதலாவதாக இஸ்ரவேல் புத்திரர் எதற்காக எகிப்தில் இருந்தனர் என்று ஆதியாகமத்தை படித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஜனங்கள் அவர்களுடைய சொந்த நாட்டிலிருந்து ஏன் வெளியே இருக்க வேண்டும்? ஆனால் மொத்தத்தில் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் கர்த்தர் பாலஸ்தீனாவை ஆணையிட்டு கொடுத்து இதுதான் அது என்று கூறினார் அல்லவா? ஓ, அப்படி இருக்க தேவன் அவர்களுக்கு அளித்திருந்த ஸ்தலத்தில் அந்த ஜனங்கள் ஏன் இருக்கவில்லை? அதே கேள்வி இன்றைய சூழ்நிலைக்கும் கூட பொருந்தும். தேவன் நமக்கு ஒரு பெந்தேகோஸ்தவை அருளினார். அப்போஸ்தலருடைய நடவடிக்கை புஸ்தகத்தை அவர் நமக்கு தந்தார். நம்மை வழிநடத்தவும் நமக்கு வழிகாட்டவும் பரிசுத்த ஆவியையும் அவர் நமக்கு தந்தருளினார். அவர் நமக்கு ஒரு ஸ்தலத்தையும் தந்தார். அப்படி இருக்க அதை விட்டு நாம் ஏன் வெளியே இருக்கிறோம்? சபை ஏன் அதை விட்டு வெளியே இருக்கின்றது? இன்றுள்ள மகத்தான கிறிஸ்தவ சபை ஏன் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளில் கூறியுள்ளது போல் மீண்டும் வாழ்ந்து அதே கிரியைகளை இன்று செய்ய முடியவில்லை? அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும். நாம் இப்பொழுது பிளவுபட்டு பயங்கரமான நிலையில் உள்ளோம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். கிறிஸ்தவ மார்க்கம் இன்றுள்ள பயங்கரமான நிலையில் வேறு எப்பொழுதும் இருந்தது கிடையாது. சபையின் மீது பயங்கரமான நியாயத்திற்கு விழப்போகும் விளிம்பில் அல்லது ஓரத்தில் உள்ள தருணத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது நிகழும் முன்பு அன்று செய்தது போலவே இன்றும் தேவன் ஜனங்களை யாத்திரைக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார். எமோரியருடைய பாவங்கள் இப்பொழுது குவிந்துள்ளன. அவர் ஒரு ஆவிக்குரிய யாத்திரைக்கு இப்பொழுது அழைத்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது மறுபடியும் நாம் மாதிரியாக உள்ள இஸ்ரவேலரின் யாத்திரைக்கு சென்று அதை இதனுடன் ஒப்பிட்டு பார்ப்போம். ஒரு சகோதரன் மேல் பொறாமை கொண்ட விளைவால் தான் அவர்கள் எகிப்துக்கு சென்று நேர்ந்தது. அதன் காரணமாகவே இஸ்ரவேலர் தங்கள் நாட்டை விட்டு வெளியேறி எகிப்தில் தங்கியிருந்தனர். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அவர்கள் தங்கள் தேசத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமே உரியதாகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சற்று முன்பு நாம் செய்த ஜபத்தில் கூறினது என்னவென்று உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? கர்த்தர் ஏன் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்த வேண்டும்? தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கென அவர்களை மறுபடியும் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு கொண்டு சென்று அவர்களுக்கு மேசியாவை அளிக்கவே அவர் இவ்வாறு செய்தார். ஹிட்லர் பாதி யூதனாயிருக்க அவனுடைய இருதயத்தை அவர் ஏன் யூதர்களுக்கு விரோதமாக கடினப்படுத்த வேண்டும்? அவ்வாறே ஸ்டாலின், முசோலினி போன்றவர்களின் இருதயத்தை அவர் கடினப்படுத்த வேண்டியது அவசியம்
என்ன?
பார்த்தீர்களா, ஜனங்கள் ஒரு தேசமாக ஆக வேண்டும் என ஊக்கம் பெற்றிடாமல் இருப்பார்களாயின் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாட்டின் சட்டத்திட்டங்களை அவர் அநேக சமயங்களில் கடுமையாக்கி அதன் மூலம் தேவன் அவருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றியுள்ளார். எனவே யூதர்கள் வாக்குத்தம் செய்யப்பட்ட தேசத்திற்கு விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர் இந்த சர்வாதிகாரிகளின் இருதயங்களை கடினப்படுத்தினார். அது அந்த விதமாகவே இருக்க வேண்டியதாக இருந்தது. இப்பொழுது யோசேப்பு சென்றதை நாம் அறிந்துள்ளோம். ஆதியாகமத்தில் எழுதி வைக்கப்பட்டுள்ள யோசேப்பின் சம்பவம் நம்ம எல்லோருக்கும் தெரியும். நீங்கள் அதை பின்னர் படித்துக் கொள்ளலாம். இப்பொழுது இந்த நீண்ட ஞாயிறு பள்ளி போதனையை சற்று தாமதித்து தொடங்கினால் அதிக சமயம் இல்லை. எனவே நான் துரிதமாக முடிக்க வேண்டும். இப்பொழுது கவனியுங்கள், சமயமுள்ள போது யோசேப்பின் வரலாற்றை படியுங்கள். அவன் கடைசி சகோதரனுக்கு முந்தினனாக பிறந்தான். ஆவிக்குரிய சிந்தையுள்ளோர் இதை உடனே புரிந்து கொள்வார்கள். அவன் கடைசி மகன் அல்ல, பென்யமீன் தான் எல்லோரிலும்
இளையவன்.
யோசேப்பு புறம்பாக்கப்பட்ட பின்பு என்ன நேர்ந்தது என்று கவனியுங்கள். யோசேப்பும் பென்யமீனும் ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள். எனவே அவர்கள் இருவரும் தான் உண்மையில் சகோதரர்கள். யோசேப்பை சந்திக்கும் வரை பென்யமீனுக்கு எவ்வித அங்கீகார சலுகையும் அளிக்கப்படவில்லை. அதன் பின்பு யோசேப்பு மற்றெல்லா சகோதரரை விட இரட்டிப்பான பங்கை பென்யமீனுக்கு அளித்தான். சரி, இப்பொழுது கவனியுங்கள், நாம் அங்கு கண்டறிவது யோசேப்பு ஆவிக்குரியவன் என்னும் காரணத்தால் தன் சகோதரனிடமிருந்து புறம்பாக்கப்பட்டான். சகோதரர் அனைவரிலும் அவன் மிகுந்த எளிமையானவனாய் இருந்த போதிலும் அவனே அவர்கள் எல்லோரை காட்டிலும் மகத்தான மனிதனாய் இருந்தான். அவனுடைய சகோதரர் அவனை முகாந்திரமின்றி பகைத்தனர். அவர்கள் அவனை பகைத்திருக்க கூடாது, மாறாக அவர்கள் அவனுக்கு மரியாதை செலுத்தி இருக்க வேண்டும். அவர்கள் ஏன் அவனை பகைத்தனர்? அவன் சகோதரனாக இருந்த காரணத்தினாலா? சரியான காரணம் அதுவல்ல. தேவன் மற்றவர்களை காட்டிலும் அவனுடன் அதிகமாக ஈடுபட்டிருந்த காரணத்தால் தான் அவர்கள் அவனை பகைத்தனர். பாருங்கள், ஒரு ஆவிக்குரிய புரிந்து கொள்ளும் தன்மையை கர்த்தர் அவனுக்கு அருளினார். அவன் சொப்பனங்களுக்கு பிழையின்றி அர்த்தமுறைத்தான். அவ்வாறே வரப்போகும் காரியங்களையும் அவன் எவ்வித பிழையுமின்றி முன்னதாகவே அறிவித்தான். அவைகள் அவ்விதமே நிகழ்ந்தன. அவனால் அதை அப்படியே எடுத்துரைக்காமல் இருக்க முடியவில்லை. அவனுடைய கதிருக்கு முன்பாக மற்ற கதிர்கள் வணங்குவதாக அவன் சொப்பனம் கண்டான். இதனால் அவன் சகோதரருக்கு அவன் மேல் கோபம் உண்டது. பரிசுத்த உருளையே இந்த ஒரு கால அப்பொழுது அவனை அவர்கள் அழைத்திருக்கலாம் என்று நான் யூகிக்கிறேன். வேறு வார்த்தைகளில் கூறினால், ஒரு நாளில் நாங்கள் உன்னை வணங்க வேண்டுமா என்ன என்று அவர்கள் கோபத்துடன் கேட்டனர். ஆனால் அது போன்றே அது சம்பவித்தது. பார்த்தீர்களா, ஒன்றுமில்லாத ஒரு சிறுவனை மகத்துவம் வாய்ந்த அவர்கள் எங்கன வணங்க முடியும்? அவர்களோ அவனை அவ்வாறே வணங்கி இரக்கத்துக்காக மன்றாடினர். ஆனால் நீங்கள் பாருங்கள், அவன் சொப்பனம் கண்ட சமயத்தில் அதிகாரத்துக்கு வரவில்லை. அப்பொழுது அவன் சிறுவனாக மாத்திரமே இருந்தான். இப்படிப்பட்ட ஒரு சொப்பனம் கண்ட காரணத்தால் ஸ்தாபனங்களின் சகோதரிடமிருந்து அவன் அகற்றப்பட்டு வெளியே செல்ல நேர்ந்தது. புரிகிறதா? அவனுடைய சகோதரரோ தங்கள் நாட்டிலேயே வாழ்ந்தனர். அதன் பின்பு ஒரு முக்கியமான சம்பவம் நிகழ்ந்தது. இஸ்ரவேலர் தங்கள் சொந்த நாட்டில் தங்கு பறக்கும் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு உரியவர்கள் என்பதை நாம் அறிவோம். அவ்விதம் அவர்களுடைய நாட்டிலேயே தங்குவது நல்லது. அந்த நிலையில் இருப்பதே சரியானது. ஆனால் அவர்கள் ஆவியானவரை புறம்பே தள்ளிவிட்டனர். இன்றைய அடிப்படைவாதிகளாய் உள்ளவர்களும் கூட தங்களிடம் உள்ள கல்வி அறிவினால் வேதத்தில் உள்ளவர்களை அறிய முற்பட்டு அவர்களுடைய நிலையை அறிந்துள்ளனர். ஆயினும் அவர்கள் மத்தியில் ஆவியானவர் இல்லை. அவர்கள் யோசேப்பை புறக்கணித்து விட்டு புறம்பாக்கினர். இந்த பரிசுத்த உருளுபவரின் குழு, அது ஒரு இதனோடு நாங்கள் எதையும் செய்ய விரும்பவில்லை என்று கூறி எவ்வித தொடர்பு கொள்ள அவர்கள் விரும்புவதில்லை. அவர்கள் அவனை விலக்கிவிட்டு உலகிற்கு விற்று போட்டனர். அவனுடைய ஐக்கியத்தை விட்டு அவர்கள் பிரிந்தனர். அவர்கள் அவ்வாறு செய்த காரணத்தால் பின்னொரு காலத்தில் தங்கள் இடத்தை விட்டு அவர்கள் எகிப்துக்கு கொண்டு
செல்லப்பட்டனர்.
இது பொறாமை கொண்ட இச்சகோதரரின் வரலாறு நிச்சயமாகவே ஆவிக்குரிய விதத்தில் இன்றைய காலத்திற்கு ஒப்புமையாய் உள்ளது. அது சுத்த பொறாமை, சுத்தமல்ல என்பதை குறித்து நாம் யாவரும் அறிந்துள்ளோம். அது பண்டைய அசுத்தமான அருவறுப்பான பொறாமையாய் உள்ளது. புரிகிறதா? பொறாமையில் சுத்தமே கிடையாது. புரிகிறதா? அது அசுத்தமான பொறாமையே அன்றி வேறல்ல. அவர்கள் வேதத்தையும் வேதத்தை எழுதிய தேவனின் தன்மையையும் அறிந்த பின்பும் அதே தேவன் தம்மை இன்று அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் நிரூபிக்கிறார் என்பதை அவர்கள் காரணமின்றி நிராகரித்தால் அது சுத்தம். பாருங்கள், சுத்தமல்ல. நான் கூறினது போல அது அசுத்தமான வெறும் பொறாமையே. தேவன் பிரியாளிகளை சுகப்படுத்தி மரித்தோரை உயிரோடு எழுப்புவதை அவர்கள் காண்கின்றனர். அப்போஸ்தலர்களின் காலத்திலிருந்து அதே தேவன் தானே. நமது ஆவிக்குரிய பயணத்துக்கென அவர்கள் எழுதிய சுவிசேஷம் இன்று நம்மிடையே உள்ளது. அதே தேவன் அன்று புரிந்த அநேக செயல்களை இன்றும் செய்கிறார். எனவே அவர்கள் ஒன்றுமே செய்யாமல் பொறாமையில் புறம்பே தள்ளிவிட்டு எங்கள் ஜனங்கள் மத்தியில் இவைகளை அனுமதிக்க மாட்டோம் என்கின்றனர். புரிகிறதா? அவர்களை துரத்தி விடுங்கள். யோசேப்பின் சகோதரர், அதை போன்ற ஒரு மனிதனால் அவனால் எந்த உபயோகமும் இல்லை, எனவே நாம் ஏன் அவனை புறம்பாக்கிவிடக் கூடாது என்று கருதினர். அதுதான் இன்றும் அதுவே சம்பவித்துள்ளது. நமது ஸ்தாபன சபைகள் கல்வியறிவு பெற்ற சிறந்த உடையணிந்தவர்களை கொண்ட கூட்டத்தாரை கொண்ட பெரிய ஸ்தாபனங்களாக விளங்கி புத்தி கூர்மை கொண்ட போதவர்கள் நமக்கு உள்ளனர் என்றும் முன்பிருந்த விதத்தில் பரிசுத்தாவியை பெற்றிருப்பதில் எவ்வித உபயோகமும் இல்லை என்று அவர்கள் கருதுகின்றனர். அதாவது அவர்கள் அதில் நிறைந்துள்ளனர். வேறு வார்த்தைகளில் கூறினால், வார்த்தைகளை விட கிரியைகள் அதிகமாய் பேசுகின்றன. அதாவது அவர்களுடைய கருத்தரங்குகளில் அவர்களுடைய அப்படியே ஆலோசித்து தங்கள் சொந்த அறிவுபூர்வமான மூளையைக் கொண்டு சபையை பரிசுத்த ஆவியானவர் ஒழுங்கு செய்வதை விட மேலாக நாம் ஒழுங்கில் வைத்து விடலாம். எனவே அவர்களுக்கு அது இனிமேல் தேவைப்படுகிறதில்லை. அது இன்றைக்கு எங்களுக்கு தேவைப்படாத ஒரு காரியமாக உள்ளது. அது அந்த நாட்கள் கடந்துவிட்டன என்று கருதுகின்றனர். இப்பொழுது அது அப்படித்தான் இருக்கவில்லையா? வியாதியஸ்தரை சுகப்படுத்த நமக்கு பரிசுத்த ஆவி தேவையில்லை. நாம் மருத்துவர்களை உடையவர்களாயிருக்கிறோம். அந்நிய பாஷைகள் பேச பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவையில்லை. நாங்கள் புத்திசாலியான ஜனங்களாக இருக்கிறோம் என்று அவர்கள் நினைக்கின்றனர். அவ்விதம் நீங்கள் செய்யும் போது உங்கள் ஜீவன் ஆடியை நீங்கள் உங்கள் அமைப்பிலிருந்து எடுத்து போடுகின்றீர்கள். இயேசு அவருடைய காலத்தில் வாழ்ந்த யூதர்களிடம், நீங்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே அதன் மேல் கட்டடம் கட்டுவதற்கென மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று நீங்கள் வாசித்திருக்கவில்லையா என்று கேட்டார். இப்பொழுது நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று புரிகின்றதா? உங்களால் அது நிச்சயமாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுதும் அதன் காரணம் அதுவாகவே உள்ளது. அதாவது ஆவிக்குரிய ஒரு தேவை அவர்களுக்கு ஒருபோதும் தேவையில்லை என்று அவர்கள் எண்ணினர். நமக்கு அந்நிய பாஷையில் பேசுபவர்கள் அவசியமில்லை. அந்நிய பாஷையின் அர்த்தத்தை வியாக்கியானம் செய்தலும் எங்களுக்கு தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவர் மூலம் எங்கள் சபைகளை சீர்படுத்த பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள் போன்ற தீர்க்கதரிசிகள் எங்களுக்கு அவசியமில்லை. எங்களுக்கு அது புரிகின்றது என்று அவர்கள் கூறுகின்றனர். பார்த்தீர்களா? மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு முறையை அவர்கள் பரிசுத்தாவிக்கு பதிலாக நியமித்துக் கொண்டார்கள். ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருக்கின்றனர். அவர்களுடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன. அவர்களால் அதற்காக செல்ல முடியாது, ஏனெனில் அவர்கள் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்கள். எனவே அவர்களால் அதற்காக செல்ல முடியாது, அவர்களால் அதில் நிற்க முடியாது. அவர்களுடைய பெற்றோர் எத்தகைய ஸ்தாபன சபையை சேர்ந்திருந்து ஜீவித்த போதிலும் அவர்களுக்கு கவலை இல்லை. ஒரு சபை, ஸ்தாபன சபை சரியாக பேசாமல் இருக்கலாம், ஓ இல்லை, ஒரு கால ஸ்தாபனங்கள் வெளிப்படையாக பரிசுத்த ஆவியானவர் எதிர்த்து பேசாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய செயல்கள் அதை நிரூபிக்கின்றன. இதோ வார்த்தை உள்ளது, பரிசுத்த ஆவியானவர் கூட்டின கூட்டங்களில் அவர் வார்த்தையை நிரூபித்து, அவர் பிணியாளிகளை சுகப்படுத்தி, மரித்தோரை உயிர்ப்பித்து, அந்நிய பாஷை பேசி பிசாசுகளை துரத்துகின்றார் என்பதை ஊர்ஜிதப்படுத்துகின்றார். எனவே ஒரு மனிதனுக்குள் என்ன இருக்கிறது என்பதை பொறுத்துதான் அது உள்ளது. திருமதி ஆர்கன்பிரைட் அங்கே உட்கார்ந்து அதை சிந்தித்துக் கொண்டே புல்வெளியில் புற்களை வெட்டிக் கொண்டிருந்தார்கள். நான் அவர்கள் அருகாமையில் கடந்து சென்றேன். நான் இருப்பதை அவர்கள் அறியவில்லை. நான் அமைதியாக இருந்து விட்டேன். நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை அவருடைய மகத்தான கிரியையில் கவனியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் அவசியமில்லை என்று சபைகள் கருதுகின்றன. அப்படித்தான் சபைகள் உங்களிடம் கூறும். ஸ்தாபனங்களில் மனிதர் எழுந்திருந்து தங்கள் நுண்ணறிவினால் சொற்பொழி வாற்றுவார்கள். அவர்கள் கூறுவதே உண்மை என்று உங்களை ஏறக்குறைய நம்ப செய்வார்கள். இப்பொழுது இங்கு ஒரு நிமிடம் எடுத்துக் கொள்வோம். இவ்விரண்டும் ஒன்றுக்கொன்று மிக அருகாமையில் இருப்பதால் அது கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மஞ்சிக்கும் என்று இயேசு கூறினார் அல்லவா? நுண்ணறிவினால் ஆற்றும் சொற்பொழிவு மிக சிறந்ததாய் அமைந்திருந்து அது ஜனங்களை வஞ்சிக்கும். அங்குள்ள மனிதர் திறம்பட தேவனுடைய சுவிசேஷ வார்த்தையை கையாண்டு சொற்பொழி மாற்றுவதால் எந்த புத்திசாலியையும் அது கவர்ந்துவிடும். அதாவது புத்தி கூர்மையில் நாட்டம் கொண்டவர்கள் அவர்கள் பரிசுத்தாவிக்கு எதிர்த்து நின்று மனிதனுடைய வழியை கடைபிடிக்கின்றனர். அதை நாம் காண்கிறோம். யோசேப்பை குறித்து அவனுடைய சகோதரர் அதே விதமாக நினைத்திருந்தனர். எனவே அவர்கள் அவனை தொலைத்து விட்டனர். எகிப்திலே ஓ எப்படியாய் அதை குறித்து சிந்திக்க கூடும், எப்படியாய் அதன் பேரில் என்னால் மணிக்கணக்கில் பேசக்கூடும், இதன் பேரில் இரவும் பகலமாக 3 ஆண்டுகள் பேசினாலும் பரிசுத்த ஆவியானவரின் மகத்தான வெளிப்பாடுகளை குறித்து இன்னமும் உண்டாயிருக்கும். ஆவிக்குரிய சிந்தை எகிப்தை உற்று நோக்கி அங்கு ஏற்பட்ட துன்புறுத்தல்களை உணர்ந்து கொள்ளும். துன்புறுத்தல்கள் உண்டாக வேண்டும் என்பதற்காகவே யோசேப்பு மரணத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டான் என்பதை ஆவிக்குரிய சிந்தை உணர முடியும். தேவன் சக்கரங்களுக்குள் தம்முடைய சக்கரத்துடன் இருப்பதை அதனால் காண முடியும். எல்லாமே பிழையின்றி பரிபூர்ணமாக நிகழ்ந்து வருகின்றன. போத்திபார் யோசேப்பை புறக்கணித்ததையும் அங்கு கூறப்பட்ட பொய்யின் விளைவால் யோசேப்பு சிறைவாசம் செய்து அங்கு அவன் தாடி வளர்ந்திருப்பதையும் அவனுடைய சகோதரிடத்திலிருந்து அவன் வெளியேற்றப்பட்டதையும் காணலாம். ஆனால் அப்பொழுது திடீரென்று அசைவாடினார். பாருங்கள், அந்த சக்கரங்களுக்குள் சக்கரம் நகர்ந்து செல்வதை நாம் எப்படியாய் காண முடிகின்றது? தேவனுடைய மகத்தான திட்டம் எல்லாவற்றையும் இயங்க செய்து யாத்திரை வரைக்கும் அவர்களை கொண்டு வந்து அவருடைய ஜனங்களை தங்களுடைய தேசத்துக்கு செல்லும்படி அழைத்து அவர்களுடைய ஸ்தானத்தை மீண்டும் அவர்களுக்கு அளித்து அவர்களை அவர் ஆசீர்வதித்து அவர் வாக்குத்தத்தம் செய்த நபரை அவர்கள் மத்தியில் நிறுத்த விரும்புகிறார். அவர்கள் தங்களுடைய சொந்த தேசத்தில் இருக்க வேண்டியதாக இருந்தது. நினைவிருக்கட்டும், அவர்களுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா தோன்றும் முன்பிருந்த தேசத்தை விட்டு அவர்கள் வெளியே வந்து வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். சபையும் அதே காரியத்தை செய்ய வேண்டியதாக உள்ளது. மேசியா அவர்களுக்கு முன்பாக பிரதட்சமாவதற்கு முன்பாக புறக்கணிக்கும் குழுவை விட்டு அவர்கள் வெளிவந்து வாக்குத்தத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். உங்களால் அதை புரிந்து கொள்ள முடிகிறதா? மேசியாவின் ஜீவன் வெளிப்படுத்தப்பட்டு ஒரு சபையை, ஒரு மனவாட்டியை ஆயத்தப்படுத்துகின்றது. ஒரு மனிதரை மணந்த ஸ்திரிக்கு அவரிடம் வித்தியாச பேதம் இருக்குமானால் அவர்களிடையே தொடர்ந்து ஒரு சச்சரவு உண்டாய்கொண்டே இருக்கும். ஆனால் அதற்கு பதிலாக ஒரு மனிதனுக்கும் அவனுக்கென்று நியமிக்கப்பட்ட பெண்ணுக்கும் இடையே ஒரு மனப்பான்மை இருக்குமானால் அவர்கள் ஒரே ஆத்மாவும் ஒரே சிந்தையுள்ளவர்களுமாய் இருந்தால் நலமாயிருக்கும். ஏனெனில் அவர்கள் ஒரே மாம்சமாக
போகின்றனர்.
மனவாட்டிக்குள் மணவாளனின் வெளிப்படுத்துதல் வெளிப்படுத்தப்படும் வரைக்கும் அத்தகைய ஒருமனப்பான்மையை சபையானது தேவனிடம் கொண்டிருக்கும் போது அவர்கள் இருவரும் ஒன்றாக போகின்றனர். ஓ என்ன ஒரு மகத்தான பாடம். சரி,
இப்பொழுது
ஆவிக்குரிய சிந்தை கொண்டவர்கள் முன்னடையாளத்தையும் அது நிறைவேறுவதையும் காண்பார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதை குறித்து மணிக்கணக்காக நாம் பிரசங்கிக்கலாம். என்ன நிகழ்கின்றது என்பதை கவனிக்கவும். இந்த வளமான காலம் வருவதற்கு நாம் ஏன் இத்தனை ஆண்டுகள் காத்திருந்தோம்? சபையானது வனாந்தரத்துக்கு ஓடிப்போய் அங்கே காலங்களும் காலமுமாக போஷிக்கப்பட்டால் என்று வேதம் கூறுவது உங்களுக்கு தெரியும். ஏன் இவ்வாறு நிகழ வேண்டும்? அதாவது நாம் புரிகிறதா, இன்னமும் அது தேவனுடைய சக்கரங்களுக்குள் சக்கரமாயிருக்கிறது. நீண்ட காலத்துக்கு முன்னரே மனிதர் மற்றும் ஸ்திரீகள் பென்சில்களோடு கணக்கிடும்படி அமர்ந்து கொண்டு வருகையின் நேரத்தை கணித்துக் கூற முயன்றதை தேவன் ஏன் நிறைவேற செய்யவில்லை? நீதிபதி ரூதர்போர்ட், மதர் ஷிப்டன் போன்றவர்கள் 1914 ஆண்டில் இயேசு வருவார், அதற்கு முன்பும் கூட வருவார் என்று இந்த எல்லா நேரங்களையும் கணக்கிட்டு கூறி வந்தனர். பாருங்கள், இதன் மூலம் அவர்கள் வேதவாக்கியத்தைக் கொண்டு அதை கண்டறிய முயற்சித்து பாருங்கள், அவர்கள் அதை குலைத்து போட்டனர். அது மறைக்கப்பட்டுள்ளது, அது உண்மையாகவே மறைக்கப்பட்டுள்ளது. அந்த நாளையும் அந்த நாடியையும் எந்த மனிதனும் அறியான் என்று இயேசு கூறியிருக்க, அதற்கு முரணாக வேதம் எப்படி செயல்பட முடியும்? புரிகிறதா? புரிகிறதா? அவர்கள் வேதத்தின் ஒரு பாகத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அதை பிடித்துக் கொள்கின்றனர். நீங்கள் முழு காரியத்தையும் எடுத்துக் கொள்ள வேண்டும். தேவன் அதற்குள் இருந்தால் அது உண்மை என்பதை வெளிப்படுத்துவார். உதாரணமாக, தெய்வீக சுகமளித்தல் என்பது அது உண்மை அல்லவென்றால் உண்மையல்ல. தேவன் அதனுடன் எவ்வித தொடர்பும் கொள்ள மாட்டார். ஆனால் அது உண்மை என்று தேவன் வெளிப்படுத்தினால் அப்பொழுது அது சத்தியமாய் உள்ளது. இயேசுவை போல தேவன் உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் அல்லது ஆவிக்குரியவனாயிருந்தால் நான் அவனோட பேசுவேன், அவன் சொல்வது நிறைவேறினால் அவனுக்கு செவி கொடுங்கள், அதுதானது. ஆனால் அவன் உரைக்கும் தீர்க்க தரிசனம் தவறாயிருக்குமானால் அப்பொழுது என்று கூறியுள்ளார். தேவன் தவறாயிருக்க முடியாது. அவர் முடிவில்லாதவர், பிழையற்றவர், சர்வவல்லவர். அவர் தவறாயிருக்க முடியாது. எனவே ஒரு மனிதன் தன் சொந்த வார்த்தைகளை பேசினால் அவை தவறி போகும். ஆனால் அவன் தேவனுடைய வார்த்தைகளை பேசினால் அது தவற முடியாது, ஏனெனில் அது தேவன் பேசுவதாகும். அவனுடைய ஆவியின் ஏவுதல் தேவனிடத்திலிருந்து வருமானால் அது சரியாகவே இருக்க வேண்டும். காரணம், தேவன் அவனுடன் அந்த விதமாகவே கூறும்படி கூறினார். அந்த விதமாகவே பழைய ஏற்பாட்டில் தேவன் வேதத்தின்படியும் தீர்க்கதரிசிகள் உரைத்தவர்களின்படியும் அவர்கள் உரைக்காவிட்டால் அவர்களுக்குள் ஜீவன் இல்லை, அவர்களுக்குள் விடியற் காலத்து வெளிச்சமில்லை என்று கூறியுள்ளார். உண்மையே, அவர்கள் வேதத்தின்படியும் தீர்க்கதரிசிகள் உரைத்தவர்களின்படியும் பேச வேண்டும். ஒரு தீர்க்க தரிசனமோ அல்லது வேறெந்த காரியமாயினும் தேவனுடைய வார்த்தைகளின்படியே இருக்க வேண்டும், இல்லையே அது தவறாயிருக்கும். புரிகிறதா? இப்பொழுது இவையாவும் சம்பவித்ததை நாம் கண்டறிகிறோம். ஏனென்றால் காத்திருந்தோம். எழுப்புதல்கள், மெத்தோடிஸ்டுகளும், லூத்தரன்களும், பாப்டிஸ்டுகளும், காம்பலைட்டுகளும் இன்னும் வித்தியாசமானவர்கள், அவர்கள் மகத்தான எழுப்புதல்களை பெற்றனர். நசரீன்கள், யாத்திரிக பரிசுத்தர், பெந்தேகோஸ்தையினர், இவர்களிடையே மகத்தான எழுப்புதல்கள் உண்டாயின. ஆயினும் அந்த மகத்தான யாத்திரை இன்னும் நிகழவில்லை. ஏன்? எமோரியரின் அக்கிரமங்கள் நிறைவாகும் அளவும் இஸ்ரவேலரை எகிப்தில் வைத்திருப்பார் என்று தேவன் ஆபிரகாமிடம் கூறியிருந்தார். தேவன் அதுவரைக்கும் பொறுமையுடன் காத்திருந்தார். ஜனங்கள் ஏதோ யூகிக்கின்றனர், வேதவாக்கியங்கள் ஏதோ ஒன்றை நிறைவேற்ற காத்திருக்கின்றன என்பதை அவர்கள் உணர்கின்றனர். எனவே ஏதோ ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் இதுவே அந்த நாள், இதுவே அந்த சமயம் என்று கூறுகின்றனர். ஆனால் எமோரியரின் அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள தவறுகின்றனர். எகிப்துக்கு சென்ற பின்பு 400 கழித்து அவர்கள் வெளியே கொண்டு வரப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்கதரிசியை புறக்கணித்ததால் 440 உண்மையாகவே அவர்கள் தங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. வனாந்திரத்தில் அவர்கள் இன்னும் 40 கழித்த பின்பே தேவன் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். இஸ்ரவேலரை விடுவிக்க வருவதற்கு முன்பு மோசேயும் வனாந்திரத்தில் 40 கழித்தார். நீங்கள் பாருங்கள், செய்தியை புறக்கணித்த காரணத்தால் இஸ்ரவேலர் 40 அதிகம் தங்க வேண்டியதாயிருந்தது. தேவனுடைய கணக்கில் 40 என்பது நம்முடைய நேரத்தில் சுமார் 1.5 நிமிடங்களுக்கு சமானம். அவ்வளவுதான் வித்தியாசம். காரணம், தேவனுடைய பார்வைக்கு 1000 ஒரு நாளை போல இருக்கின்றது. புரிகின்றதா? அந்த கணக்கின்படி அது 1 நேரம் கூட இருக்காது. அதை கவனியுங்கள். இப்பொழுது நாம் காலதாமதமாகிவிட்ட நிலையில் உள்ளோம். ஏன்? தேவன் நீடிய பொறுமை உள்ளவராய் காத்திருந்து கவனித்துக் கொண்டே வருகிறார். லுத்தரன்களிடையே எழுப்புதல் உண்டாகி அவர்கள் ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொள்ளட்டும். மெத்தோடிஸ்டுகளிடையே எழுப்புதல் உண்டாகி அவர்களும் ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொள்ளட்டும். பாப்டிஸ்ட் சபையின் ஜான் ஸ்மித் என்பவரும் மகத்தான ஒரு எழுப்புதலுடன் தோன்றி பின்பு அவர்களும் ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொள்ளட்டும். அவ்வாறே பெந்தேகோஸ்தையினரும் வரங்கள் புதுப்பிக்கப்படுதல் என்பதுடன் எழும்பி பின்பு ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொள்ளட்டும். அக்கிரமம் நிறைவாகும் அளவும் பின்னர் தேவனுக்கே களைப்புண்டாகி விடுகின்றது. அப்பொழுது ஒரு யாத்திரை உண்டாகின்றது. நாம் அதை காண்கிறோம். அதாவது, ஒவ்வொரு காலத்திலும் ஜனங்கள் பின்னோக்கி பார்த்து அந்த காரியம் சபிக்கப்பட்டது என்று அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனாலும் அவர்கள் மறுபடியும் பாபிலோனிய சால்வையையும் பொன் பாலத்தையும் எடுத்துக் கொள்கின்றனர். மனிதன் தனது சொந்த கருத்துக்களை புகுத்த முயலும் போது அந்த காரியமே ஜனங்களுக்கு மத்தியில் சாபமாக ஆகிவிடுகின்றது. நாம் தேவனுடைய வார்த்தையோடு நிலைத்திருக்க வேண்டும். சபிக்கப்பட்ட அந்த பட்டணத்தில் உள்ளவைகள் யாதொன்றையும் தொடக்கூடாது என்பதே தேவனுடைய கட்டளையாகும். நீங்கள் தொட வேண்டாம், அவைகளை அப்படியே விட்டுவிடுங்கள். அந்த பொன் பாலத்தையும் அழகிய பாபிலோனிய சால்வையும் எடுத்துக்கொண்டு மற்றவர்களை போன்று நல்ல விதமாக வாடலாம் என்று ஆகான் எண்ணினான். ஓ, பாளையங்களில் உள்ள ஆகான்களே, புரிகின்றதா? ஆனால் அந்த காரியம் சபிக்கப்பட்டது. அது சபிக்கப்பட்டதாகவே தொடர்ந்து இருக்கு. ரோமாபுரியில் உள்ள நிசாயாவில் நடந்த நிசாயா ஆலோசனை சங்கம் முதற்கொண்டே அது சபிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தேவனோ எமோரியரின் அக்கிரமங்கள் நிறைவாகும் காலம் வரைக்கும் அதை அனுமதித்திருக்கிறார்.
Anybody with spiritual understanding, remember I'm keep quoting.
ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதலை பெற்றுள்ளவர் யாவரும், நான் திரும்ப திரும்ப ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதல் என்று கூறுவதை கவனிக்கவும். இத்தேசத்தின் அக்கிரமம் நிறைவாகி வருவதை நீங்கள் காண முடியும். அவள் ஸ்தாபித்துக் கொண்டு மறுபடியும் ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்டு ஸ்தாபித்துக் கொண்டு மறுபடியும் ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்டாள். இப்பொழுது அவள் ஒரு குடும்பின் அங்கத்தினராகி மற்றவருடன் ஒன்று சேர்ந்து கொள்ள தலைப்படுகிறாள். அக்கிரமம் நிறைவாகிவிட்டது. யாத்திரையின் தருணம் இப்பொழுது வந்துவிட்டது. வெளியே அழைக்கப்பட்ட வாக்குத்தம் செய்யப்பட்ட தேசத்திற்கு கொண்டு செல்லப்படுவதற்கு சமயமாகிவிட்டது. மற்றொரு தேசத்திற்கு செல்வதற்காக வாக்குத்தம் அல்ல, நமது வீட்டிற்கு ஆயிர வருட அரசாட்சிக்கு வெளியே அழைக்க சமயம் வந்துவிட்டது. இந்த நாட்டின் அக்கிரமம் கர்த்தருக்கு சித்தமாறா என்று மறுபடியும் அதை குறித்து பேசலாம். அவளுடைய அக்கிரமம் நிறைவாகிவிட்டது. அவள் அசுத்தமாயிருக்கிறாள். நீங்களோ சகோதரன் பிரணாமே, நீங்கள் வாழும் தேசத்தையா பழிக்கிறீர்கள் என்று கேட்கலாம். ஆமையா, நிச்சயமாக. அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் ஒரு குடிமகனாக இருந்து கொண்டு நீர் இப்படி சொல்லக்கூடாது என்று கூறலாம். அப்படியானால் எலியா இஸ்ரவேலனாக இருந்து கொண்டு இஸ்ரவேல் நாட்டை சபித்திருக்க கூடாது. மற்ற தீர்க்கதரிசிகளும் கூட இஸ்ரவேலருக்கு கீழ் அவர்கள் வாழ்ந்து வந்த தேசத்தை சபித்திருக்க கூடாது. ஆனால் அவர்கள் தங்களுடைய சொந்த கருத்துக்களை உரைக்கவில்லை, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை உரைத்தனர். பாருங்கள், உங்களுடைய ஆவியின் ஏவுதலை நீங்கள் எங்கிருந்து பெறுகின்றீர்கள் என்பதை அது பொறுத்தது. அது எப்படி உண்டாகிறது என்பதன் பேரில் சார்ந்துள்ளது. அது தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக இருந்தால் அதை தனியே விட்டுவிடுங்கள். நான் கூறுவது தேவனுடைய வார்த்தைக்கு முரணானது என்று நிரூபிக்கும்படி எவரையும் நான் கேட்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரத்தில் வேதம் இவ்வாறு கூறியுள்ளதல்லவா? அங்குதான் இந்த தேசம் தோன்றுகிறது. இந்த தேசத்தின் எண் 13 ஆகும். ஒரு ஸ்திரீயின் தேசம். வேதத்தில் அது ஸ்திரீயாக எழுதப்பட்டுள்ளது. நமது நாணயத்தில் ஸ்திரீயின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு ஸ்திரீயின் தேசமாகும். இங்குதான் பெண்ணின் அசுத்தம் ஆரம்பித்து தொடங்கி இங்கே முடிவடைகிறது. முதன் முதலில் இந்த அசுத்தம் தேவனுடைய வார்த்தையை அவிசுவாசித்ததினால் ஏதேன் தோட்டத்தில் தான் தோன்றினது. இந்த தேசத்தில் அது பகிரங்கமாகி பெண் பிரசங்கிகள் தோன்றி மற்ற காரியங்களும் நிகழ்கின்றன. உலகத்தின் அசுத்தமே நவநாகரிக திரைப்பட துறையான ஹாலிவுட்டிலிருந்து புறப்பட்டு செல்கிறது. உலகிலேயே மிகவும் மோசமான நாடு இது. உலகின் மற்றெல்லா பாகங்களை காட்டிலும் நமது தேசத்தில்தான் விவாகரத்து அதிகமாக நேரிடுகின்றது. புரிகிறதா? ஏன் கர்த்தருக்கு சித்தமானால் என்றாவது ஒரு நாளில் இதன் காரணத்தை அறிந்து கொள்வீர்கள். இந்த சபிக்கப்பட்ட காரியத்திற்கான காரணத்தை நீங்கள் காண்பீர்கள். சாத்தான் ஜனங்களின் கண்களை குருடாக்கி குருட்டுத்தனமாக இந்த விவகாரத்தில் ஈடுபட வைக்கிறான் என்பதை உங்களால் காண முடியும். நாம் பயங்கரமான ஒரு நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முடிவு மிகவும் அருகாமையில் உள்ளது என நான் நம்புகிறேன். அவர்கள் மிகவும் அழிவுக்கு ஏதுவாக மோசமாக இருக்கின்றனர். அவள் வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரத்தில் தோன்றுகிறாள். 13 என்னும் எண் அது ஒரு ஆட்டுக்குட்டியாக எழும்பி வந்தது என்பதை நினைவில் கொள்ளவும். மத வழிபாட்டின் சுதந்திரம், ஆனால் பின்னர் அது மிருகத்தினிடமிருந்து வல்லமையை பெறுகின்றது. மிருகத்திற்கொப்பான ஒரு சொரூபத்தை உண்டாக்க வேண்டும் என்று கூறுகின்றது. அது சகல அதிகாரத்துடனும் பேசி அதற்கு முன்பாக தோன்றின மிருகம் செய்த அதே அசுத்தமான கிரியைகளை செய்கிறது. அப்படியானால் இது இந்த தேசத்தை குறித்த தீர்க்க தரிசனம் அல்லவென்று என்னிடம் கூறுங்கள் பார்க்கலாம். எமோரியரின் நிலைமை முதிர்வடையும் சமயம் வந்துவிட்டது. ஏனெனில் அவர்கள் ஏற்கனவே அதற்குள் கிரியை நடப்பித்து வருகின்றனர். இப்பொழுது புதிதாக நியமிக்கப்பட்ட போப்பாண்டவரும் கூட எல்லா சகோதரரையும் ஒருங்கே இணைக்க வேண்டும் எனும் நோக்கம் கொண்டவராயிருக்கிறார். மாம்ச பிரகாரமான கண்ணிற்கு அது செய்யப்பட வேண்டிய காரியமாயிருக்கலாம், ஆனால் தேவனுடைய கண்களில் அது பரிசுத்தாவிக்கு முரணான ஒரு செயலாகும். அதனுடன் நாம் கலந்துவிடக் கூடாது. ஒவ்வொரு சபையும் அந்த சங்கத்திற்குள்ளாக அழைக்கப்படும். எவ்வளவு வேகமாக முடியுமோ அவ்வளவு வேகமாக அதை விட்டு வெளியே வாருங்கள். இல்லையேல் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அறியாமலேயே மிருகத்தின் முத்திரையை நீங்கள் தரிக்க நேரிடும். அதை விட்டு வெளியே வாருங்கள். ஆவிக்குரிய சிந்தை இதை கிரகித்துக் கொள்ளும் என்று நான் நம்புகிறேன். அதை புரிந்து கொண்டீர்கள் என்றும் நிச்சயம் எனக்கு உண்டு. ஆனால் ஏனைய நாடுகளில் உள்ளவர்கள் இதை புரிந்து கொண்டார்களோ என்று நான் எதிர்பார்க்கிறேன். எப்படியாயினும் உங்களால் ஒவ்வொரு தேசத்திற்கும் செல்ல முடியாது, ஆனால் உங்களால் அந்த தேசத்துக்கு ஒலிநாடாக்களை அனுப்ப முடியும். இந்த விதை அது விதைக்கப்பட்ட சிந்தையை கவர்ந்து கொள்ள தேவன் ஏதாவது ஒரு வழி ஏற்படுத்த வேண்டும். உண்மையே வெளிச்சம் அதன் மேல் பட்டவுடனே அது உயிர் பெறுகின்றது. கிணற்றடியில் இருந்த ஸ்திரீக்கும் அதுவே சம்பவித்தது. அவள் இதோ அது உள்ளது என்றாள். அவள் உடனே அதை கிரகித்துக் கொண்டாள். அதை விட்டு வெளியே பாருங்கள், அது சபிக்கப்பட்டது. சபிக்கப்பட்டதா? விழுந்து போன ஏதாவது ஒரு ஸ்தாபனம் மீண்டும் எழும்பினதை எனக்கு கூறுங்கள். அவ்வாறு எழும்பி விழாத ஒரு ஸ்தாபனத்தை எனக்கு கூறுங்கள். எனவே அது தவறு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். சரி, எமோரியரின் அக்கிரமங்கள் நிறைவாகாதன் காரணத்தால் இஸ்ரவேல் யாத்திரைக்கு முன்னர் காத்திருக்க வேண்டியதா இருந்தது. ஆனால் எமோரியர் அக்கிரமங்கள் நிறைவான உடனே இஸ்ரவேலருக்கு ஆவிக்குரிய யாத்திரை அல்லது இயற்கையான யாத்திரை ஒன்று உண்டாகி உலக பிரகாரமான எமோரியர் தங்களுடைய தேசம் என்று அழைத்துக் கொண்டு அவர்கள் வாசமாயிருந்த அந்த இயற்கை நாட்டிற்கு இஸ்ரவேலர் நடத்தி செல்லப்பட்டனர். அதுபோன்று தங்களை சபை என்று அழைத்துக் கொள்ளும் எமோரிய ஸ்தாபனங்களில் அக்கிரமங்கள் நிறைவாகும் சமயம் வந்துவிட்டது. எனவே ஒரு யாத்திரை இப்பொழுது நேரிடவிருக்கிறது. அப்பொழுது யார் யார் என்பதை தேவன் வெளிப்படுத்துவார். சபைதாமே இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டி அப்பொழுது அதிலிருந்து வெளிவந்து வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்திற்கு யாத்திரையாக கொண்டு செல்லப்படுவாள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசலங்கள் உண்டு. இஸ்ரவேல் யுத்தம் பண்ணினது போன்று நீங்கள் தேசத்திற்கு சென்று யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏற்கனவே ஆயத்தமாகிவிட்டது. பூமிக்குரிய குடாரமாகிய வீடு அழிந்து போனாலும் நமக்காக ஒரு வீடு அங்கு காத்துக் கொண்டிருக்கிறது. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் கூட இருப்பீர்கள். அந்த மகத்தான யாத்திரை சம்பவித்து விட்டதே. இஸ்ரவேலருடைய பிரயாணத்தை தேவன் எவ்விதம் வாய்க்க செய்தார், அதற்கென்று அவர் என்னென்ன ஆயத்தங்கள் செய்தார் என்றெல்லாம் ஒரு நிமிடம் சிந்தனை செய்துவிட்டு இன்றுள்ள நிலையை நோக்குங்கள். சரி, கவனியுங்கள், இந்த யாத்திரை தொடங்கும் முன்பு யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் தோன்றினான். பார்த்தீர்களா? யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன், யோசேப்பை அறியாத ஒருவன். யோசேப்பு எதை பிரதிநிதித்துவப்படுத்தினான்? இந்த ஆவிக்குரிய யாத்திரையில் உள்ள ஆவிக்குரிய பாகம். அங்கே இப்பொழுது நாம் சுதந்திரமாக இருக்கிறோம் என்பது எழும்பியுள்ளது. ஸ்திரீயானவள் ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் போஷிக்கப்பட்டாள். ஆனால் முடிவில் மத வழிபாட்டின் சுதந்திரம் என்பதை அறியாத ஒரு யோசே இல்லை, ஒரு பார்வோன் சர்வாதிகாரி தோன்றினான். அவன் அவர்களை ஒன்றாக இணைக்கிறான். நீங்கள் புரிந்து கொள்ளாமலேயே அது உங்கள் சிந்தைகளை கடந்து செல்ல விட்டுவிட வேண்டாம். ஒரு பார்வோன் முதலில் அங்கே தோன்ற வேண்டி இருந்த ஒரு நேரம் உண்டாயிருந்தது. ஸ்தாபனங்கள் உண்மையான கிறிஸ்தவ மார்க்கம் என்னும் திராட்சை செடியில் ஒட்டு போடப்பட்ட கிளைகளாக செழித்து வாழ்ந்து தங்களுடைய சொந்த கனிகளை ஈந்து வந்துள்ளன. ஸ்திரீகள் பாதி உடை அணிந்து மனிதர் தங்கள் நுண்ணறிவை உபயோகித்து ஆவியின் வல்லமையை மறுதளிக்கின்றனர். ஆனால் அதே சமயத்தில் அது கிறிஸ்தவ சபை என்னும் பெயரின் கீழே செயல்பட்டு வருகிறது. அது ஒரு ஒட்டு போடப்பட்ட திராட்சை கிளையாகும். ஆனால் திராட்சை தோட்டக்காரன் அவர் கூறியுள்ளபடி அவர் செய்ய திராட்சை செடியை சுத்தம் செய்ய வரப்போகிறார். கனி கொடுக்காத கிளைகள் எல்லாம் வெட்டுண்டு தீக்கிரையாக்கப்படும். அது கூறுவதற்கு பயங்கரமாய் உள்ளது. ஆனால் சத்தியம் சில சமயங்களில் நான் உங்களுக்கு கூறியுள்ளது போல பயங்கரமாக தென்படும். தேவன் தமது பிள்ளைகளை ஆழமான தண்ணீர்களின் வழியாகவும் உளையான செற்றின் வழியாகவும் கொண்டு செல்கிறார். அவர் அந்த விதமாகவே அதை செய்கிறார். ஒரு பானை மறுபடியும் வரையப்படுவதற்கு முன்பாக அது சிறு சிறு துண்டுகளாக உடைக்கப்பட்டு மறுபடியும் அரைக்கப்பட வேண்டும். அதை உடைப்பது ஒரு பயங்கரமான காரியமாக தென்படலாம். ஆனால் அழகான பாண்டமாக அதை மறுபடியும் வணைய வேண்டுமானால் குவளையாகவோ அல்லது நீங்கள் என்னவாகவோ செய்ய வேண்டுமானாலும் அது அவ்வாறு நொறுக்கப்பட வேண்டும். யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் எழுப்பினான். அதுவே துவக்கத்தின் துவக்கமாயிருந்தது. அதுவே யாத்திரையின் துவக்கமாயிருந்தது. அந்த காரியம் உருவாக துவங்கும் போது, ஒரு அரசியல் வல்லமையின் கீழ் உருவாக துவங்கும் போது, தேவனும் அப்பொழுது ஆயத்தமாக துவங்கினார். எமோரியரின் அக்கிரமம் அப்பொழுது நிறைவாக்கப்பட்டது. ஆபிரகாமுக்கு அவர் வாக்குத்தம் செய்த அந்த சமயம் வந்துவிட்டது. விடுதலையின் நேரம் சமீபித்து விட்டு இருந்தது.
Permitted a pharaoh to raise up who knew not Joseph. And Ramesses was born.
யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் தோன்ற தேவன் அனுமதித்தார். அதன் விளைவாக ராமசேஸ் பிறந்தான். சேட்டிக்கு பிறகு ராமசேஸ் தோன்றினான். இந்த ராமசேஸ் யோசேப்பின் ஆசீர்வாதங்களை அறியாத ஒருவனாயிருந்தான்.
and he didn't know what the spiritual side was. He was only a political genius.
ஆவிக்குரிய பாகம் என்னவா இருந்தது என்பதை அவன் அறியாதவனாய் இருந்தான். அவன் ஒரு அரசியல் மேதையாக மாத்திரம் இருந்தான். அவனுடைய ராணுவ வல்லமையை கொண்டு அவன் எத்தியோப்பியாவையும் ஏனைய நாடுகளையும் கைப்பற்றினான். அவனுக்கு தெரிந்ததெல்லாம் ராணுவ வல்லமை மாத்திரமே ஆகும். ஆவிக்குரிய சிந்தை கொண்ட எந்த மனிதனும் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வான் என்று நான் நினைக்கிறேன். மத வழிபாட்டின் சுதந்திரம் என்னவென்று அறியாத ஒரு பார்வோனை நாம் பெற்றிருக்கிறோம். நமது ஜனாதிபதி பதவி பிரமாணம் செய்த போது மத வழிபாட்டின் சுதந்திரத்தில் அவர் நம்பிக்கை கொண்டிருப்பதாக பிரமாணம் எடுத்துக் கொள்ள மறுத்துவிட்டார். அந்த ஒரு நாள் கருப்பு மனிதர்களை ஒதுக்கி வைத்தல் என்னும் பிரச்சனை தென்பாகத்தில் உண்டான போது என்ன நேர்ந்தது? அலபாமாவின் ஆளுநர், நான் மார்ட்டின் லூத்தர் கிங் என்னும் போதவருடன் பேச விரும்புகிறேன். தன் ஜனங்களை மரண கண்ணிக்குள் வழிநடத்தும் ஒருவர் எவ்விதம் தலைவராக இருக்க முடியும்? அவர்கள் அடிமைகளாக இருப்பார்களானால் நானும் அங்கு சென்று அவர்களுடன் போராடுவேன். ஆனால் அவர்கள் அடிமைகள் அல்லவே, அவர்கள் பிரஜைகள், அவர்கள் இந்நாட்டின் பிரஜைகள். பிரச்சனை பள்ளிக்கு செல்வதை குறித்ததாகும். அந்த ஜனங்கள் அவர்கள் ஒரு கடின இருதயத்தை பெற்று அந்த காரியங்கள் என்னதென்று அறியாமல் இருக்கின்றனர். அரசியல் ஆதிக்கங்களை தங்கள் மனதிலே கொண்டுள்ள அத்தகையோருக்கு ஆவிக்குரிய காரியங்களை நுழைக்க முடியாது. ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ள அவர்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்பொழுதுதான் இவைகளை அவர்கள் புரிந்து கொள்ள முடியும். இந்த மார்ட்டின் லூத்தர் கிங் என்பவருடன் பேச தருணம் கிடைத்தால் நலமாயிருக்கும். மார்க்கத்தின் பெயரால் அவர் இந்த வெளியேறப்பட்ட மக்களை மரண கண்ணிக்குள் வழிநடத்துவதனால் ஆயிரக்கணக்கானவர் கொல்லப்படுகின்றனர். அவர்கள் மாம்ச பிரகாரமானவைகளையே நோக்குகின்றனர். இந்த கருப்பு சகோதரன் லூசியானாவில் கருப்பு மனிதர்களின் பெரிய எழுச்சி உண்டான போது நானும் அப்பொழுது அங்கிருந்தேன். அங்கு வயோதிப கருப்பு சகோதரன் ஒருவர், ஒரு போதகர் எழுந்து நின்று ராணுவ சேவர்களிடம், அவர்களிடம் நான் பேசலாமா, அவர்கள் என் ஜனங்கள் என்று உத்தரவு கேட்டார். அந்த வயோதிக போதகர் எழுந்து நின்று அங்கு குடும்பியிருந்த கருப்பு சகோதரர்களிடம், நான் இந்த காலையில் கூற விரும்புவது என் நிறத்தை குறித்து நான் ஒருபோதும் வெட்கப்பட்டதில்லை. என் சிருஷ்டிகர் என்னை இந்த விதமாக சிருஷ்டித்தார் என்றார். அந்த விதமாகவே அவன் சிருஷ்டிக்கப்பட்ட விதமாகவே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த விதமாகவே ஒவ்வொரு மனிதனும் தரித்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் வெள்ளை பூக்களையும் நீல நிற பூக்களையும் மற்றெல்லா வண்ணங்களிலும் பூக்களை படைத்திருக்கிறார். இனக்கலப்பு செய்ய வேண்டாம். அவைகளை ஒன்றுக்கொன்று சேர்த்து வேறு பல இனங்களை உண்டாக்க வேண்டாம். அப்படி செய்வதனால் நீங்கள் இயற்கைக்கு விரோதமான செயல்களை புரிகின்றீர்கள். அந்த வயோதிக போதகர், இன்று காலை வரை என் நிறத்தை குறித்து ஒருபோதும் நான் வெட்கப்பட்டதில்லை. ஆனால் என்னுடைய ஜனங்கள் எழும்பி அவர்கள் இப்போது செய்து கொண்டிருக்கிற காரியங்களை செய்யும் போது அது அவர்களை குறித்து என்னை வெட்கமடைய செய்கிறது என்றார். நான் தேவனந்த சத்தத்தை ஆசீர்வதிப்பாராக என்று எண்ணிக்கொண்டேன். அவர் கருப்பு மனிதர்களை நோக்கி, நீங்கள் சச்சரவுதான் உண்டாக்கப் போகின்றீர்கள். நமக்கென்று இருக்கும் பள்ளிக்கூடங்களை பாருங்கள். நமக்கு பள்ளிகள் இல்லை என்றால் அது வித்தியாசமாயிருக்கும். ஆனால் லூசியானாவில் மிக சிறந்த பள்ளிகளை யார் பெற்றுள்ளனர் என்று கேட்டார். அவர் மேலும் ஸ்ரீபோர்ட் என்னும் பட்டணத்தை உதாரணமாக எடுத்துக் கொள்வோம். அங்கு வெள்ளை இருக்கிற ஒரு பள்ளிக்கூடம் இருக்கின்றது. அது ஒரு பழைய பள்ளிக்கூடம். அவர்கள் வேறொரு பள்ளிக்கூடத்தை நமக்கு அங்கே கட்டியுள்ளனர். பிள்ளைகள் விளையாட ஒரே ஒரு கருவி கூட அங்கு இல்லை. ஆனால் நமக்கோ முற்றம் நிறைய விளையாட்டு கருவிகள் உள்ளன. அது மாத்திரமல்ல, நம் பிள்ளைகளுக்கு அவர்கள் சலவை கற்களினால் நீச்சல் குளம் ஒன்றை கட்டி கொடுத்திருக்கின்றனர். நமக்கு மிகச்சிறந்த ஆசிரியர்கள் இருக்கின்றனர். மேன்மையானவைகள் நமக்கு இருக்க அங்கு செல்வதற்கு நீங்கள் ஏன் விரும்புகின்றீர்கள்? உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று அவர் கேட்டார். ஆனால் ஜனங்களோ ஆர்ப்பாட்டம் செய்து அவர் குரலை அடக்கிவிட்டனர். அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. பாருங்கள், தவறான ஏவுதல். அவர்கள் அடிமைகளாக இருந்தனர். ஆனால் அவர்கள் என் சகோதர சகோதரிகளும் ஆவர். அவர்கள் அடிமைகளாக இருந்தால் நாமும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு வீதிகளில் அந்த காரியத்திற்கு எதிராக போராடுவோம் என்று நான் கூறியிருப்பேன். ஆனால் அவர்கள் அடிமைகள் அல்லவே. அவர்களுக்கு இந்நாட்டின் குடிமக்கள் மற்றவரை போல இவர்களுக்கும் சம உரிமை உண்டு. லட்சக்கணக்கானவர் கொல்லப்பட வேண்டும் என்பதற்காகவே பாதாளத்தில் இருந்து புறப்பட்டு வரும் தவறான ஏவுதலாக இது அமைந்துள்ளது. அவர்கள் புரட்சி உண்டாக்க துவக்குகிறார்கள். நிச்சயமாக அதுதானது, அது சரியல்ல. மனிதருக்கும் பெண்களுக்கும் அவரவர் உரிமை உண்டு. அவர்கள் எவ்வித நிறமுடையவர்களாக இருந்தாலும் சரி, கருப்பு நிறமுள்ள நமது சகோதரர், மஞ்சள் நிறம் கொண்ட ஜப்பானியர், வெள்ளையர், யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய பார்வையில் நிறத்தின் அடிப்படையில் எவ்வித வேறுபாடும் கிடையாது. நாம் அனைவரும் ஆதாம் என்று ஒரே மனிதனில் இருந்து தோன்றினவர்கள். ஆனால் தேவன் நம்மை வேறுபிரித்து வெவ்வேறு நிறங்களை அளித்திருப்பாரானால் நாம் அவ்வாறே நிலைகொள்வோம். நான் ஒரு மஞ்சள் நிறம் கொண்டவனாயிருந்தால் நான் ஜப்பானியனாகவோ அல்லது சீனனாகவோ இருக்கவே விரும்புவேன். நான் ஒரு கருப்பு நிறத்தவனாக இருந்தால் நான் அவ்வாறே நிலைகொள்ள விரும்புவேன். காரணம், தேவரண்டை அவ்வாறே படைத்திருக்கிறார். வெளிப்படையாக கூறப்போனால், கருப்பு இனத்தவரின் அநேக பண்புகளை வெள்ளையர் பெற்றுக் கொள்ள வேண்டியவர்களாயிருக்கின்றனர். அவர்களுக்கு எவ்வித கவலையும் கிடையாது. வெள்ளையரை காட்டிலும் அவர்கள் ஆவிக்குரியவராக திகழ்கின்றனர். வெள்ளையர் நெருங்கவும் கூட முடியாத ஆயிரக்கணக்கான காரியங்களை கருப்பு நிறம் உள்ளவர்கள் கொண்டுள்ளனர். தேவன் அவர்களை அவ்விதம் படைத்திருக்கிறார். கருப்பு நிறத்தவரின் பாட்டுக்குழுவுடன் யார் போட்டியிட்டு பாடல்களில் வெல்ல முடியும்? அவர்களுக்குள்ள குரல்களை நீங்கள் வேறெங்கு கண்டறிய முடியும்? தங்கள் நாட்டிலிருந்து அவர்கள் இங்கு குடியேறின போது வலகைக்கும் இடகைக்கும் வித்தியாசம் அறியாத நிலையில் இருந்தனர். அவர்களிடையே 30-40 இனங்கள் உண்டு. அவர்கள் ஒன்று சேர்ந்து பாடும் போது அவர்கள் எழுப்பும் உச்ச சாரீரத்தை பாடற்குழுவின் தலைவர்களும் கூட அவர்கள் எழுப்பும் உச்ச சாரீரத்தை எங்களால் எட்டி பிடிக்க முடியாது என்கின்றனர். அநேக ஆண்டுகளாக நன்கு பயிற்சி பெற்ற பாடற்குழு அவர்களுக்கு உண்டு. ஒருவர் உச்ச துணியில் பாடுவார், மற்றொருவர் தாழ்ந்த துணியில் பாடுவார். அதை கேட்பவர்கள் அதை கவனியுங்கள், எவ்வளவு பரிபூர்ணமாக வித்தியாசமான இக்குரல்கள் ஒன்றிணைகின்றன என்பார்கள். அவர்கள் பரம் பெற்றவர்கள். ஆனால் நீங்கள் பாருங்கள், இத்தகைய எழுச்சிகள் அனைத்தும் சம்பவிக்க வேண்டியவர்களாயிருக்கின்றன. இதற்கெல்லாம் காரணம், ஜனங்களாகிய நீங்கள் நேர்மையற்ற எந்திரங்களின் மூலம் தேர்ந்தெடுத்த ஒரு அரசியல்வாதியே. அந்த ஒரு நாள் ஜனங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவி பிரமாணம் செய்து ஆளுநராக நியமிக்கப்பட்ட ஒருவர் எழுந்திருந்து, இந்த இனப்பிரச்சனைக்கு ஒவ்வொரு மாநிலமும் அதன் அபிப்பிராயப்படி விடைகாணலாம் என்று அரசியல் சாசனம் கூறுகின்றது என்றார். அவர் எதற்கும் கவலை கொள்ளவில்லை. ஆனால் அவர் அரசியல் சாசனத்தை படித்துவிட்டு, இப்பொழுதுள்ள பள்ளிக்கூடங்கள் கருப்பு இனத்தவரை ஒதுக்கி வைத்தலுக்கு எடுத்துக்காட்டாய் அமைந்துள்ளன என்று கூறினார். அங்கு ஒரு பள்ளிக்கூடம் உண்டு. அது 2 கருப்பு சிறுவர்கள் மாத்திரமே கொண்டது. அவர்களுக்கான பிரத்யேக பள்ளிகள் இருந்த போதிலும் மற்ற பள்ளிக்கூடங்களில் சேர வேண்டும் என அவர்கள் விரும்பினர். ஆளுநர் எழும்பி நின்று என்ன என்று கேட்டுவிட்டு அவரும் கூட அந்த அரசியல் சாசனத்தை படித்தார். அதன் பின்னர் இங்கு யோசேப்பை அறியாத இந்த நபரை நாம் இங்கே திரும்ப பெற்றுள்ளோம். சுதந்திரம், கருப்பு இனத்தவரின் வாக்குகளை பெற ஆசிக்கிறான். குடியரசு கட்சிதான் அவர்களுக்கு விடுதலை அளித்தது என்பதை அறியாதவர்களாய் உள்ளனர். அவர்கள் தங்கள் பிறப்புரிமையை, தங்களை மரணக்கண்ணிக்கு வழிநடத்தும் அத்தகைய காரியங்களுக்கு இதன் மூலம் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட எந்த முறையையும் விழுந்து போகும் என்பதை காண்பிக்கும்படி வெற்றி போடுகின்றனர். அது முற்றிலும் உண்மை. தேசியமயமாக்கப்பட்ட காவலர்களை திரு கெனடி அங்கு அனுப்பி அந்த அரசியல் சாசனத்தின் கீழ் இருந்த அவர்களுடைய சொந்த தகப்பனார்களுக்கு விரோதமாக திருப்பி அரசியல் சாசனத்திற்கு விரோதமாக மீண்டும் செயல்புரிந்தார். அவர்களோ, நாங்கள் சண்டையிட மாட்டோம் இல்லையா என்றனர். மேலும், நாம் ஜனநாயகத்தின் கீழாமல் ராணுவ சர்வாதிகாரத்தின் கீழ் உள்ளோம் என்பதை இந்த தேசம் கண்டுகொள்ள முடியும் என்று நாம் நம்புகிறோம் என்று கூறினர். ஜனநாயக கட்சியில் உள்ள தென்னாட்டு மனிதன் எப்பொழுதுமே ஜனநாயக கட்சியை சேர்ந்திருப்பான் என்னும் பழமொழியை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். தற்பொழுது எப்படியோ எனக்கு தெரியாது. நடப்பவைகளை கண்டு விடித்தள ஒரு மனிதனுக்கு நிச்சயமாக போதிய ஞானம் இருக்கும். புரிகிறதா? இந்த அருமையான கருப்பு இனத்தவரை விட்டுவிடுங்கள். அவர்களை இங்கே கொண்டு போட வேண்டாம். ஒருவன், கருப்பு சகோதரன் ஒருவனை அன்றொரு இரவு துப்பாக்கியால் முதுகில் சுட்டுக் கொண்டு விட்டான். கொல்லப்பட்டவனுடைய மனைவியும் பிள்ளைகளும் அப்போது வீட்டில் இருந்தனர். அவன் யாராயினும் எனக்கு கவலை இல்லை. அது மிகவும் ஈரமான செயலாகும். ஆமையா, அந்த வழக்கில் ஒரு தடவை நான் நீதிபதியாக இருக்க விரும்புகிறேன். தன் மனைவி பிள்ளைகளோடு வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கின்ற அந்த மனிதனை சுடுவது அவன் நாட்டின் குடிமகன். சரி என்று அவன் நினைக்கின்ற ஒன்றுக்காக நிற்க அவனுக்கு உரிமை உண்டு. ஒரு நல்ல மனிதன். லைஃப் பத்திரிகையில் அந்த புகைப்படத்தை பிரசுரித்திருந்தனர். அதாவது அந்த சிறு பையன் தன் தகப்பனார் வேண்டும் என்று ஆடும் காட்சி. ஏதோ ஒரு துரோகி பதுங்கியிருந்து அவனை முதுகில் சுட்டுவிட்டான். நீங்கள் கிறிஸ்துவை புறக்கணிக்கும் போது அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். அது உண்மை. தேசம் முழுவதும் அரசியலின் கீழ் செயல்புரிகின்றது. இது மிகவும் அவமானமான ஒரு செயல். ஆனால் அதைத்தான் நாம் விரும்பினோம். அதைத்தான் நாம் இந்த தேர்தலில் நிரூபித்து காண்பித்து விட்டோம். என் சிறிய மகன் இன்று காலை என்னிடம், அப்பா, யாத்திரிக பிதாக்கள் இங்கு வந்தபோது அவர்கள் இந்த குறிப்பிட்ட ஸ்தாபனங்களை சேர்ந்தவர்களாக இருந்தனரா? அவர்கள் எல்லோரும் அவர்கள் நீளமான மேலாடைகளை அணிந்திருக்கின்றனரே என்று கேட்டான். நான், இல்லை தேனே, அவர்கள் மத வழிபாட்டின் சுதந்திரத்தை நாடி இங்கு வந்தனர். அந்த விதமான காரியத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று இங்கு வந்தனர் என்றேன். ஆனால் இப்பொழுது என் நிலையை அடைந்துள்ளது என்பதை உங்களால் காண முடிகின்றதா? இந்த ராஜ்யங்கள் அனைத்தும் விழுந்து போக வேண்டும் என்பதையே அது காண்பிக்கின்றது. நான் துரிதமாக முடிக்க வேண்டும். ஒரு காரியம், சகோதரன் மார்ட்டின் லூதர் கிங் நிச்சயமாகவே சீக்கிரத்தில் விழிப்படைய வேண்டும் என்றே நான் ஜெபிக்கிறேன். அவர் தமது ஜனங்களை நேசிக்கிறார், அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆனால் அவருடைய திடீர் கிளர்ச்சி எண்ணத்தை மாத்திரம் அவர் புரிந்து கொண்டால் நலமாயிருக்கும். பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு சென்று அதே சமயத்தில் லட்சக்கணக்கானோர் மடிவதனால் என்ன பயன்? அந்த விதமாக பள்ளிக்கு செல்வது பயனளிக்காது. பசிக்காக, வேறு ஏதோ ஒன்றுக்காக, அடிமைகளுக்காக ஒரு மனிதன் தன் உயிரை தியாகம் செய்தால் அப்படிப்பட்ட ஒரு காரணத்துக்காக, ஒரு தகுதியான காரணத்துக்காக உயிரை தியாகம் செய்வது அது ஒரு தகுதியான பாத்திரமாயிருக்கும். ஆனால் வெள்ளையனின் பள்ளிக்கூடங்களுக்கு போக வேண்டும் என்பதற்காக இத்தனை பேர் மடிந்தால் அதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. புரிகிறதா? இந்த விஷயத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவரோடு ஒருபோதும் உடன்பட மாட்டார் என்று நான் கருதுகிறேன். அது ஜனங்களை ஒருவித உணர்ச்சி வசப்பட செய்து ஒரு கீழ்த்தர ஆரவார விளம்பர கூட்டமாக்கி விடுகிறது. நீங்கள் பாருங்கள், ஜெர்மனியில் ஹிட்லரும் அவிதம் செய்து அந்த வெளியேறப்பட்ட ஜெர்மானியரை மரண கண்ணிக்குள் வழிநடத்தினார். கோடிக்கணக்கானவர் கொல்லப்பட்டு அவர்களுடைய பிரேதங்கள் ஒன்றின் மேல் ஒன்று குவியலாக்கப்பட்டன. அதே காரியமாகத்தான் இதுவும் உள்ளது. நான் பேசுவது ஒலிப்பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நான் கடந்து சென்ற பிறகு ஒரு கால இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இதுவே இங்கும் சம்பவிக்கப் போகின்றது. அந்த வெளியேறப்பட்ட ஜனங்கள் ஈக்களை போல கொல்லப்படுவார்கள். புரட்சி எழும்பி வெள்ளையரும் கருப்பரும் ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டு ஈக்களை போல் மடிவார்கள். அது முடிவரும் போது நீங்கள் என்ன பெற்றுக் கொள்வீர்கள்? மரித்த ஜனங்களின் ஒரு குவியல் மாத்திரமே. யோசேப்பை அறியாத பார்வோன் தோன்றினான். இன்றும் அதுவே சம்பவித்துள்ளது. ஒரு மனிதன் எழும்பி வெள்ளை மாளிகையில் பதவி பிரமாணம் செய்யும் போது மத வழிபாட்டின் உரிமையை அவர் நம்புவதாக பிரமாணம் எடுத்துக் கொள்ள மறுக்கிறார். புதிதாக நியமிக்கப்பட்ட போப்பாண்டவர் என்ன சொல்கிறார்? அவர் மனதில் நான்கு காரியங்கள் உள்ளன. அவைகளில் ஒன்று கத்தோலிக்கரையும் புராட்டஸ்டன்ட்களையும் ஒருங்கே இணைப்பதாகும். மனித அறிவு கொண்டு நோக்கும் யாருக்கும் அது சரி என்று தென்படும். ஆனால் வேதாகமத்தின்படி அதை செய்வது தவறான காரியமாகும். அவர்கள் அதை செய்வார்கள் என்று வேதம் உரைத்துள்ளது. நாம் இன்னும் சற்று பார்ப்போம். இந்த நேரத்தில் எகிப்தில் ராமசேஸ் வளர்ந்து வந்தான். அவனுடைய ஆதிக்கமும் வளர்ந்து வந்தது. மாம்ச பிரகாரமான ராம்சேஸ் வளர்ந்து வந்தான். அதுபோன்று மாம்ச பிரகாரமான மனிதன் அந்தி கிறிஸ்து இப்பொழுது வளர்ந்து கொண்டிருக்கிறான். அரசியலின் மூலமாக அவன் ஏற்கனவே வெள்ளை மாளிகையில் நுழைந்து விட்டான். மார்க்க சம்பந்தமான விஷயங்களில் அவன் ஜனங்களை குழப்பியுள்ளதன் காரணத்தால் அவர்கள் அனைவரும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஸ்தாபன தலைவர்கள் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஸ்தாபனமும் சபைகளின் சங்க குழுவில் அங்கத்தினராகிவிட்டது. ராமசேஸ் வளர்ந்து வருகிறான். அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்கின்றனர். அதைத்தான் அவர்கள் செய்ய வேண்டியவர்களாய் உள்ளனர். பின்பு அது என்ன செய்கிறது? அது ஒரு ஆதிக்கத்தை பிறப்பிக்கின்றது. முதலாவது தோன்றின மிருகத்தை போல் இந்த ஐக்கியத்தில் சேராத அனைவருக்கும் ஒரு துன்புறுத்தல் உண்டாகும், ஒரு விலக்கி வைக்கப்படுதல் உண்டாகும். அப்பொழுது அது மிகவும் தாமதமாயிருக்கும். ஏனெனில் அதில் சேர்ந்தவர் அனைவரும் மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கின்றனர். அப்பொழுது நான் வெளியே வருவேன் என்று சொல்ல வேண்டாம். அதை இப்பொழுதே செய்யுங்கள். ராமசேஸ் வளர்ந்து கொண்டிருந்தான். ஆனால் நினைவிருக்கட்டும், ராமசேஸ் எகிப்தில் ஆதிக்கத்தில் வளர்ந்து கொண்டு வந்த அதே சமயத்தில் தேவன் மோசேயை வனாந்தரத்தில் வைத்திருந்தார். அவனும் கூட வளர்ந்து கொண்டு வந்தான். ராமசேஸுக்கு ஒரு அரசியல் முறைமை இருந்தது. ஆனால் தேவனுக்கு ஒரு ஆவிக்குரிய முறைமை இருந்தது. அதன் கீழே ஒரு தீர்க்கதரிசி புறப்பட்டு வந்த ஜனங்களிடம் பேச ஆயத்தப்படுத்தினார். அவர்கள் இருவரும் ஒரே நேரத்தில் வளர்ந்து வந்தனர். ஒரு நாளில் இவ்விருவரிடையே பலப்பரீட்சை உண்டாகும். அந்த பலப்பரீட்சை உண்டாகும் நேரம் வெகு தூரத்தில் இல்லை. இயற்கையான இயற்கை சம்பவங்கள் ஆவிக்குரிய சம்பவங்களுக்கு முன்னடையாளமாய் உள்ளன என்று வேதம் கூறுகின்றது. அதிலிருந்து நீங்கள் தப்ப முடியாது. அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. உங்கள் கண்களுக்கு முன்பாகவே அது நிறைவேறி வருகின்றது. அது உண்மை. உண்மையான சபை வெளியே அழைக்கப்பட்டு வல்லமையை பெறுவதை பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து தேவனுடைய ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டு ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. புரிகிறதா? இங்கே அவள் ஏற்கனவே வெள்ளை மாளிகையில் இருக்கிறாள். உண்மையான சபைதாமே ஒன்றாக இணைந்து கொண்டிருக்கிறது. ஆமேன். ஒரு ஸ்தாபனமாக அல்ல, எமோரியரின் அக்கிரமங்களின் கட்டுகள் இன்று வெளியேறுகின்றது. ஜனங்கள் சுயாதீனம்
பெறுகின்றனர்.
தம்முடைய தீர்க்கதரிசியாக போகும் மோசேயை தேவன் கொண்டிருந்தார். அவன் ஏற்கனவே தீர்க்க தரிசனம் உரைத்து அவன் கூறியது சரி என்று நிரூபிக்கப்பட்டிருந்த போதிலும் அவன் வனாந்திரம் என்னும் பள்ளியில் பயின்று உலகத்தினின்று பிரிந்து மறைந்திருக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் அவன் அந்த வனாந்திரத்தில் பயிற்சி பெற்று
பழக்குவிக்கப்பட்டான்.
சத்ரு எப்பொழுதுமே அவனுடைய உரிமையை தெரிவிப்பான். அவிசுவாசம் என்பது அதை ஏற்றுக்கொள்ளும். ஏனென்றால் சத்ரு உலக பிரகாரமான ஞானத்தின் அடையாளத்தை கொண்டிருக்கிறான். இப்பொழுது இரண்டு வல்லமைகள் மாத்திரமே உள்ளன. இதை மறந்து போக வேண்டாம். இரண்டு வல்லமைகள் மாத்திரமே உள்ளன. ஒன்று பரிசுத்த ஆவியானவரின் ஆவிக்குரிய வல்லமை, மற்றொன்று உலக பிரகாரமான ஞானம் என்னும் வல்லமையின் மூலம் பிசாசு கிரியை செய்தான். ஏதேன் தோட்டத்தில் அவன் அதை கொண்டே நுழைந்தான். மாம்சீக ஞானத்தின் மூலம் அவன் நுழைந்த ஏவாளை தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக மாம்சீக ஞானத்தின் கருத்தை நம்ப செய்தான். சிறுவரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அது அவ்வளவு வெளிப்படையாக அமைந்துள்ளது. புரிகிறதா? புரிகிறதா? அந்த விதமாகவே இது இதுவரைக்கும் தொடர்ந்து இருந்து வருகிறது. இதோ அது எகிப்திலே இந்த காலையில் உள்ளது. அங்கு ராமசேசின் மூலம் மாம்சஞானத்தின் வல்லமை கிரியை செய்து அவனை ஆதிக்கத்திற்கு கொண்டு வருகின்றது. அவன் யோசேப்பு செய்திருந்ததை அறியாமல் அந்த காலத்து சபை துவக்கத்தில் செய்து வந்ததை செய்யக்கூடாது என்று அவர்கள் வழிபடும் உரிமையை பறிக்கிறான். இன்றும் நாம் அதையே காண்கிறோம். மாம்சீக ஞானத்தின் வல்லமை சபைக்குள் நுழைந்து வேதம் கூறுவது என்னவென்று கவலை கொள்ளாத ஒரு மத தலைவனை எழுப்பியுள்ளது. அவர்கள் தங்கள் சொந்த முறைமைகளை கொண்டுள்ளனர். வேதம் கூறுவதை அல்ல, அவர்களுடைய சபை கூறுவதை. புராட்டஸ்டன்ட்களும் தங்களுடைய சிறு சிறு குழுக்கள் உட்பட எல்லோரும் அதனுடன் இணைந்து விட்டனர். ஆம், நிச்சயமாக பாருங்கள், வேதம் இதை கூறுகின்றது என்று நான் அறிவேன். ஆனால் அந்த நாட்கள் கடந்து விட்டன என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்கின்றனர். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள். வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வேத வாக்கியமும் அதையே சுட்டி காண்பிக்கின்றது. இதை ஒலிப்பதிவு செய்து ஜனங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று நான் விரும்பிய காரணம் உங்களுக்கு புரிகின்றதா? அந்த மணி நேரம் வந்துவிட்டது. சத்தியம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். யாத்திரையின் தருணம் அருகாமையில் வந்துவிட்டது. புரிகிறதா? மாம்ச ஞானம் பரிபூர்ணமாகிவிட்டது என்பது போல் காணப்படுகிறது. அது பரிபூர்ணமாய் உள்ளது, அது சரியாக உள்ளது. ஆனால் அது பரிபூர்ணமான சாத்தானின் ஆவியின் ஏவுதலாய் உள்ளது.
And then all the time that this intellectual Ramesses was growing and coming to the throne.
அதன் பின்னர் மாம்சீய ஞானம் கொண்ட இந்த ராமசேஸ் வளர்ந்து சிம்மாசனத்திற்கு வந்து கொண்டிருந்தான். பாருங்கள், அவன் மோசேக்கு ஒரு சகோதரனாக, அவன் மோசேயின் சகோதரனாக வளர்ந்து வந்தான் என்பதை நினைவில் கொள்ளவும். யோசேப்புக்கும் அவன் சகோதரருக்கும் இடையே உண்டாயிருந்த அதே தொடர்பு போன்று இவ்விருவரில் ஒருவர் மாம்சீய ஞானம் என்னும் ஸ்தானத்தை வைக்க வேண்டியதாயிருந்தது. யோசேப்பின் சகோதரர் யோசேப்புக்கு என்ன செய்தனர்? அவர்கள் அவனுடைய வார்த்தையை விலக்கி வைத்து விட்டனர். வார்த்தையே தேவன், எனவே அவர்கள் வார்த்தையை விலக்கிவிட்டு அதற்கு பதிலாக மனித கோட்பாடு ஒன்றினை ஏற்றுக்கொண்டனர். அந்த கோட்பாடு வல்லமை உள்ளதாய் வளர்ந்து விட்டது. ஓ தேவனே, ஜனங்கள் இதை புரிந்து கொள்ளட்டும். நான் இதற்கு மேல் எப்படி என் சத்தத்தை உபயோகிக்க முடியும்? இதை காட்டிலும் வெளிப்படையால் நாம் இங்கிருக்கிறோம் என்பதை பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலால் வேத வாக்கியங்களின் மூலம் எப்படி விவரிக்க முடியும்? ஓ, நீங்களோ பாருங்கள், இப்பொழுது போப் ஜானிடமிருந்து அல்லது போப் இன்னார் இன்னாரிடத்திலிருந்து அல்லது பேராயர் இன்னார் இன்னாரிடமிருந்து அது வந்தால் நலமாயிருக்குமே என்று நீங்கள் கூறலாம். ஆனால் தேவன் ஒரு அற்பமான வனாந்திரவாசியை தெரிந்து கொண்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? நீங்களோ அப்படியானால் இது எங்கனம் தவறாயிருக்க முடியும் என்று கேட்கலாம். தேவன் தனிப்பட்ட நபருடன் ஈடுபடுகின்றாரே என்று, குழுவோடு அல்ல, தனிப்பட்ட நபர்களோடு. தேவன் தம்முடையவனை தெரிந்து கொள்கிறார், தம்முடையவனை தெரிந்து கொள்கிறார். அவர் கிரியை செய்ய தனிப்பட்ட ஒரு மனிதனை அவருக்கு வேண்டியதாயிருக்கிறது. அவருக்கு தேவையெல்லாம் ஒரு மனிதனே. ஒவ்வொரு காலத்திலும் தனிப்பட்ட ஒரு மனிதனை தெரிந்து கொள்ள அவர் முயன்று வந்திருக்கிறார். அவர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ள கூடுமானால் போதுமானதாகுமே. நோவாவின் காலத்தில் ஒரே ஒரு மனிதனை மாத்திரம் அவர் இதற்கென்று தெரிந்து கொண்டார். எலியாவின் காலத்திலும் ஒரு மனிதனையே தெரிந்து கொண்டார். யோவான் ஸ்நானகனின் காலத்திலும் அவர் ஒரு மனிதனையே தெரிந்து கொண்டார். அவருக்கு தேவையானதெல்லாம் ஒரு மனிதன் தான். நியாயாதிபதிகளின் காலத்திலும் அவர் சிம்சோன் என்னும் ஒரு மனிதனையே தெரிந்து கொண்டு அவருக்கு மிகுந்த பலத்தை அளித்தார். அவனோ அதை ஒரு சிறிக்கு வெற்று போட்டு அதன் விளைவால் குருடாக்கப்பட்டான். அது நியாயாதிபதிகளில் உள்ளது. அவனமா இருந்தது அல்லவா? தேவனே நியாயாதிபதி. பாருங்கள், நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு அவர் சத்தியத்தை உரைத்து அதனோடு பயமின்றி தரித்திருந்து அதனை முழுவதும் உரைத்து ஸ்தாபன கோட்பாடுகளில் பங்கு கொள்ளாத ஒரு மனிதனையே தன்னுடைய கரங்களில் வைத்துக் கொள்ள முயன்று கொண்டிருக்கிறார். ஒரு மனிதனை அவருடைய கரங்களில் ஏந்தி கொண்டு அவருடைய வார்த்தையை ஜீவனது என்றும் அவரும் ஜீவிக்கிறார் என்பதையும் காண்பிக்க முடியும். அத்தகைய ஒருவனை அவரால் ஆயத்தம் செய்ய முடியும் என்பதை நான் நம்புகிறேன். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நான் வேதத்தை ஆதாரமாக கொண்டு சத்தியத்தை அறிவிக்கும் ஒரு மனிதனை அவரால் ஆயத்தம் செய்ய முடியும் என்று என்னால் உறுதியாக நம்ப முடியும். அது உண்மையே. கொஞ்சம் கழித்து இந்த எல்லா பள்ளிக்கூடங்களினூடாக நாம் கடந்து சென்றதை நாம் கண்டறிகிறோம். இப்பொழுது கவனியுங்கள், சத்துரு ஏதோ ஒன்றை அறிவிக்கிறார். மாம்சிய ஞானம் கொண்டவர் அதை ஏற்றுக்கொள்கின்றனர். ஏனெனில் சத்துரு எப்பொழுதுமே மனித ஞானத்தின் பேரிலேயே கிரி செய்கிறான். மனித சிந்தனை அதை ஏற்று ஆராய்ந்து பார்க்க தலைப்பட்டு இப்பொழுது ஒரு நிமிடம் பொறுங்கள், அது அவண்ணமா இல்லையா, அதாவது ஒரு ஆலோசனை என்று கூறுகின்றனர். அந்த ஒரு நாள் ஒரு மனிதனிடத்தில் பேசினேன். அவர், பாருங்கள் பெல்லி, அவர் பொது நிர்வாக நிறுவனத்தில் பணிபுரிகிறார், ஒரு அருமையான மனிதன் என்றார். மேலும் அவர், நான் உங்களை வந்து கேட்க விரும்புகிறேன், நீங்கள் அயர்லாந்து நாட்டப்பட்டாரே என்று கேட்டார். நான், ஆமையா, அதை குறித்து நான் வெட்கப்படுகிறேன். ஆனால் அதே சமயத்தில் நான் அயர்லாந்துக்காரன் என்று பதிலளித்தேன். அதற்கு அவர், சரி, நீர் ஒரு உண்மையான கத்தோலிக்கராக இருக்க வேண்டும் என்பது உமக்கு தெரியாதா என்று கேட்டார். நான் மூல கத்தோலிக்கர் என்று விடையளித்தேன். முதலாம் சபை கத்தோலிக்க சபை என்று உங்களுக்கு தெரியும். அது தற்பொழுது எந்நிலை அடைந்துள்ளது என்பதை நீங்கள் காண்கிறீர்களா? அது பெந்தேகோஸ்தே நாளில் தொடங்கியது. ஆனால் ஸ்தாபனங்கள் அதை இந்நிலைக்கு கொண்டு வந்துவிட்டன. பெந்தேகோஸ்தே பாருங்கள், அதுவும் திரும்பி வந்து ஸ்தாபனமாய் கொண்டு முதலாம் கத்தோலிக்க சபை செய்தது போலவே செய்தது. வார்த்தைக்கு அப்பாற்பட்ட கத்தோலிக்கரின் இன்றுள்ள நிலைமைக்கு 2000 ஆண்டுகள் ஆனது. ஆனால் பெந்தேகோஸ்தே இந்த நிலைமைக்கு 50 வருடங்கள் மாத்திரமே பிடித்தது. புரிகிறதா? அவர் பின்னும், மத சம்பந்தமான தலைவர்கள் கொண்ட குழு ஒன்று தங்கள் ஞானத்தினால் ஆலோசனை செய்து பொதுவான ஒரு முடிவுக்கு ஆமோதம் தெரிவித்தால் அது மிகவும் நன்றாயிருக்கும் என்று நீங்கள் நம்பவில்லையா? அவர்கள் சற்று என்று நீங்கள் கருதவில்லையா? காரணம், உங்கள் பிரசங்கத்தை கேட்க நான் வருகிறேன், ஆயினும் உங்களிடம் இவ்விஷயத்தில் எனக்கு வித்தியாச பேதம் உண்டு என்றார். அதற்கு நான், அவ்வித வித்தியாச பேதம் நியாயம் என்று நீங்கள் கருதினால் அதை வேதத்தைக் கொண்டு மாத்திரம் நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்றேன். அவரோ, வேதத்திற்கும் இதற்கும் யாதொரு சம்பந்தம் இல்லை என்றார். அதற்கு நான், ஒரு கால நீங்கள் அத்தகைய கருத்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்தவரையில் எல்லாவற்றுக்குமே அதனோடு சம்பந்தம் உண்டு. பாருங்கள், அது தேவனுடைய வார்த்தை என்றேன். அவர், கல்வி அறிவு கொண்ட மத தலைவர்கள் ஒன்று கூடி ஆலோசனை செய்து முடிவுக்கு வருவது சாதாரண படிப்பில்லாத உண்மை போன்ற நபரின் கருத்தை காட்டிலும் அது நிச்சயம் சரியாக அமைந்திருக்கும் என்று நீர் கருதவில்லையா என்று கேட்டார். நான் இருக்கலாம் என்றேன். மேலும் அவரோ, எங்கள் சபைக்கு விரோதமாக பேசுவதற்கு உமக்கு என்ன வேலை? அங்கே ஒரு இரவு நீர் பேசினது போன்று முதல் சபை சங்கம் உருவான போது காலங்களினூடாக இருந்து வந்த, அதாவது அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் ரோமாபுரியிலிருந்து வந்த நிசாயாவில் ஒரு ஆலோசனை சங்கம் கூடி ரோமன் கத்தோலிக்க சபையை ஸ்தாபித்தது என்பதையும் சபை காலங்களை குறித்து பிரசித்ததையும் கேட்டேன். அப்பொழுது தேவனால் அனுப்பப்பட்ட ஆவியை பெற்ற ஆயிரக்கணக்கானவர் அந்த ஆலோசனை சங்கத்தில் அமரவில்லையா? அவர்களுடைய சிந்தை உண்மை காட்டிலும் மேலான விதத்தில் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள ஏது உண்டாயிருக்கும் என்று சபை கூறுவது சரியானதே என்று தேவன் இந்த 2000 ஆண்டு காலமாக நிரூபித்துள்ளார் என்று நீர் எண்ணி பார்க்கவில்லையா என்று கேட்டார். அப்பொழுது நான், அவரதை ஒருபோதும் நிரூபிக்கவில்லையே என்றேன். மேலும் நான், அந்த சபை ஒரு தேவனுடைய சபையா இருக்குமானால் அப்பொழுது ஆதி சபை செய்த கிரியைகளை போன்று அது செய்வதை நாம் பார்ப்போம். அது முதலில் அவர்கள் செய்த காரியங்களை அது செய்வதை நாம் பார்ப்போம். வேதம் வேதத்தில் உள்ள ஒரு இடத்தின் உறுப்பும் கூட அவமாய்ப்போகாது என்று உரைத்திருக்கிறது. அவர் அதனுடன் ஒரு வார்த்தையை கூட்டினால் அல்லது குறைத்தால் அவனுடைய பாகம் எடுத்து போடப்படும் என்று கூறியுள்ளார். அது உலக சபை ஆலோசனை சங்கம் அல்லது யாராயிருந்தாலும் சரி, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய பங்கு எடுக்கப்படும். அவன் முடிவுற்று விடுகிறான் என்றேன். அவரோ, பில்லி, நீர் தவறாக கூறுகின்றீர் என்றார். அப்பொழுது நான், ஒரு காலத்தில் இஸ்ரவேலர் இன்றுள்ளதை போல புராட்டஸ்டன்ட்கள் கத்தோலிக்கர் என்னும் சாராரை போன்று இரு பிரிவுகளாக பிரிந்திருந்தனர். இஸ்ரவேல் கோத்திரத்தார் அவ்வாறே பிரிந்திருக்க விரும்பினர் என்றேன். மேலும் நான் தொடர்ந்து, அவர்கள் யோசபாத் என்னும் பெயர் கொண்ட ஒரு ராஜாவை உடையவர்களாக இருந்தனர் என்றும், அவன் தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ள முயன்ற ஒரு நீதி உள்ள மனிதன் என்பதையும் நாம் கண்டறிகிறோம். ஆனால் ஆகாப் என்னும் பெயர் கொண்ட வேறொரு அரசரும் இருந்தார். அவன் அரசியல் காரணமாக மற்றொரு நாட்டுடன் நட்பு கொள்ள வேண்டும் என்பதற்காக வேறொரு நாட்டின் பெண்ணை எசபேல் என்பவளை மணந்து கொண்டு அவளை தேவனுடைய ஜனங்களின் மத்தியில் கொண்டு வந்தான் என்றும் கூறினேன். நாம் செய்து கொண்டும் செய்து உள்ளே கொண்டு வந்துள்ளதுமான அதே காரியம், அவள் ஆளுகை செய்பவளானால் இதை சொல்ல அதை சொல்ல அவள் ஆகாபை தூண்டினாள். இப்பொழுது அவர்கள் அநேக காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நான், பல பரீட்சை உண்டானது என்றேன். அவர்கள் இரு சபைகளையும் ஒன்றாக இணைக்க விரும்பினர். அதாவது இன்று அவர்கள் இப்போது செய்ய முயன்று வருவது போன்றே ஆகும். ஸ்தாபனத்தை சேர்ந்த ஆகாப் யோசபாத்தினிடம், ஆம், அது அருமையாயிருக்கும், உன் ஜனங்கள் என் ஜனங்கள், நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்கள், நாம் அனைவருமே விசுவாசிகள், நாம் ஒன்று சேருவோம் என்றான். ஆனால் அவன் பல புரட்சிக்கு வந்தபோது அவன், இதை குறித்து நாம் ஜெபம் செய்ய வேண்டும் என்று நீர் நினைக்கவில்லையா? கர்த்தருடைய ஆலோசனையை நாம் பெற வேண்டும் என்றான். ஆகாபும் ஆம் என்று கூறினான். எனவே யோசபாத், என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உனக்கு கூறுவேன், நாம் கர்த்தருடைய தீர்க்கதரிசியை கண்டுபிடிப்போம் என்றான். ஆனால் நீங்கள் பாருங்கள், ஆகாபோ கர்த்தரால் உண்டானது என்று அவன் கருதியிருந்த ஒரு முறையை கையாண்டிருந்தான். அவன் யோசபாத்திடம், நன்கு பயிற்சி பெற்ற 400 தீர்க்கதரிசிகளை நான் கொண்டு வருகிறேன் என்றான். அவர்கள் எபிரேய தீர்க்கதரிசிகள் என்று தங்களை உரிமை கோருகின்றனர், இன்றுள்ள ஊழியக்கார குடுக்கல் செய்கிறது போலவே. அவர்கள் அந்த தீர்க்கதரிசிகளை கொண்டு வந்த போது யுத்தத்தில் என்ன நேரிடும் என்று அவர்களை கேட்டனர். அவர்கள் அனைவரும் உலக சபை ஆலோசனை சங்கம் இன்று செய்வது போல ஒன்று கூடி அவர்கள் கேட்டதற்கான பதிலை அளித்தனர். அதாவது, நீங்கள் போங்கள், கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார், அந்த தேசம் உங்களுக்கே சொந்தமானது, அங்கிருந்து சிரியரை இல்லை பெலிஸ்தீனை வெளியே தள்ளுங்கள், ஏனெனில் தேசம் நமக்கு சொந்தமானது என்றனர். அது மிகவும் நியாயமாக தென்பட்டது, புரிகிறதா? ஆயினும் அதே சமயத்தில் யோசபாத்தின் இதயத்தில் அது சரியென்று படவில்லை. அவன் ஆகாபிடம், உம்மிடம் நன்கு பயிற்சி பெற்ற 400 பேர் கொண்ட ஆலோசனை சங்கம் உண்டு என்பது எனக்கு தெரியும். அவர்கள் அனைவரும் ஒரே சிந்தையுடையவர்களாக இருக்கின்றனர். அவர்கள் ஒரு ஜோடி இரும்பு கும்புகளை உண்டாக்கி கர்த்தர் உரைக்கிறதாவது என்று கூறினார்கள். ஆனால் வேறு யாராயிலும் ஒருவரை நாம் கண்டறியக்கூடுமா என்று கேட்டான். ஆனால் அரசியல்வாதியான ஆகாப் ராஜா அப்படி சொல்லாதிருப்பாராக என்றான். ராஜா அப்படி சொல்லாதிருப்பாராக ஏனென்றால் அவர்கள் அனைவரும் நன்கு பயின்றவர்கள். நானே அவர்களுக்கு பயிற்சி எடுத்திருக்கிறேன். அதுதான் இது, புரிகின்றதா? அதுதான் இது. நானே இவர்களுக்கு பயிற்சி அளித்துள்ளேன். ஆனால் இன்னும் ஒருவன் இருக்கிறான், அவனை நான் வெறுக்கிறேன் என்றான். புரிகிறதா? அவன் பெயர் மிகாயா, இம்லாவின் குமாரன். அவனை நான் வெறுக்கிறேன். அவன் துரோகியா இல்லாமல் வேறல்ல. அவன் எப்பொழுதும் அவனிடத்தில் கடிந்து பேசிக் கொண்டிருக்கிறான். நான் தவறாயிருக்கிறேன் என்று அவன் எப்பொழுதும் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறான். என்னுடைய ராஜ்யத்தை பாருங்கள் என்றான். ஆம், அந்த ராஜ்யத்தை பார்த்தால் எல்லாமே என்ன ஒரு குழப்பமாக அமைந்திருந்தது. இன்றுள்ள உங்கள் ஸ்தாபனங்களை பாருங்கள். அவர்கள் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கின்றவர்களாக இருக்கின்றனர். புரிகிறதா? ஓ, நீங்கள் 10 லட்சத்துக்கும் மேல் 1000க்கும் மேலான பேர்களை கொண்டவர்களாக இருந்து சிறந்த பயிற்சி பெற்றவர்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய விஷயத்தில் உங்கள் நிலை என்ன? சிம்சோன் பெற்றிருந்த வல்லமை உங்களிடம் எங்கே? அன்று நான் கூறினது போன்று சிம்சோன் அங்கு நின்று கொண்டிருந்த போது அவனுடைய பெரிய தேக அமைப்பு கொண்ட ஒவ்வொரு நரம்பும் புடைத்திருந்த சரீரம் மாத்திரமே அங்கு இருந்தது. ஆனால் அதற்குள் ஜீவன் இல்லை. ஆவியானவர் அவனை விட்டு போய்விட்டான். அவன் உதவியற்றவனாக இருந்தான். சிறு பிள்ளை அவனுக்கு கைலாக கொடுத்து நடத்தி சென்றது. கண்கள் கூடாக்கப்பட்டிருந்தன. இது அனைத்திற்கும் ஒரு ஸ்திரீயே காரணமாயிருந்தாள். இன்றைய ஸ்தாபன சபைகளும் அதே நிலையில் உள்ளன. அவர்கள் அரசியல் பேராயர்கள், மூப்பர்கள் போன்றவர்களால் வழிநடத்தப்படுகின்றனர். அவர்கள் சம்பந்தமில்லாத காரியத்தையே ஒவ்வொன்றிலும் செய்கின்றனர். நாம் என் நிலையில் உள்ளோம். எனவே நாம் இந்த இடத்திற்கு வரும்போது, ஆகவே அவர்கள் இம்லாவை இல்லை, இம்லாவை அல்ல, இம்லாவின் குமாரனாகிய மிகாயாவுக்கு அனுப்பி அழைத்து வந்தனர். ஆகாப் யுத்தத்துக்கு சென்றால் அவன் கொல்லப்படுவான் என்று மிகாயா தீர்க்க தரிசனம் முறைத்தான். இதை கேட்ட பிரதம பேராயர் அவனை கண்ணத்தில் அடித்தான். அவன் அதை உத்தமமாகவே செய்தான். அவன் தேவனுடைய ஆவி என்னை விட்டு பின்பு எங்கு சென்றது என்று கேட்டான். அதற்கு மிகாயா, நீ அதை காண்பாய் என்றான். ஆகாப், இவனை சிறையில் வையுங்கள். இவனை உட்காவலர்கள் வைத்து இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் இவனுக்கு சாப்பிடக் கொடுங்கள். நான் சமாதானத்தோடு திரும்பி வரும்போது இவரை கவனித்துக் கொள்வேன் என்றான். இம்லாவின் குமாரன் மிகாயா தேவனுடன் சரியாக பொருந்தி இருப்பதை நன்கு உணர்ந்திருந்தான். ஏனெனில் அவன் கண்ட தரிசனம் தேவனுடைய வார்த்தையுடன் ஒன்றாக இணைந்தது. அவன் ஒரு தீர்க்க தரிசியாக இருந்தான். அவனுடைய ஆவியும் அவனுடைய தரிசனமும் தீர்க்க தரிசி எலியாவுக்கு இருந்ததைப் போலவே இருந்தன. எனவே அவன் நீர் சமாதானத்தோடு திரும்பி வந்தால் கர்த்தர் என்னைக் கொண்டு பேசினதில்லை என்றான். நான் இந்த நபரிடம், யார் சரி, மனிதனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒன்று கூடி அமர்ந்துள்ள இந்த 400 பேர் கொண்ட ஆலோசனை சங்கமா, அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு துரோகி என கருதப்பட்ட ஒரு மனிதனா என்று கேட்டேன். பாருங்கள், அவரோ, பாருங்கள் எப்படி உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் என்றார். நான் திட்ட வரைபடத்துக்கு செல்லுங்கள் என்றேன். ஒரு வரைபடம் இருந்தால் ஒழிய நாம் ஒரு கட்டடத்தை கட்ட எப்படி அறிவோம் என்று கேட்டேன். அவர்கள் மாத்திரம் ஒரு நிமிடம் நின்று தீர்க்கதரிசி எலியா ஆகாவை சபித்தான் என்பதை கண்டறிந்திருந்தால் நலமாயிருந்திருக்கும். அவன் ரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று கூறியிருந்தான். அவன் ரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று எலியா கூறியிருந்தான். அவர் உரைத்தவாறு நாய்கள் அவன் ரத்தத்தை நக்கின. தேவன் சபித்திருந்ததை அவன் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? தேவன் சபித்திருக்கிற எந்த காரியத்தையும் நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அந்த காரியத்திலிருந்து வெளியே வாருங்கள். அதிலிருந்து புறம்பே செல்லுங்கள். கிறிஸ்துவுக்குள்ளாக வாருங்கள். ஆமேன். இப்பொழுது கவனியுங்கள். ஆனால் சத்துரு முன்மொழிவான். சத்ரு ஒரு காரியத்தை முன்மொழிந்து அதற்கு ஆயத்தப்படுத்துவார். மாம்ச பிரகாரமான சிந்தையோ அது சரியே என்று கூறும். இந்த அருமையான சகோதரனும் கூட அப்படித்தான். இந்த மனிதன், அவர், பாருங்கள், இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா? அதாவது நாம் எல்லோரும் ஒரே சபையாக இருந்து விட்டால் நாம் சிதறப்பட்டுள்ளதை காட்டிலும் அது சிறந்ததாக இருக்கும் அல்லவா என்றார். கத்தோலிக்கர்களும் புராட்டஸ்டன்ட்களும் அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆமோதம் தெரிவிக்கும் ஆதாரத்தின் பேரில் ஒன்றாக இணைவது என்பது நியாயமாகத்தான் தோன்றுகிறது அல்லவா? ஆனால் இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? ஒரு சாரார் தெய்வீக சுகமனத்தில் இங்கு விசுவாசம் கொள்ளாமல் இருக்க, மற்றொரு சாரார் தெய்வீக சுகமனத்தில் விசுவாசம் கொண்டிருக்க, மற்றொரு சாரார் அது வேறொரு காலத்துக்குரியது என்று கூறும்போது எப்படி உங்களால் இசைந்து செல்ல முடியும்? சிலரோ வேதத்தையே நம்புவது கூட கிடையாது. இவ்விருவரையும் ஒருங்கே இணைத்தால் உங்களுக்கு என்ன நேரிடும்? தேவன் குழப்பத்திற்கு ஆக்கியோ அல்ல. தேவன் தமது சபையை சீர்படுத்துவதற்கு முன்பாக அவர்கள் எல்லோரும் 10 நாட்கள் இரவும் பகலும் ஓரிடத்தில் ஏக சிந்தையுடன் காத்திருந்தனர். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய வழிநடத்தும் தன்மையாக இப்பொழுது இறங்கி வந்தார். சபைகளின் ஆலோசனை சங்கம் அல்ல. புரிகிறதா? நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். கவனியுங்கள், இந்த அவிசுவாசி தேவனுடைய வார்த்தைக்கு உண்மை இல்லாதவனால் தேவனுடைய வார்த்தை கூறுவது என்னவென்பதை கவனியாமல், அது கூறுவதை விசுவாசிக்காமல், மாம்ச சிந்தை கூறுவதை ஏற்றுக்கொள்கிறார். ஏவாளும் முதலாவதாக அதைத்தான் செய்தாள். அவளும் கூட தன் மாம்ச சிந்தை கூறுவதன் பேரிலேயே சார்ந்திருந்தாள். சாத்தான் அவளிடம், இப்பொழுது இங்கே பாருங்கள், அது நியாயமாக தென்படவில்லையா? தேவனுடைய வார்த்தை அதை கூறுகின்றது என்று எனக்கு தெரியும். ஆனால் ஒரு நிமிடம் கேள், நன்மை தீமை என்னவென்பதை நீ அறிந்தாயானால் நலமாயிருக்கும் அல்லவா என்று கேட்டான். ஏன் ஆம் என்று பதிலளித்தாள். அதன் பின்னர் ஏவாள் அதை ஏற்றுக்கொண்டாள். புரிகிறதா? நிச்சயமாக. அப்படியேதான் அவர்களும் மாம்ச சிந்தை கொண்டு யோசனை செய்கின்றனர். அவிசுவாசம் என்பது அத்தகைய யோசனைக்கு வழி நடத்தும். ஆனால் விசுவாசமோ அதை தொடவும் கூட செய்யாது. நம்முடைய விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு அது சரியென்று தோன்றியிருக்காது. நாம் கிறிஸ்துவுக்குள் அவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். 65 வயது சென்ற கிடைத்து குழந்தை பிறக்கும் என்பது முக்கியமாக அவன் அவருடைய வாழ்வு பெறும் முதற்கொண்டு அவருடன் வாழ்ந்து வந்திருக்கும் போது நம்முடைய தகப்பனுக்கு அது யோசனையா இருந்திருக்காதா? அவனுக்கு 100 வயதாகி அவளுக்கு 90 வயதான போது அப்பொழுதும் அவளுக்கு குழந்தை பிறக்கவில்லை. மருத்துவ வல்லுநர்களும் விஞ்ஞானிகளும் சாராளை பரிசோதித்து பார்த்துவிட்டு யோசித்து பார்த்திருக்க மாட்டார்களா? அவள் கர்ப்பம் உலர்ந்து விட்டது. 40 ஆண்டுகளுக்கு முன்னமே அவளது பால் சுரப்பிகள் காய்ந்து விட்டன என்று கூறியிருப்பார்கள். அவளுடைய இருதயம் அந்த வகையில் பிரசவிக்க கூடாதபடிக்கு பலவீனமாயிருந்தது. இவை அனைத்து மாம்ச சிந்தனையின் யோசனைகள் தான். ஆனால் ஆபிரகாமோ அதை நம்ப மறுத்துவிட்டான். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் தடுமாறி எதிராக யோசிக்காமல், அது என்னவா இருந்த போதிலும் பொருட்படுத்தாமல், தேவன் வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று அவன் முழு நிச்சயமாய் நம்பினான். இப்பொழுது இந்த காலை ஆபிரகாமின் சந்ததியார் எங்கே? ஊழியக்காரர்களே, அந்த பாபிலோனை விட்டு வெளிவந்தால் உங்களுக்கு உண்ண உணவும் குடிக்க தண்ணீரும் கிடைக்காமல் வீதிகளில் இருக்க நேரிடும் என்று ஐயமுறுகின்றவர்களே, உங்கள் விசுவாசம் எங்கே? தாவீது, நான் இளைஞனாயிருந்தேன், முதிர்வயதுள்ளவனுமானே, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று கூறினான். ஆகவே பயப்படாதிருங்கள், கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருங்கள். ஆனால் அவிசுவாசம் என்பது மாம்ச சிந்தனையின் யோசனையை பிடித்துக் கொள்ளும். அதைத்தான் அது செய்தது. இப்பொழுது நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீர்களா? அவிசுவாசம் யோசனைகளின் பேரில் நிகழ்கால காரியங்களில் சார்ந்திருக்கும். ஆனால் விசுவாசமோ அதை செய்யாது. விசுவாசம் தேவனுடைய வார்த்தையே நோக்கி பார்க்கின்றது. ஆனால் விசுவாசம் அசைக்க முடியாத கண்மலையாகிய தேவனுடைய நித்திய வார்த்தையின் பேரில் தன்னை வைக்கிறது. ஆமென். விசுவாசம் யோசனையை நோக்கி பார்ப்பதில்லை. அதை காட்டிலும் இதுவே மேலானது என்று நீங்கள் எவ்வளவுதான் காண்பித்தாலும் எனக்கு கவலை இல்லை. அது தவறு என்று வேதம் உரைத்தால் விசுவாசம் அதைத்தான் நம்பும். விசுவாசத்தினுடைய இடைப்பார்தலின் ஸ்தலம் அதுவே. லுத்தரன்களே, பாப்டிஸ்டுகளே, கத்தோலிக்கர்களே, இவ்வுலகில் உள்ள ஸ்தாபனங்களை சேர்ந்தவர்களே, நீங்கள் எதை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உங்களை இன்று காலை ஒன்று கேட்க விரும்புகிறேன். உங்கள் ஸ்தாபனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக செயல்படும் போது உங்கள் விசுவாசத்தை நீங்கள் எப்படி அவர்களின் பேரில் வைக்க முடியும்? உங்களுக்கு எத்தகைய விசுவாசம் உள்ளது? உங்களுக்கு மாம்ச சிந்தை கொண்டு யோசிக்கும் திறன் உள்ளதே என்று விசுவாசம் கிடையாது. விசுவாசம் கேள்வியினால் வரும். மத போதகர்களின் ஆலோசனை சங்கம் கூறுவதை கேட்பதனாலா? ஒரு கால விதம் வயோதிக ஸ்திரீகளின் பிறந்தநாள் பஞ்சாகத்தில் எழுதப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையில் அப்படி ஒன்றை நீங்கள் ஒருபோதும் காண முடியாது. விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தை கேட்கிறதினால் வரும். ஆமே. யாராவது ஒருவர் அதற்கு முரணாக பேசி அது தேவனுடைய வார்த்தை என்று கூறட்டும் பார்க்கலாம். வானமும் பூமியும் ஒழிந்து போகும். ஆனால் தேவனுடைய வார்த்தையை ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை. தேவனுடைய வார்த்தையை இழைப்பாறும் ஸ்தலம் என்பதை விசுவாசம் கண்டறிகிறது. அது வார்த்தையாகிய கிறிஸ்து இயேசு என்னும் நித்திய கண்மலையின் மேல் ஏறி சென்று உச்சியை அடைந்து அங்கு இழைப்பாறிக் கொண்டிருக்கிறது. பலத்த காற்று பயங்கர சத்தமிட்டு அடிக்கட்டும், புயல் வீசி அசைக்கட்டும், விசுவாசம் எப்பொழுதுமே பாதுகாப்பாக உள்ளது. அங்கு அது வார்த்தையின் பேரில் இழைப்பாறிக் கொண்டிருக்கிறது. அங்குதான் விசுவாசம், அசலான உண்மையான விசுவாசம் இழைப்பாறுகிறது. அதற்கு இழைப்பாறும் ஸ்தலமாய் வார்த்தை உள்ளது. ஏனெனில் தேவன் அவருடைய எல்லா சத்துருக்களை காட்டிலும் மேன்மையானவர் என்று நிரூபிப்பார் என்று அதற்கு தெரியும். நிலைமை எவ்வளவு மோசமாக இருப்பினும், சத்துருக்கள் எவ்வளவாக சூழ்ந்து கொண்டாலும், நீங்கள் தோல்வியடைந்ததை போல் தோன்றினாலும், விசுவாசம் என்பதற்கு அது வெற்றி அடையும் என்று தெரியும். இப்பொழுது வியாதியுள்ள ஜனங்களாகிய நீங்கள், ஓ, இதை எவ்வளவாக உங்களுக்கு அறிவுறுத்த விரும்புகிறேன். நீங்கள் நிச்சயம் சுகமடைய போகின்றீர்கள் என்று விசுவாசித்து அதை இறுகப்படுத்திக் கொள்ளும் போது எல்லா சூழ்நிலைகளும், மற்ற ஒவ்வொன்றும், எல்லா அடையாளங்களும், எல்லா அறிகுறிகளும் நீங்கள் மறித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சுட்டிக்காட்டினாலும் நீங்கள் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லையே. விசுவாசம், உண்மையான விசுவாசத்தின் புகலிடம் இழைப்பாறும் ஸ்தலம் தேவனுடைய வார்த்தையே. இப்பொழுது விசுவாசிப்பது போன்று காண்பிக்கும் பாவனை விசுவாசம் அல்ல, உண்மையான விசுவாசம். நம்பிக்கை அல்ல, விசுவாசம். நம்பிக்கை இங்கே வெளியேறிவிடும். ஒரு கால இருக்கலாமே என்ற நம்பிக்கை எண்ணி சில சமயங்களில் வெளியே சென்றுவிடும். ஆனால் விசுவாசம் உள்ளே நுழைந்து அது ஏற்கனவே நிறைவேறிவிட்டது என்று கூறும். புரிகிறதா? அதுதான் விசுவாசம். அங்குதான் விசுவாசம் இழைப்பாறிக் கொண்டிருக்கிறது. ஏனெனில் சத்ரு மேற்கொள்ள தேவன் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டார் என்றதற்கு தெரியும். அவர் ஒருபோதும் அப்படி செய்ததில்லை. விசுவாசம் அதை அறிந்திருக்கிறது. எனவே சூழ்நிலை எவ்வாறு காணப்பட்டாலும் அது எதையும் பொருட்படுத்துகிறதில்லை. பேழை மிதக்கும் என்று நோவான் என்று அறிந்திருந்தான். புரிகிறதா? நிச்சயமாக அறிந்திருந்தான். தேவன் சிங்கங்களின் வாயை கட்டி போடுவார் என்று தானியேல் அறிந்திருந்தான். அக்கறையின் உக்கரத்தை கத்தர் எடுத்து போடுவார் என்று எபிரேய பிள்ளைகள் அறிந்திருந்தனர். தம்மை தேவன் மறுபடியும் உயிரோடு எழுப்புவார் என்று இயேசுக்கு தெரியும். ஏனெனில் என் ஆத்மாவை வாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்த அழிவை காண ஒட்டீர் என்று தேவனுடைய வார்த்தை கூறியுள்ளது. அழிவு 72 மணி நேரம் கழித்து தொடங்கும் என்று அவருக்கு தெரியும். எனவே 3 நாட்களுக்குள்ளே நான் உயிரோடு எழுவேன் என்று அவர் கூறினார். பாருங்கள், தேவனுடைய வார்த்தை என்னும் புகலிடத்தில் அது நித்திய இளைப்பாறுதலை எடுத்துக் கொண்டது. அது அங்கே உறுதியாய் நின்றது. ஆனால் மாம்ச சிந்தனையின் யோசனையை பாருங்கள், இந்த முறை மேலதாக காணப்படுகின்றது, இதுதான் சரி என்று அதனுடைய மிகச்சிறந்ததை அடையாளம் கண்டுகொள்ள முயற்சிக்கும். நீங்கள் மாம்ச சிந்தை கொண்டு யோசிப்பதனால் அது மேலானதாக தோற்றமளிக்கின்றது. விவேகத்தை நீங்கள் நிரூபிக்க முடியும், ஆனால் விசுவாசத்தை உங்களால் நிரூபிக்க முடியாது. காரணம், நீங்கள் அப்படி செய்ய முடிந்தால் அது விசுவாசமாகிறாது. விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையையும் அவருடைய வாக்குத்தத்தையும் மாத்திரமே அறிந்திருக்கும். நீங்கள் காண முடியாததை அது காண்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது. நீங்கள் உங்கள் மனித சிந்தை கொண்டு அதற்கு காரணம் கண்டுபிடிக்க முடியாது. அது எப்படி செய்யப்படும் என்று என்னால் நிரூபிக்க முடியாது. அது எப்படி செய்யப்பட போகிறது என்பது எனக்கு தெரியாது. அதை குறித்து எனக்கு தெரியாது. ஆனால் நான் அதை விசுவாசிக்கிறேன். அது அபரணமாய் உள்ளது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் தேவன் அபரணமாய் கூறினார். அத்துடன் அது முடிவு பெறுகின்றது. அந்த காரணத்தினால் தான் அது சரி என்று எனக்கு தெரியும். தேவனுடைய வார்த்தை உண்மை என்று எனக்கு தெரியும். செய்தி உண்மை என்று எனக்கு தெரியும். மேலும் ஜீவிக்கிற தேவன் அது நிரூபிக்கத்தக்கதாக அது மத்தியில் அசைவாடுவதை நான் காண்கிறேன். நாம் உண்மையாகவே நிச்சயமாகவே ஒரு யாத்திரையில் இருக்கிறோம். மரணம் கூட விசுவாசம் என்பதை அசைக்க முடியாது. மனிதர் மரண நேரத்தில் நின்று கொண்டு மரண வாசலில் உயிர்த்தெழுதலின் வெற்றியை ஆர்ப்பரிக்க முடியும். பவுல், ஓ மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்றான். பார்த்தீர்களா? காரணம், கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். எனவே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களையும் அவருடன் கூட அவர் கொண்டு வருவார். பாருங்கள், அது ஒரு காலம் மாற முடியாது. ஆம், விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை தனது நித்திய இளைப்பாறுதலின் புகலிடமாக கொண்டுள்ளது. அது தேவனுடைய வார்த்தையிலேயே நிலை கொள்கிறது. மறுபடியும் கவனியுங்கள், இப்பொழுது நமக்கு கிட்டத்தட்ட சற்று நீண்ட நேரம் 25 நிமிடங்கள் உள்ளன. நீங்கள் பொருட்படுத்தாமல் இருந்தால் இந்த ஒரு நாடாவை இன்னும் சில நிமிடங்கள் பதிவு செய்யவே நான் விரும்புகிறேன். கவனியுங்கள், யோசேப்பை அறியாத ஒரு ராஜா, அந்த புதிய ராஜா எழும்பினான். இஸ்ரவேலின் வல்லமையை அழிக்க அவன் கையாண்ட முதலாவது திட்டம் எது? அது அவர்களுடைய பிள்ளைகளோடு இருந்தது. சரியா? அவன் அவர்களுடைய பிள்ளைகளை அழிக்க முயற்சித்தான். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள், அதே பிசாசு வேறொரு ராஜாவின் உருவத்தில் தேவனுடைய ஒரே பேரான குமாரனை அழிக்க திட்டமிட்டான். பார்த்தீர்களா? அவர்கள் ஏற்படுத்திய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பு முதலாவதாக குழந்தைகளை அழித்தல். பிசாசு மிகவும் சாமர்த்தியம் உள்ளவன், புத்தி கூர்மையான பறவை போன்றவன். ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பு முதலில் எப்படி செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அவன் அதை அறிந்திருக்கிறான். புரிகிறதா? அவனை மேற்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, கிறிஸ்துவின் மேல் சார்ந்து உங்களை தாழ்த்தி அவர் உங்களை வழிநடத்த அனுமதிப்பதேயாகும். புரிகிறதா? வேற எந்த வகையிலும் நீங்கள் அவனை மேற்கொள்ள முடியாது. உங்கள் புத்தி சாதுரிய வல்லமைகளால் ஒருபோதும் அதை செய்யவே முடியாது. நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். அவர் மேல் சார்ந்திருக்க வேண்டும். அவரே மேய்ப்பன். விளக்குவது ஆடுகளின் வேலை அல்ல, அது மேய்ப்பனுடைய வேலை. ஆனால் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் ஆடுகள் மேய்ப்பனுடன் கூடவே தரித்திருக்க வேண்டும். அதுவே என்னுடைய பாதுகாப்பு மண்டலம். அது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. கிறிஸ்துவே வார்த்தை, அதுவே பாதுகாப்பான ஸ்தலம். கவனியுங்கள், ராமசேஸ் என்னும் ராஜாவின் உருவில் பிசாசு கிரியை செய்கின்றான். முதலாவதாக அவன் ஒரு மாம்ச பிரகாரமான மரணத்தினால் பிள்ளைகளை கொன்று போட்டான். தேவனுடைய குமாரன் பிறந்தவுடனே அவர் எகிப்தை விட்டு மாற்றப்பட்டார். ஏனெனில் தேவன் எகிப்தை அழித்து போட்டு அதை சபித்தார். அதற்கு பின்பு அது பழைய நிலைக்கு திரும்பவே இல்லை. அப்பொழுது சாத்தான் ரோமாபுரியில் இருந்தான். சாத்தான் தன் இருப்பிடத்தை ரோமாபுரிக்கு மாற்றிக்கொண்டான். ரோமாபுரி முதலாவதாக எல்லாவற்றையும் அடிக்க முற்பட்டது. நிச்சயமாக ரோமாபுரி முறைமையில் குடிகொண்டிருந்த சாத்தான் எதை அடிக்க முற்பட்டான்? முதலாவதாக தேவனுடைய குமாரனை. அதே பிசாசுதான். இன்றைக்கும் அவன் தன் ஆவியைக் கொண்டு கிறிஸ்தவ மதத்தை தடுவினவர்களின் மூலம் அதையே செய்துள்ளார். அவன் நமது பெண்களை கத்தோலிக்க வாலிபர்களுக்கு மனம் முடித்துக் கொடுத்து கிறிஸ்தவத்தின் வல்லமையை முறியடிக்க எண்ணி அவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகளை கத்தோலிக்க விசுவாசத்தில் கொண்டு சேர்க்கிறான். அங்குதான் உங்கள் பிசாசு உள்ளது. அங்குதான் உங்கள் பிசாசு 3 கிரீடங்களை சூடிக்கொண்டு 7 குன்றுகளின் மேல் அமர்ந்திருக்கிறான். அவன் சர்பத்தைப் போலவே தந்திரமுள்ளவனாகவும் சாமர்த்தியமுள்ளவனாகவும் புத்திசாதிரியமுள்ளவனாகவும் இருக்கிறான். அவன் பிள்ளைகள் சர்பத்தின் வித்து. அவன் அதே புத்தி சாதனம் உள்ள முறைகளை இப்பொழுது கையாண்டு வருகிறான். பாருங்கள், அப்பொழுது இருமுறை பிள்ளைகள் கொல்லப்பட்டனர். எதனை கொண்டு? அவர்கள் பிள்ளைகளை கொன்றனர் இரண்டு முறை. இப்பொழுது நினைவிருக்கட்டும், அந்த இரண்டு முறை செய்ததையும் அதன் பின்னர் மூன்றாம் முறை செய்வதையும் கவனியுங்கள். புரிகிறதா? அவன் முதல் இரண்டு முறைகளிலும் பிள்ளைகளை உலக பிரகாரமான மரணத்தால் கொண்டு போட்டான். ஆனால் இந்த கடைசி முறை அவன் பிள்ளைகளை ஆவிக்குரிய மரணத்தால் அவர்கள் ஒருவருக்கொருவர் விவாகம் செய்து கொள்வதன் மூலம் கொண்டு போட்டுக் கொண்டிருக்கிறான். இந்த இரும்பும் களிமண்டுமான இந்த ராஜ்யத்தில் அவர்கள் அந்த விதைகளை ஒன்றிணைத்து மற்ற மக்களின் வல்லமையை உடைக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள் என்ற அதே காரியத்தை தானியேல் கூறினார் அல்லவா? அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காரியத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ளும் வரை இப்பொழுது ஒரு ஜனாதிபதியை கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக செய்ய வேண்டியது போப்பாண்டவருக்கு அடுத்த பதவியில் உள்ள ஒருவரை உள்ளே கொண்டு வருவது, முழு மந்திரி சபையையும் வைப்பது. பிறகு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அடுத்தபடியாக அவர்கள் தங்கள் பணத்தை எடுத்து அமெரிக்காப்பட்ட கடன்களை செலுத்தி தீர்த்துவிட்டு சபையிலிருந்து கடன் வாங்குவார்கள். அப்பொழுது நீங்கள் விற்கப்படுவீர்கள். ஆம், இன்று நாம் நமது வரிப்பணத்திலிருந்து அந்நிய நாடுகளுடன்பட்ட கடன்களை செலுத்தி வருகின்றோம். அதை செலுத்தி தீர்க்க இன்னும் 40 ஆண்டுகள் செல்லும். நம்மிடம் பணம் இல்லை, ஆனால் ரோம சபை அதிக செல்வத்தை பெற்றுள்ளது. அவள் பொன்னினால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதாக வேதம் கூறவில்லையா? ஓஹோ என்ன! ஆனால் நீங்கள் உங்கள் குமாரத்திகளை கத்தோலிக்க பயன்களுக்கு மனம் முடித்து பாருங்கள். அந்த விதமாகத்தான செய்கிறது. அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் கத்தோலிக்க முறைகளில் வளர்க்கப்படுகின்றனர். சரியாக அவர்கள் ஆவிக்குரிய மரணத்தால் கொல்லப்படுகின்றனர். அவர்களை உலகமென்னும் கட்டில் கடையாக்கி அவருடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய மரணத்தால் கொண்டு போடுவதாக வேதம் முறைத்திருக்கவில்லையா? வெளிப்படுத்த விசேஷம் 17 அதிகாரம் பாருங்கள், அது எப்பொழுதுமே வார்த்தையாக உள்ளது. நீங்கள் எங்கே சென்றாலும் எனக்கு கவலை இல்லை, அது இன்னமும் வார்த்தையாக உள்ளது. அந்த படத்தில் அது சரிவர பொருந்த வேண்டும். அப்படி பொருந்தாவிட்டால் அது தேவனுடைய வார்த்தைகள், அது தேவனுடைய வார்த்தைகள் அல்ல. நீங்கள் ஏதாகிலும் ஒன்றை நீங்கள் வேதாகமத்தினூடாக பொருத்த முடியாவிட்டால் அப்பொழுது அது தவறாய் உள்ளது. கவனியுங்கள், அந்த சமயத்தில் தேவன் தமது ஊழியக்காரனாகிய மோசேக்கு தமது பணிக்காக பயிற்சி அளித்துக் கொண்டிருந்தார். அவர்களுடைய கண்களுக்கு மறைவாகவும் அவர்களுடைய திட்டமிடுதல்கள் அவர்களுடைய திட்டங்களுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவருக்கு பயிற்சி அளித்தார். நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீர்களா? அவர்களுடைய ஸ்தாபன முறைகளுக்கு புறம்பே தேவன் ஒரு மனிதருக்கு தம்முடைய நோக்கத்திற்காக பயிற்சி அளித்துக் கொண்டிருந்தார். அவன் விருப்பப்படி செய்ய முதலில் அவனை விட்டுக் கொடுக்கிறார். அவனை திருமணம் செய்யவிட்டு அவன் தன் மனைவியையும் பிள்ளைகளையும் எர்சோம் என்னும் பிள்ளையை பெற அவர் அனுமதித்தார். அவன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்க்கை நடத்தினான். கர்த்தர் அவனை அங்கே ஆசீர்வதித்தார். ஆனாலும் அவர் எல்லா நேரத்திலும் அவனை ஆயத்தப்படுத்தி பயிற்சி அளித்துக் கொண்டே வந்தார். தேவனும் அவருடைய சத்துருவும் உலக பிரகாரமான விதத்தில் அப்பொழுது கிரியை செய்து வந்தனர். ஆனால் இப்பொழுது தேவனும் அவருடைய சத்துருவும் ஆவிக்குரிய பிரகாரமாக கிரியை செய்து கொண்டிருக்கின்றனர். புரிகிறதா? அன்று உலக பிரகாரமான மரணத்தால் அவர்கள் கொல்லப்பட்டனர், இன்று ஆவிக்குரிய மரணம் எழுதுகின்றனர். புரிகிறதா? தேவன் மாம்ச பிரகாரமான ஒரு மனிதனை தமது தீர்க்கதரிசியை எகிப்துக்கு அனுப்ப எண்ணி அவனை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார். அதே சமயத்தில் சாத்தானும் தன்னை சார்ந்த மாம்சத்தில் உள்ள ஒருவனை, ராமசேஸ் என்பவனை பாருங்கள், ஒரு மாம்ச பிரகாரமான மனிதனை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தான். எதற்காக? அவர்களை கொண்டு போடுவதற்காக. இல்லையேல் எகிப்தியரையும் எபிரேயரையும் ஒன்றாக இணைத்து அவர்கள் எகிப்தியர்களை சேவிக்க செய்யவே. அந்த காரணத்தினால் தான் மாம்ச சிந்தை இன்றைய கல்வி முறையை சுட்டிக்காட்டி நிரூபிக்கக்கூடிய செய்தி கூறுகளுக்கு விரோதமாக யோசிக்க முடியவில்லை. புரிகிறதா? அது உண்மை. மாம்ச சிந்தை எப்பொழுதுமே கல்வியையே நாடும். புத்தி சாதனை உள்ளவர்களும் அவர்கள் பெற்றுள்ள சிந்தையும் தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ள முடிகிறதில்லை. சிசில் டிமில் என்பவரின் 10 கட்டளைகள் என்ற திரைப்படத்தை நீங்கள் பார்த்தீர்களா? உங்களில் அநேகர் பார்த்திருப்பீர்கள் என்று நான் யூகிக்கிறேன். எனக்கு திரைப்படங்களை காண செல்வதில் விருப்பமில்லை. ஆனால் இந்த 10 கட்டளைகள் இந்த திரைப்படத்தை காணும்படி நான் சபைக்கு பரிந்துரை செய்கிறேன். உங்களுக்கு வேற எந்த வேலையும் இல்லாமல் இருந்தால், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால், நீங்கள் காண விரும்பினால் பாருங்கள். ஏனென்றால் நான் முதலாவது சில சகோதரர் அதை பார்த்துவிட்டு வந்து என்னிடம் கூறினார்கள். அநேக ஆண்டுகளாக நான் திரைப்படத்திற்கு செல்வதில்லை. முடிவில் நான் சென்றதை பார்த்தேன். அதில் என்ன உள்ளது என்பதை கண்ட பிறகே சபையோரிடம், நீங்கள் அதை காண வேண்டுமானால் சென்று பாருங்கள் என்று கூறினேன். அது நன்றாயிருந்தது. அது அழகானதும் அருமையானதுமாயிருந்தது. பிசாசின் தந்திரம் எப்படி என்பது அதில் மிகவும் அழகாக படம் பிடிக்கப்பட்டுள்ளது. எப்படி குழந்தைகளை கொன்று போட அவன் புறப்பட்டது போன்ற காட்சிகள், மாம்ச சிந்தை. அந்த படத்தை கண்டு அதை எளிதில் நம்ப முடியும். ஏனென்றால் அவர்களால் அதை காண முடிகிறது. அது அறிவிற்கு ஏற்புடையதாயிருந்தது. ஓ, எப்படியாய் தேவனது தீர்க்கதரிசிக்கு எல்லா நேரத்திலும் பயிற்சி அளித்துக் கொண்டிருந்தாரே! அதே சமயத்தில் எகிப்து ராம்சேஸுக்கு அவனை ராஜாவாக்க அரசியலில் பயிற்சி அளித்துக் கொண்டிருந்தது. ஒரு நாள் மாம்ச சிந்தையின் வல்லமைக்கும் ஆவிக்குரிய வல்லமைக்கும் இடையே ஒரு பெரிய போட்டி உண்டானது. ராமசேஸ் தன் தெய்வங்களை வழிபட்டு அங்கு நின்று கொண்டு நீல நதியின் தெய்வத்திற்கு தண்ணீர் வார்க்கிறான். கர்த்தர் அவனை அடிக்கிறார். அவனிடமிருந்து ரத்தம் வெளிவருகின்றது. அவன், ஓ பாருங்கள், அந்த திரைப்படத்தில் காணும் போது அது மிகவும் அற்புதமாய் உள்ளதே என்று நான் எண்ணினேன். இப்பொழுது கவனியுங்கள், மாம்ச சிந்தை கொண்டவர்கள் எப்பொழுதும் அவர்கள் அறிவின் கீழே சார்ந்திருப்பார்கள். மாம்ச புத்திக்கூர்மை ஆவிக்குரிய பக்கத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அது அறிவுக்கூர்மையாகும். ஓ, மற்றந்த காலத்திலும் அவ்வாறு இருந்து வருகின்றது. இப்பொழுதும் கூட அவர்களால் அதை காண முடியவில்லை. எலியாவின் காலத்தில் அவர்களால் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை. எப்படி இந்த அவலட்சணமான முகம் கொண்ட வயோதிபத்திற்கு தரிசி இப்படி கூறினதற்காக தேவனுடைய மன்னிப்பாராக, ஆனால் நான் தவறாக, நீங்கள் தேவனுடைய ஆவியானவரை காண வேண்டும் என்று கருதிய நான் எலியாவின் தோற்றத்தை இரணமாக கூற முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை தேவன் அறிவார். பவுல் கூறினது போன்று நான் உங்களிடம் மனித ஞானத்துக்குரிய நயவசனத்துடன் வரவில்லை. அப்படி செய்திருந்தால் உங்கள் சிந்தை மனித ஞானத்திற்கு திசை திரும்பி இருக்கும். உங்கள் விசுவாசம் மனுஷன் ஞானத்தினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையினால் நிற்கும்படிக்கு நான் இப்பொழுது காணப்படும் பரிசுத்த ஆவியின் வல்லமையுடன் வந்திருக்கிறேன். எனவேதான் தேவனுடைய மகத்தான தேவபக்தியான தீர்க்கதரிசியை ஒரு அவலட்சணமான முகங்கொண்டவர் என்று கூறி மிகவும் ஏளனப்படுத்துகிறேன். காரணம், சிறந்த ஆடையணிந்த ஒரு ஆசாரியன் பக்கத்தில் நிற்கும் போது அவர் அவலட்சணமாகத்தான் காட்சியளித்திருந்திருப்பான். அப்படி இருந்தும் அவன் தன்னை ஒரு தேவனுடைய மனிதன் என்று அழைத்துக் கொண்டான். அவனை நோக்கி பாருங்கள், மாம்ச சிந்தையில் உங்களால் அந்த ஆசாரியனின் பரிசுத்தத்தை காண முடியும். அவன் தலைப்பாக எழுந்தவனாய் இங்கே மார்பில் ஏபோத்தை தரித்துக் கொண்டுள்ளதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த அபிஷேக தைலம் தாடியின் வழியாய் ஓடி அவனுடைய அங்கியின் ஓரத்தை அடைவதை நீங்கள் காண முடியும். அவ்வாறே பலியின் அக்கினி எரிந்து கொண்டிருப்பதையும் எல்லா ஆச்சாரங்களும் சரியான முறையில் அமைந்திருப்பதையும் நீங்கள் காண முடியும். மாம்ச சிந்தை உள்ளவனுக்கு இவைகள் தான் தேவையாயிருக்கின்றன. இன்றைக்கும் அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றனர். ஆத்துமாவிற்கு கண் வாசலாக அமைந்துள்ளது, ஆனால் நீங்கள் பாருங்கள், இந்த கண் இயற்கை கண்ணுக்கு பின்னால் உள்ள ஆவிக்குரிய கண்ணாயிற்றே. இந்த அவலட்சணமான தோற்றமளிக்கும் மனிதன் தன்னுடைய மார்பில் முடியோடும் ஒரு பெரிய ஆட்டுத்தோலை தன்னை சுற்றி போட்டுக் கொண்டு அறையில் கச்சை கட்டுக் கொண்டு அநேகமாக வெறுங்காலில் நடந்து மேலிந்த கைகளை உடையவனாய் முதிர்வயது காரணத்தால் தசைகள் எல்லாம் இந்த விதமாய் தொங்கி நரைத்த தாடி அவன் முகத்தில் வளர்ந்து உடலான கொம்பு ஒன்றை கையில் பிடித்துக் கொண்டு அவன் நின்று கொண்டிருப்பதை அவர்கள் கண்டனர். ஆனால் ஆவிக்குரிய கண் அந்த சரத்துக்குள் தேவனுடைய வல்லமை அசைவாடுவதை கண்டிருக்கும். ஏனெனில் அது தேவனுடைய வார்த்தையுடன் பிழையின்றி இணைந்திருந்தது. அறிவு கூர்மை எதை காண்கிறது என்பதல்ல, ஆவிக்குரிய கண்கள் எதை காண்கின்றன என்பதே முக்கியமாகும். இன்றைக்கு மாம்சக்கண் ஒரு பகட்டான ஸ்தாபன சபையையும் நகராண்மை கழக தலைவருடன் ஐக்கியம் கொள்ளுதலையும் கண்டு இந்த ஸ்தாபனங்களின் அமைப்புகளில் உள்ள எதையெல்லாமோ காணுகிறது. மறித்தோரை உயிரோடு எடுப்புதல், வியாதியஸ்தரை சுகப்படுத்துதல் போன்ற பரிசுத்தாவியின் வல்லமையை அவர்கள் காண தவறுகின்றனர். எப்படி புரிகிறதா? அவர்கள் ஹாலிவுட்டின் நடத்தைகளையும் தெருக்களில் செல்பவர்களின் அலங்காரத்தையும் மாத்திரமே கவனிக்கின்றனர். இன்றுள்ள பெண்கள் பாருங்கள், சுசி என்னும் பெயர் கொண்ட இந்த பெண்ணும் கூட சபையை சேர்ந்தவள் தான். அவள் தன்னுடைய தலைமுடியை கத்தரித்துக் கொண்டிருக்கிறாள், அவள் முகத்தில் வர்ணம் தீட்டிக் கொண்டிருக்கிறாள், பட்டணத்தில் உள்ள அனைவரும் அவளை விரும்புகின்றனர் என்றெல்லாம் எண்ணுகின்றனர். ஆனால் பரலோகத்தில் எப்படி இருக்கும் என்று நான் யோசிக்கிறேன். புரிகிறதா? தேவனுடைய வார்த்தைக்கு அது முரணாக அமைந்திருந்தால் தேவன் அதை ஒருபோதும் ஆமோதிக்க முடியாது. அப்படியானால் அவர் தனக்கு விரோதமாக அதை ஆமோதிக்க நேரிடும். அப்படியானால் அவர் தமது சொந்த வார்த்தையை மறுதளிக்கும் நடவடிக்கை ஆகிவிடும். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தேவன் அபிதம் ஒரு காலம் செய்யார் என்பது அறியப்படுவதாக. தலைமுடியை கத்தரித்துள்ள அல்லது ஆண்களின் உடையை அணிந்துள்ள எந்த பெண்ணும் தேவனுடைய பார்வையில் ஒரு சாபமாயிருக்கிறாள். புரிகிறதா? ஆவிக்குரிய கண் அதை புரிந்து கொள்கிறது. அவர்கள் இது வரப்போகும் காலத்திற்காக வாழ்கின்றனர். ஆனால் மாம்ச சிந்தையோ அதன் சிந்தையின்படி இன்றுள்ள மாம்ச பிரகாரமான காரியங்களுக்காக யோசித்து பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது கவனியுங்கள், தேவன் கிரியை செய்து கொண்டு வருகின்றார், ஆனால் ஜனங்களோ அதை அறிந்து கொள்வதில்லை. மாம்ச சிந்தை தனது யோசனையின்படி செயல்படுகின்றது. இப்பொழுது தேவன் ஜனங்களை ஒரு ஆவிக்குரிய யாத்திரைக்காக அழைத்துக் கொண்டிருக்கிறார். உலக பிரகாரமான யாத்திரை ஒன்றுக்காக அவர் என்று தமது ஜனங்களை அழைத்தார். ஆனால் இன்றோ ஆவிக்குரிய யாத்திரைக்காக யாருடையவர்களை, தம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, தம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மாத்திரமே அழைத்துக் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்வது சரி என்று எகிப்தியரால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வாசல்களிலும் நிலைக்கால்களிலும் பூசப்பட்டு காரியங்கள் சம்பவித்துக் கொண்டிருந்தன. அங்கே கர்த்தர் தமது தீர்க்கதரிசிக்குள் அசைவாடி ஒரு மனிதனுடைய வார்த்தையை ஏற்றி நிறைவேற்றினார். மோசே அங்கு எழும்பி நின்று அவன் சாய்ந்து கொண்டிருந்த கோலை எடுத்து கிடக்கு திசைக்கு நேராக நீட்டி வண்டுகள் எகிப்தியரின் மேல் சூழ்ந்து கொள்ள கடவுது என்று கட்டளையிட்டு சென்று விட்டான். அப்பொழுது கேட்கிற ஒவ்வொருவரும் ஒன்றுமே சம்பவிக்கவில்லை, ஒன்றுமே சம்பவிக்கவில்லை என்று கூறுவார்கள். ஆனால் சிறிது நேரத்தில் ஒரு பச்சை வண்டு பறந்து வந்து வட்டமிட்டிருக்கும். சிறிது நேரத்தில் ஒரு சதுர கஜத்திற்கு 2 பவுண்டு எடையுள்ள வண்டுகள் என்ற அளவில் வண்டுகள் அங்கு நிரம்பின. ஒரு மனிதன் பேசி வண்டுகளை சிருஷ்டித்து அவைகளை வரவழைத்தான். அறிவு நிறைந்த ராம்சேஸ் அதற்கு எதிராக அங்கு நின்று கொண்டிருந்தான். அவன் மிகவும் பக்தி உள்ள ஒரு மனிதன். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவிக்கு எதிராக இருந்தான். மாம்ச சிந்தையால் ராமசேசை மாத்திரம் காண முடியும், ஆனால் ஆவிக்குரிய சிந்தையோ வாக்குத்தத்தம் அங்கு நிறைவேறுவதை காண்கின்றது. யோசுவாவும் காலேபும் அமலேக்கியர், ஏவியர், எபோசியர் போன்றவர் அங்கு இல்லாதவர் போல கருதினர். இவர்கள் இஸ்ரவேலரை விட உருவத்தில் இரண்டு இல்லை மூன்று அல்லது நான்கு பங்கு பெரிதாக காணப்பட்டனர். காதேஸ் பன்யாவுக்கு சென்ற மாம்ச சிந்தை கொண்ட வேவுக்காரர்கள் அங்கு சென்ற போது அவர்களுடைய தோற்றத்தை கண்டு மனித சிந்தை கொண்டு ஆரம்பால் முடியாது, அவர்கள் மிகப்பெரியவர்களாக இருக்கின்றனர், நாம் அவர்களுக்கு பக்கத்தில் வெட்டிக்கடிகளைப் போல இருக்கிறோம் என்று கூறினர். ஆனால் யோசுவாவும் காலையும் தேவனுடைய வாக்குத்தத்தை மாத்திரம் நோக்கி பார்த்து நாம் அவர்களை எளிதில் வென்றுவிடலாம் என்றனர். ஏன்? அவர்கள் உங்களுக்கு அந்த தேசத்தை அளிப்பேன் என்று தேவன் கூறியிருந்ததை மாத்திரம் நோக்கி கொண்டிருந்தனர். புரிகிறதா? மாம்ச சிந்தைக்கு இது புரியாது, ஆனால் ஆவிக்குரிய சிந்தையோ இதை கிரகித்துக் கொள்கிறது. ஏன் உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன், எகிப்தியர்கள் வேறு இந்த காரியங்களை புரிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்படவில்லை. அது சம்பவிப்பதற்கு முன்னமே தேவன் ஆபிரகாமிடம் கூறினார், உறங்கிக் கொண்டிருக்கும் சபையே இதை புரிந்து கொள். தேவன் ஆபிரகாமிடம் அது சம்பவிப்பதற்கு முன்னமே உன் சந்ததியார் எகிப்தில் 400 வருஷம் பரதேசிகளாக இருப்பார்கள், நான் அவர்களை வெளியே கொண்டு வருவேன் என்று கூறியிருந்தார். அந்த காரணத்தினால் அவர்கள் அதை கண்டனர். ஏனென்றால் அதை காணும்படி அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தனர், அவர்கள் தெரிந்து கொள்ளுதலில் இருந்தனர்.
To see the sign of God.
தேவனுடைய அடையாளத்தை காண இஸ்ரவேல் ஜனங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டனர். அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தனர், ஆனால் அவிசுவாசிகளோ எகிப்திலே மாண்டு போயினர். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையில் ஆபிரகாம் கொண்டிருந்த விசுவாசத்தின் மூலம் அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததியை தேவன் அழைத்துக் கொண்டிருக்கிறார். இன்றுள்ள ஆவிக்குரிய சந்ததியாரை உங்களால் காண முடிகிறதா? அது மனித ஞானம் கொண்ட ஸ்தாபனங்களை பார்க்கிறதில்லை, அது தேவனுடைய வார்த்தையை நோக்கி பார்க்கிறது. அவர்கள் அந்த பெரிய ஸ்தாபனங்களில் இருந்து வெளியே அழைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் சமூகத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர். ஆமீன். உங்களுக்கு அது தெளிவாக உள்ளது அல்லவா? நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? சரி, நாம் மேலும் தொடர்வோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமே, வேத பாண்டித்யம் பெற்ற பண்டிதர்களால் அவர்கள் அதை ஒருபோதும் காண்கிறதில்லை, அவர்கள் தெரிந்து கொள்ளப்படவில்லை. நினைவிருக்கட்டும், இப்பொழுது நிகழவிருக்கும் இந்த தெரிந்து கொள்ளுதல் வேறொரு தேசத்திற்கு கொண்டு செல்லாது, அது மகிமைக்கு கொண்டு செல்லும். அங்கே அவர்களுடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன. இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்த இயற்கை ஆட்டுக்குட்டியின் கீழல்ல, அவர்கள் பின்வாங்கி போக நேர்ந்தது. ஆனால் இதில் அப்படி நிகழ முடியாது, ஏனெனில் இது உலக தோற்றத்துக்கு முன்னால் அடைக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டியின் ரகத்தில், உலக தோற்றத்துக்கு முன்பே அவர்களுடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அவர்கள் ஸ்தாபனங்களுக்குள் இருந்தனர். ஆனால் வெளிச்சம் அவர்கள் மேல் பிரகாசித்த உடனே அவர்களை சுற்றியிருந்த ஸ்தாபன சுவர்கள் இடிந்து விழுந்தன. எங்கே அவர்கள் வெளியே வந்தனர்? அவர்களை விட்டு வெளியே பாருங்கள் என்று இக்கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் கூறினார். அசுத்தமானதை தொடாதிருங்கள், நான் உங்களுக்கு தேவனாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். இப்பொழுது கவனியுங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கவனித்துக் கொண்டே வந்தனர். தேவன் தீர்க்கதரிசிகளுடன் ஈடுபட்டார் என்று அவர்கள் அறிந்திருந்தனர். அவர்கள் வார்த்தை தீர்க்கதரிசிகளிடத்திற்கு வருகின்றது என்றும் அவர்கள் அதை புரிந்து கொள்கின்றனர் என்றும் அறிந்திருந்தனர். அவர்கள் அதை கண்டனர். இப்பொழுது மனித ஞானத்தின் அடையாளத்தை நாம் இப்பொழுது காண்கிறோம். அவர்கள் தங்கள் ஸ்தாபனங்களின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளனர், அவர்கள் இன்னும் ஸ்தாபன கோட்பாடுகளில் நிலை கொண்டுள்ளனர். அதே சமயத்தில் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை காண்பதற்காக அவன் ஒரு மலைமேல் ஏறுகின்றான். இஸ்ரவேலர் ஒரு தேசமாக இராமல் ஒரு ஜனக்கூட்டமாக அங்குமிங்கும் நகர்ந்து மோவாபியரின் தேசத்தில் நுழையும் குற்றத்தை செய்தவர்களாக கருதப்பட்டனர். அவர்களுடைய சகோதரராகிய மோவாபியர் புத்திசாதிரம் உள்ளவர்கள், தங்களை ஸ்தாபித்துக் கொண்டவர்கள். அவர்களுடைய ராஜா பிலேயாம் என்னும் இப்பேராயருடன் அல்லது தீர்க்கதரிசியுடன் மலையின் உச்சியை அடைகிறான். அவர்கள் அங்கு ஒரு பலிபீடம் கட்டி இஸ்ரவேலர் வழக்கமாக செலுத்தும் அதே பலிகளை செலுத்தினர். ஆனால் அவர்கள் இஸ்ரவேலரின் மத்தியில் இருந்த அக்னிஸ்தபத்தையும் அடிக்கப்பட்ட கண்மலையையும் காண தவறினர். இன்றைக்கும் அது அவ்வாறே இருக்கிறது. மனித சிந்தை அங்கு நின்று கொண்டிருந்த புகழ் வாய்ந்தவனை கண்டுகொண்டிருந்தது, ஆனால் அவர்கள் அடிக்கப்பட்ட கண்மலையை காண தவறினர். பேராயிரம் கூட பரிசுத்த ஆவியின் வல்லமையையும் பாளையத்துள்ள ராஜாவின் ஜெய கம்பீரத்தையும் காண தவறினார். அவர்கள் அதை காண தவறுகின்றனர். எனவே இன்றைக்கு அது மறுபடியும் அந்த விதமாகவே உள்ளது. தேவன் தம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் இப்பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எதற்காக அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டனர்? உயிர்த்தெழுதலுக்காக. எவ்விதமான ஒரு அடையாளத்தை அவர்களுக்கு அவர் காண்பிக்கிறார்? உயிர்த்தெழுதலின் அடையாளத்தை. அப்பொழுது எந்த அடையாளத்தை அவர் காண்பித்துக் கொண்டிருந்தார்? அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை விடுவிக்கும்படியான ஒரு விடுதலையின் அடையாளத்தை, வானத்தை அடையக்கூடிய அல்லது ஆகாயத்தை கருமையாக்கக்கூடிய ஒரு வல்லமையின் அடையாளத்தையே. இந்த கல்லறையில் இருந்து அவர்களை உயிரோடு எடுப்பதற்கென நாம் இருக்கும் கல்லறை தோட்டத்தில் இருந்து அவர் நமக்கு வாக்களித்துள்ள தேசத்திற்கு செல்வதற்காக இப்பொழுது அவர் அவர்களுக்கு மத்தியில் சீவித்துக் கொண்டிருக்கிற தம்முடைய குமாரனின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். உயிர்த்தெழுதலின் அடையாளம் ஆவிக்குரிய எகிப்திலிருந்து ஆவிக்குரிய பாபிலோனில் இருந்து வெளியே வரும்படி அழைக்கின்றது.
Quietly now, as you'll catch it.
என்பதை அறிந்து கொள்ளுதல், நீங்கள் அதை கிரகித்துக் கொள்ளும்படியாக நான் இதை அமைதியாக கூறுவேனாக. துவக்கத்தில் அவர் செய்த அதே முறையினால் அவர் செய்து கொண்டிருக்கிற அதே காரியத்தை செய்கிறார். அவிசுவாசிகளின் கண்களை குருடாக்கி விசுவாசியின் கண்களை திறக்கிறார். அரசியலும் சபை ஸ்தாபனங்களும் அரசியலும் தேசங்களும் மற்றுமல்ல ஒவ்வொன்றும் மனித ஞானம் என்னும் பாகத்தில் ஒரு சாராராக இருக்கின்றன என்பதை கவனிக்கவும். எனவே ஆவிக்குரிய லக்கி என்னும் மற்றொரு பாகம் அவர்களுக்கு மறைவாய் உள்ளது. தேவன் வனாந்திரத்தில் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு பயிற்சி அளித்தார். அவனை வனாந்திரத்திலிருந்து கொண்டு வந்து பொறுப்பேற்று சிறங்களை வெளியே கொண்டு வந்தார். நான் கூறுவதன் அர்த்தம் உங்களுக்கு விளங்குகிறதா? அவர் தமது திட்டத்தை ஒருபோது மாற்றுவது கிடையாது. அவர் தேவனாயிருக்கிறார். அவர் ஒரு குழுவுடன் ஈடுபடவே மாட்டார். இதற்கு முன்பு அவர் அப்படி செய்தே இல்லை. ஒரு தனிப்பட்ட நபருடன் மாத்திரமே அவர் தொடர்பு கொள்கிறார். அவர் அப்படி தொடர்பு கொண்டார். அவர் இனிமேலும் அப்படியே தொடர்பு கொள்வார். மல்கியா 4 அவர் அப்படி செய்யப்போவதாக அவர் வாக்களித்துள்ளார். எனவே அவர் அதை நிச்சயம் செய்வார். அது உண்மை. அவர் என்னவா இருந்தார் என்றும் அவர் என்ன செய்வதாக வாக்களித்துள்ளாரோ அந்த அவருடைய வாக்கு திட்டம் அங்கே உள்ளது. இதோ நாமே இந்நிலையில் இருக்கிறோம். நாம் என்ன மகிழ்ச்சியுள்ள ஜனங்களாக இருக்க வேண்டும். தமது வாக்களிக்கப்பட்ட வார்த்தையின் அடையாளத்தை வாக்களிக்கப்பட்ட வார்த்தை அடையாளமாக அவர்களுக்கு அளித்துள்ளார். அவர் அதை செய்ய போவதாக அவர் வாக்களித்துள்ளார். அவர்கள் ஜனங்களின் விசுவாசத்தை அவர் திரும்பவும் அளிப்பார். ஜனங்களுடைய இருதயங்களை பெந்தேகோஸ்த பிதாக்களின் விசுவாசத்திற்கு அவர் திருப்புவார். அவர் தமது அடையாளங்களை காண்பித்து அதை செய்ய போவதாக அவர் வாக்களித்தார். சோதோமின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருகையிலும் நடக்கும். சபை ஸ்தாபனங்கள் சோதோமில் எந்த விதமான ஒரு அடையாளத்தை கண்டன? மனித ஞானம் கொண்ட சபை எதை கண்டது? இரண்டு பிரசங்கிகளை. தெரிந்து கொள்ளப்பட்ட ஆவிக்குரிய சபை ஆபிரகாமும் அவருடைய குழுவும் என்ன கண்டது? தேவன் ஒரு மனித சரீரத்தில் வெளிப்பட்டு மானிட மாம்சத்தில் ஆவியை பகுத்தறிந்து அவருக்கு பின்னால் இருந்த சாராள் என்ன கூறிக்கொண்டிருந்தாள் என்றும் கூற முடிந்ததை கண்டது. லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும். பரிசுத்த ஆவியானவர் அதே கிரியைகளை மனித சரீரத்தில் செய்து வருவதை நாம் காண்கிறோம். இதுவே அந்த வேலையாய் உள்ளது. புரிகிறதா நண்பர்களே? நாம் எங்குதான் இருக்கிறோம்? அவ்வளவுதான், யாத்திரையோ துவங்கிவிட்டது. ஆனால் இப்பொழுது கவனியுங்கள், எதை கொண்டு அவர் அப்பொழுது அதை செய்தார்? கவனியுங்கள், உங்களுடைய ஆவிக்குரிய சிந்தையை அணிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்கள் சிரத்தையற்ற திரையை களைந்துவிட்டு நீங்கள் கூர்ந்து கவனிக்கும்படி செய்வாராக. தேவன் ஒரு காரியத்தை ஒரு வழியில் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் அதை அவர் ஒருபோதும் மாற்றவே முடியாது. ஏதேன் தோட்டத்தில் மனிதனை மறுபடியும் அவர் ஐக்கியத்திற்கு கொண்டு வரும்படி மீட்க விரும்பின போது அவர் ஒரு தீர்மானம் செய்தார். அது ரத்தமாயிருந்தது. அவர்கள் கல்வி முறையை முயற்சித்து பார்த்தனர். அவர்கள் ஸ்தாபனங்களை முயற்சி செய்து பார்த்தனர். அவர்கள் தேசிய மயமாக்க பார்த்தனர். மற்றுமல்ல ஒவ்வொன்றையும் செய்தனர். ஆனால் அது ஒருபோதும் கிரியை செய்யவில்லை. தேவன் ஒரு மனிதனை எப்போதும் சந்திக்க ஒரே ஒரு இடம் மாத்திரமே உண்டு. ஏதேன் தோட்டத்தில் இருந்தது போன்று அது சிந்தப்பட்ட ரத்தத்தின் கீழ் அது மாறவே இல்லை. யோபுவின் காலத்திலும் பலி செலுத்தப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் கீழ் தான் தேவன் மனிதனை சந்தித்தார். இஸ்ரவேல் ஜனங்களின் காலத்திலும் ஏதேன் தோட்டத்திலும் அவர் அவ்வாறே பலி செலுத்தப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் கீழ் தான் சந்தித்தார். இன்றைக்கும் அவர் ஒரே இடத்தில் தான் சந்திக்கிறார். அது ஸ்தாபனங்களில் அல்ல. அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொள்கின்றனர். அவர்கள் குழப்பமடைந்துள்ளனர். சபை மார்க்க முறைமையில் அல்ல. அவர்கள் இன்னமும் அதே காரியத்தை செய்கிறார்கள். அறிவு கூர்மைகளில் அல்ல. அவர்கள் யாவரும் குழப்பமடைந்துள்ளனர். ஆனால் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் கீழே ஒவ்வொரு விசுவாசியும் ஐக்கியம் கொள்ள முடியும். அங்குதான் ஜீவன் உள்ளது. யாத்திரையின் நாட்களில் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு கூட்டத்தை அவர் வெளியே அழைத்தார். நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த குழுவில் இருந்த இரண்டு பேர் மாத்திரமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அடைந்தனர். அவர்களை வழிநடத்த அவர் எதை தெரிந்து கொண்டார்? அரசியலையா? ஒரு ஸ்தாபனத்தையா? அவர் ஒரு தீர்க்கதரிசியை தெரிந்து கொண்டு ஜனங்கள் தவறாக புரிந்து கொள்ளக் கூடாது என கருதி இயற்கைக்கு மேம்பட்ட அக்னிஸ்தம்பத்தின் அடையாளத்தை அவனுக்கு தந்தார். தீர்க்கதரிசி கூறினது மாத்திரமே சத்தியமாக இருந்தது. தேவன் அக்னிஸ்தம்பத்தில் இறங்கி வந்து தம்மை ரூபகாரப்படுத்தி அவருடைய வார்த்தையை காண்பித்தார். சரிதானே? அதைத்தான் அவர் தம்முடைய முதலாம் யாத்திரையில் கொண்டு வந்தார். அவருடைய இரண்டாம் யாத்திரை. தேவன் எப்பொழுதும் மூன்றுகளில் செயல்படுகிறார். அவர் மூன்றுகளில் பரிபூர்ணமடைகின்றார். அது எப்பொழுதும் மூன்றுகளாகவும் ஏழுகளாகவும் இருக்கின்றன என்று நான் பிரசங்கித்ததை நீங்கள் யாவரும் கவனித்துள்ளீர்கள். ஏழு முழுமையான எண்ணாய் உள்ளது. மூன்றுகள் என்பது அவருடைய பரிபூர்ணமாய் உள்ளது. முதலாம், இரண்டாம், மூன்றாம் இழுப்புகள், ஓ எல்லாமே, ஒவ்வொரு காரியமும். புரிகிறதா? நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம், பிதா குமாரன் பரிசுத்தாவி, ஒவ்வொரு காரியமுமே. புரிகின்றதா? கவனியுங்கள், முதலாம் யாத்திரையின் போது அவர் என்ன செய்தார்? அவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அவனை அக்னிஸ்தம்பத்தினால் அபிஷேகம் செய்து அவருடைய ஜனங்களை வெளியே அழைத்து வந்தார். அதுவே அவருடைய முதலாம் யாத்திரையாயிருந்தது. இஸ்ரவேலனுடைய காலம் வந்தபோது அவர் மறுபடியுமாக தேவனாகிய தீர்க்கதரிசியை அக்னி ஸ்தம்பத்துடன் அனுப்பினார். அது பரலோகத்திலிருந்து ஒரு புறாவை போல் இறங்கி வருவதை யோவான் ஸ்நானகன் கண்டார். அவர், நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன், மறுபடியும் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார். அவருடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் இவைகளுக்கு பின்பு தர்சு பட்டணத்தனாகிய சவுல் தமஸ்குவுக்கு போகும் வழியிலே அதே அக்னி ஸ்தம்பத்தை கண்டான். அவன் ஒரு எபிரேயன். அவன் தேவனுடைய வார்த்தையில் நன்கு போதிக்கப்பட்டிருந்த காரணத்தால் ஆண்டவரே நீர் யார் என்றான். அந்த அக்னி ஸ்தம்பம் தான் ஆண்டவர் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் ஒரு எபிரேயன். அவன் நீர் யார் என்று கேட்டான். அவர், இயேசு நானே என்றார். இரண்டாம் யாத்திரையில் அவர் ஒரு தீர்க்கதரிசியை அபிஷேகத்துடன் அனுப்பினார். அது அவருடைய குமாரன் தேவனாகிய தீர்க்கதரிசி. அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பார் என்று மோசே உரைத்தார். அவரிடம் அக்னி ஸ்தம்பம் இருந்தது. அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அந்த தீர்க்கதரிசிதான் என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் என்று கூறினார். இந்த கடைசி நாட்களில் நிகழவிருக்கும் யாத்திரைக்கும் அவர் அதே காரியத்தை வாக்குத்தத்தம் செய்துள்ளார். அவர் அதை மாற்றவே முடியாது. விஞ்ஞானம் நிரூபித்ததன் மூலமாகவும் பரிசுத்த ஆவியானவரின் சாட்சிகளாலும் பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகளினாலும் அந்த மகத்தான அக்னி ஸ்தம்பம் நமது மத்தியில் அசைவதை நாம் என்று காண்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களை ஸ்தாபனங்களில் இருந்து வெளியே அழைத்து கிறிஸ்துவின் சமூகத்தில் அவர்களை கொண்டு வந்து ஒரு தேசத்துக்கு செல்ல அவர்களை ஆயத்தப்படுத்துகின்றன. நண்பர்களே, இதில் எவ்வித பிழையும் இல்லை. இது நான் கூறுவதல்ல, நான் உங்கள் சகோதரன். தேவரதை உங்களுக்கு நிரூபித்து வருகிறார். எனவேதான் அது சத்தியமாயிருக்கிறது. மற்ற இரண்டு யாத்திரைகளுக்கும் அவர் உபயோகித்த அதே அக்னி ஸ்தம்பம். அவர் இக்காலத்தில் அதை உங்கள் மத்தியில் கொண்டு வந்து விஞ்ஞானத்தின் மூலம் அதை நிரூபித்திருக்கிறார். கடந்த மாதத்தில் லைஃப் பத்திரிகை அதை வெளியிட்டது. அது சம்பவிப்பதற்கு முன்னமே என்ன நிகழும் என்று நான் அதை குறித்து கூறினதை இங்குள்ள எத்தனை பேர் கேட்டீர்கள்? ஏறக்குறைய சபையில் உள்ள எல்லோருமே என்று நான் நினைக்கிறேன் அங்குதான் காரியமே உள்ளது. மற்றவர்களுக்கும் அது என்னவென்றே புரியவில்லை. விஞ்ஞானிகளும் அதை அறிய முயற்சித்துக் கொண்டிருக்கின்றனர். அது கூர்நுனி கோபுர வடிவில் 26 மைல் உயரத்தில் உள்ள ஒரு மேகம் என்று அழைக்கப்பட்ட அதை குறித்த ஒரு புகைப்படத்தை எவரேனும் வைத்துள்ளீர்களா? அதில் இருந்த 7 தேவதூதர்கள் உங்களுக்கு ஆவியின் ஏவுதலின் கீழ் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்தனர். நீங்கள் வாழும் இந்த மணி நேரங்களை குறித்து அது உங்களுக்கு அறிவிக்கிறது. ஆவிக்குரிய சிந்தை உடனே அதை பற்றிக் கொண்டு புரிந்து கொள்கிறது. பாருங்கள், அது ஒரு யாத்திரை. இந்நாட்கள் ஒன்றில் நாம் இவ்விடம் விட்டு செல்லப் போகிறோம். தேவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நினைவிருக்கட்டும், நான் இன்னும் ஒரு நிமிடத்தில் முடிக்கவில்லை. எனக்கு இன்னும் 10 நிமிடங்களே
உள்ளன.
அவர்களை வெளியே அழைத்த அக்னி ஸ்தம்பத்தை கவனியுங்கள். ஒரு தீர்க்கதரிசியின் அபிஷேகத்தின் கீழ் அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு வழி
நடத்தினது.
அவர்கள் நோக்கி பார்க்க முடிந்த ஒரு அக்னி ஸ்தம்பம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்த ஒரு தீர்க்கதரிசியின் தலைமையின் கீழ் அவர்கள் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்திற்கு வழி நடத்தினது. ஆனால் அவர்களோ அந்த தீர்க்கதரிசியை தொடர்ந்து புறக்கணித்தனர். சரியா? நிச்சயமாக. இப்பொழுது நாம் ஞானஸ்தான ஆராதனையை வைத்துள்ளோம் என்று எனக்கு தெரியும். நான் குறிப்பெழுதி வைத்துள்ள 6 பக்கங்கள் இன்னமும் உள்ளவை என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இப்பொழுது நான் இன்னும் ஒரு நிமிடத்தில் நிறுத்தப் போகிறேன். இதை கவனியுங்கள். நாம் வெளியே அழைக்கப்படும் கட்டத்தில் இருக்கிறோம். என் ஜனங்களே, நீங்கள் பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள் என்று சத்தம் அழைத்தது. எதை விட்டு வெளிவருவது? குழப்பத்தை விட்டு. மெத்தோடிஸ்ட் சபை சரியா, அல்லது பாப்டிஸ்ட் சபை சரியா, அல்லது கத்தோலிக்க சபை சரியா? அதை விட்டு வெளியே வாருங்கள். தேவனே சரியா இருக்கிறார். உனக்கு எப்படி தெரியும் எந்த மனுஷரும் பொய்யன்? நானே சத்தியபரர். அவைகளை விட்டு வெளியே வாருங்கள். உங்களுக்கு என்ன தெரியும்? அதே அக்கறை ஸ்தம்பம், அதே அபிஷேகத்தின் ஆவி வாக்குத்தத்தம் மண்டப்பட்ட தேசத்திற்கு வழிநடத்தி செல்கின்றது. கவனியுங்கள், இஸ்ரவேலரை அது வெளியே கொண்டு வந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு அவர்களை வழிநடத்தினது. அதே தேவன், அதே அக்கனி ஸ்தம்பம். அது மாத்திரமே, அவர்கள் கூறும் அந்த புகைப்படம் எடுக்கும் அந்த கருவி. நீங்கள் ஜார்ஜ் ஜே லேசி என்பவரின் அறிக்கையை வாசிக்கும் போது, நான் கூறுவதல்ல, ஜார்ஜ் ஜே லேசி அந்த புகைப்படத்தை ஆராய்ந்து பார்த்துவிட்டு கூறுவதை நீங்கள் படித்து பாருங்கள். அவர் அரசியல் துறையரங்க புலனாய்வுத் துறையின் தலைவர். அவர் அந்த துறையில் கைரேகை தஸ்தாவேஜுகளை ஆராயும் நிபுணர். அவருடைய அறிக்கை இங்கே உள்ளது. சிலர் அது இருமுறை படம் பிடித்து எடுக்கப்பட்ட புகைப்படம் என்கின்றனர். லட்சக்கணக்கான ஜனங்கள் அதை தங்களுடைய சொந்த கண்களினால் நோக்கி பார்த்திருக்கின்றனர். நாம் இங்கே நின்று அதை நோக்கி பார்த்துள்ளோம். நீங்கள் நோக்கி பார்த்திருக்கிறீர்கள். அதுவல்ல, அவர்களோ அது ஒரு பொய்த்தோற்றமாக இருந்தது என்றனர். ஆனால் திரு லேசி என்ன கூறினார்? புகைப்பட கருவியின் எந்திரக்கன் மனோதத்துவத்தை படம் பிடிக்காது என்றார். அது கண்கள் காணும் பொய் தோற்றமாயிருக்கவில்லை, அது அதே அக்னி ஸ்தம்பம். அப்பொழுதும் அவர்கள், ஓ பாருங்கள், அது பொய் தோற்றமாயிருந்தது என்கின்றனர். இப்பொழுது புகைப்பட கருவிகள் யாவுமே டூசானில் நூற்றுக்கணக்கான மைல்களில் உள்ளதை எடுத்துள்ளனவே. அது சம்பவிப்பதற்கு 6 மாதங்களுக்கு முன்பே பரிசுத்த ஆவியினால் நான் அங்கு செய்தியை கொண்டு வருவதாக இருக்கும் என்பதை உங்களுக்கு கூறினேன். ஏனென்றால் அந்த சகோதரன் அதை குறித்து சொப்பனம் கண்டது போல் வெளிப்புறத்தில் கூர்மணி கோபுரத்தில் எழுதப்பட்டது. நான் அதை உங்களுக்கு வியாக்கியானித்தேன். அதுவே முழு வியாக்கியானமாயிருக்கிறது. நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம், இவைகளை குறித்த ரகசியங்கள் அனைத்தும் விளக்கப்பட்டு முடிந்துவிட்டன. இப்பொழுது 7 முத்திரைகளை மறைந்துள்ள தளர்ந்த முனைகளை கையில் எடுத்து 7 சபை காலங்கள் அல்ல, அந்த 7 முத்திரைகள் ரகசியங்களை வெளிப்படுத்திவிட்டன. அவர் அந்த கூர்மணி கோபுரத்தின் மேல்பாகத்தை திறந்தார். அதற்குள் ஒரு வெண்பாறை காணப்பட்டது. ஆனால் அதில் ஒன்றும் எழுதப்படவில்லை. அது ரகசியமாயிருந்தது. டூசானுக்கு போ, அது நிகழ்வதற்கு முன்பு அதை முன்னறிவி. டூசானுக்கு வடக்கேனில் இங்கே அதற்கான சாட்சிகள் இருக்கின்றன. அப்பொழுது ஒரு சத்தம் உண்டாகி மலையை பூமியிலிருந்து பெயர்க்கும் அளவிற்கு அதை குலுக்கினது. அதே சமயத்தில் ஒரு வெளிவட்டம் ஆகாயத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. விஞ்ஞானம் அதை புகைப்படம் எடுத்தது. அது 26 மைல் உயரத்தில் காணப்பட்டது. பனி உண்டாகும் உயரத்தை விட கிட்டத்தட்ட 5 மடங்கு உயரத்தில் அது தோன்றினது. அது எதனால் தோன்றியது என்னும் உண்மையை அவர்களால் அறிந்து கொள்ள இயலவில்லை. சாயங்கால நேரத்திலே வெளிச்சம் உண்டாகும். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தால் மகிமைக்குரிய பாதையை நீங்கள் நிச்சயம் கண்டுகொள்வீர்கள். வழியருகே அல்லது கற்பாறைகளின் மத்தியில் விழுந்த விதையினால் பலனே எதுவும் இல்லை. கல் போன்ற கடின இருதயம் அலட்சியப்படுத்த விரும்புகிறது. ஆனால் விசுவாசம் என்னும் மிருதுவான நிலத்தில் அது விழும்போது அது ஆவியின் கனிகளை கொடுக்கும் கிறிஸ்தவனை தோன்றச் செய்யும். தேவன் அதை எப்படி செய்தார் என்பதை கவனியுங்கள். அவர் உறுதிப்படுத்தப்பட்ட அதே அக்னி ஸ்தம்பத்தையே இப்பொழுதும் கொண்டிருக்கிறார். ஒருவர் அதை குறித்து ஏன் நீங்கள் விஞ்ஞானிகளிடம் கூறக்கூடாது என்று கேட்டார். அதை அவர்கள் நம்புவார்கள் என்று நினைக்கிறீர்களா? முத்துக்களை பந்திகளுக்கு முன்னால் போட வேண்டாம், இயேசு போட வேண்டாம் என்று கூறியுள்ளார். விஞ்ஞானிகளிடம் இதை பற்றி கூற வேண்டும் என்னும் ஏவுதல் எனக்கு இல்லை. நான் வாழும் அதே பட்டணத்தில் தான் அவர்களும் வாழ்கின்றனர். அதை குறித்து அறிந்திருப்பவர்களுக்கு அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தனர். நான் போகலாம் என்றுதான் நினைத்திருந்தேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர், நீ போக வேண்டாம், அது அவர்களுக்காக அல்ல, நீ சென்று அதை கூடாரத்தில் உள்ளவர்களுக்கு அறிவிப்பாயாக என்றார். சரி, அது நிறைவேறினால், அவர்கள் கூறுவது நிறைவேறினால் நானே அதை சொன்னேன் என்பது நினைவிருக்கட்டும். கர்த்தர் கூறியுள்ளார், பாருங்கள், அது நிகழ்வதற்கு முன்பே அது முன்னறிவிக்கப்பட்டது, பின்னர் அது சம்பவிக்கிறது. வேதம் கூறுவதற்கு செவி கொடுங்கள். இந்த நாளில் உங்களை அழைக்கும் தேவனுடைய சத்தமாக இருக்கிறது. நீங்கள் அதை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதே கரிஸ்தம்பம் மறுபடியும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு 1000 வருட அரசாட்சிக்கு மக்களை வழிநடத்துகின்றது. 1000 வருட அரசாட்சிக்காக பூமியானது சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று நாம் 6ஆம் முத்திரையின் கீழ் பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால் கண்டறிகிறோம். அதற்கு முன்பு அம்முத்திரையை குறித்து அவிதம் பொதிக்கப்படவில்லை. அக்னிஸ்தம்பம் அவர்களை 1000 வருட அரசாட்சிக்கு வழிநடத்திக் கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தரத்தின்று அந்த யாத்திரையில் வழிநடத்தினது என்பதை கவனியுங்கள். அக்கிரி ஸ்தம்பம் தேவனுடைய வழிநடத்தலின் தேவன் தான் அந்த அக்கிரி. அந்த அக்கிரி ஸ்தம்பம் தான் தீர்க்கதரிசியை மாத்திரம் அபிஷேகம் செய்தது. மோசே அழைக்கப்பட்டிருந்தார் என்பதற்கு ஒரு பரலோக சாட்சியாக அக்கிரி ஸ்தம்பம் உள்ளது. தாத்தானும் மற்றோரும் நாம் ஒரு ஸ்தாபனம் தொடங்க வேண்டும். மோசே மாத்திரம் பரிசுத்தமானாக தன்னை காட்டிக்கொள்கிறார். மோசே, எங்களிடையே நீ ஒருவன் மாத்திரம் பரிசுத்தமான என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். கர்த்தருடைய சபையார் எல்லோரும் பரிசுத்தவான்கள். அப்படி இருக்க இந்த பொறுப்பை நீ மாத்திரம் எப்படி ஏற்றுக்கொள்ளலாம் என்று கூறினது உங்களுக்கு நினைவிருக்கலாம். அப்பொழுது மோசே நோங்குப்புற விழுந்து கதற துவங்கினான். அப்பொழுது தேவன், அவரிடத்திலிருந்து உன்னை பிரித்துக்கொள், நான் பூமியை பிளந்து அவனை விழுங்கப் போகிறேன் என்றார். முன்னடையாளம் எப்படி? தேவன் கூறியிருந்ததை மாத்திரம்தான் எடுத்துக்கொண்டிருந்ததாக மோசே ஜனங்களிடம் உரைத்தான். தேவனும் அது உண்மை என்று ரூபகாரப்படுத்தினார். தீர்க்க தரிசனியாகிய மீரியாமும் கூட, ஆரோனும் கூட, மோசே எத்தியோப்பிய பெண் ஒருத்தியை விவாகம் செய்ததற்காக அவனை பார்த்து சிரித்து அவனை குறித்து பரிகாசம் செய்தார்கள். தம்முடைய தாசருக்கு விரோதமாக பேசுவதற்காக தேவன் கோபம் கொண்டார். அவர் என்ன செய்தார்? அவர்களை கூடாரத்தின் வாசலுக்கு அவர் அழைத்தார். மீரியாம் அவை அதே சமயத்தில் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். ஆனால் மோசேயோ ஒரு தீர்க்கதரிசியை காட்டிலும் மேன்மை உள்ளவன், ஒரு தீர்க்கதரிசியை காட்டிலும் மேன்மை உள்ளவன். அவர், நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனை வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். என் தாசராகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, உங்களுக்கு தேவனிடத்தில் பயம் இல்லையா என்று கேட்டார். அவர் அந்த நிமிடமே குஷ்டரோகி ஆகி பாதி சித்தமானால் அது உங்களுக்கு தெரியும். அவர், யோவான் ஸ்நானகன், நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியை பார்க்க போறீர்களா? ஆம், அவன் ஒரு தீர்க்கதரிசியை பார்க்கல மேன்மை உள்ளவன் என்று கூறவில்லையா? ஏன் அவன் ஏன் ஒரு தீர்க்கதரிசியை காட்டில் மேன்மை உள்ளவனாக கருதப்பட்டான்? அவன் உடன்படிக்கையின் சூழல், அவன் இரு யுகங்களையும் ஒருங்கே இணைத்த உடன்படிக்கை பெட்டி. இன்றைக்கு நமது மத்தியுள்ள இந்த மகத்தான பரிசுத்த ஆவியானவர் ஒரு தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவர். தேவன் தமது வார்த்தையை நிரூபிக்க வார்த்தையுடன் நமது மத்தியில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு தீர்க்கதரிசியை பார்க்கிலும் தீர்க்கதரிசிகளை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு மேலான கிரியைகளை செய்து கொண்டு வருகிறார். எலியா காலத்தின் தீர்க்கதரிசிகளில் மகத்தான ஒருவனாக அவனது வாழ்நாளில் சுமார் 80 ஆண்டு காலத்தில் இயற்கைக்கு மேம்பட்ட 4 கிரியைகள் மாத்திரமே செய்தார். இரட்டிப்பான ஆவியை பெற்றிருந்த எலிசா 8 கிரியைகளை செய்தான். நாமோ ஆயிரக்கணக்கான கிரியைகள் நமக்கு முன் நிகழ்வதை கண்கூடாக கண்டிருக்கிறோம். அக்கிரி ஸ்தம்பத்தில் உள்ள கர்த்தருடைய தூதரை பாருங்கள். விஞ்ஞான ஆராய்ச்சியை உலகம் எங்கும் கொண்டு சென்றுள்ளது. அதன் மூலமாகவே அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட போகிறார்கள் என்பதை அறிந்துள்ளனர். அந்த ஆட்டுக்குட்டியானவர், அந்த கர்த்தருடைய தூதரானவர், கிறிஸ்துவாய் இருந்தவர் என்ன செய்தார்? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? பரிசுத்த யோவான் 6, அவர்கள் எல்லோரும் இந்த தண்ணீரை குடித்து மிகுந்த களிகூர்களோடு இருந்தார்கள். அப்பொழுது அவர், நானே வானத்திலிருந்து இறங்கிய ஜீவப்பம், நானே வனாந்தரத்திலிருந்த கண்மலை என்றார். அவர்களே, நீ பைத்தியக்காரன் என்று இப்பொழுது நாங்கள் அறிந்து கொண்டோம். நீ பைத்தியக்காரனாக இருக்கிறார், உனக்கு பிசாசு பிடித்திருக்கிறது, நீ பிசாசோடு உள்ள ஒரு பைத்தியக்கார மனிதன் என்றனர். உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஆவி ஜனங்களை ஆட்கொள்ளும் போது சில நேரத்தில் அவர்கள் மிகவும் சுறுசுறுப்பாக பக்தி உள்ளவர்களை போல் காணப்படுகின்றனர். அவர்கள், நீ ஒரு பிசாசு, உனக்கு பிசாசு பிடித்திருக்கிறது, நீ ஒரு சமாரியன், உனக்கு பிசாசு பிடித்துள்ளது என்றனர். மேலும் அவர்கள், உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டதாக கூறுகின்றாயோ என்றனர். அவர், 2 அடி பின்னால் வைப்பதை என்னால் காண முடிகின்றது. அவர், நான் இருக்கிறவராக இருக்கிறேன், ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்றார். அதாவது ஒரு எரிகின்ற அக்கிரியாய் அந்த முச்சடியில் இருந்து அக்கிரி சமமாயிருந்தார். அவர் மறித்து 3 நாளில் உயிரோடு இருந்த பின்பு சவுல் அவரை தமஸ்குக்கு செல்லும் வழியில் சந்தித்த போது அவர் அப்பொழுது அக்கிரி சமத்திற்கு திரும்பிவிட்டார். நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன், மறுபடியும் தேவனிடத்திற்கு போகிறேன் என்றார். பேதுரு சிறைச்சாலையில் இருந்த போது அந்த அக்கிரி ஸ்தம்பம் அதனுள் பிரவேசித்து கதவுகளை திறந்து அவனை வெளியே கொண்டு வந்தது. அது உண்மை. அந்த அக்கிரி ஸ்தம்பம் அவர்களை எங்கு வழி நடத்தினது? மோசே அந்த அக்கிரி ஸ்தம்பம் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவன் அந்த அக்னிஸ்தம்பத்தின் கீழ் அபிஷேகம் பெற்ற தலைவனாயிருந்தான். அவனுடைய செய்தியை அக்னிஸ்தம்பம் மாத்திரமே அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் ரூபகாரப்படுத்தினது. அந்த அக்னிஸ்தம்பம் தேவன் வாக்குத்தம் செய்த தேசத்திற்கு ஒரு நாள் அவரே மாம்சத்தில் தோன்றவிருக்கும் ஸ்தலத்திற்கு அவர்களை வழிநடத்தினது. சரியா? அவர்கள் என்ன செய்தனர்? ஒரு சாதாரண ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திற்கு மாத்திரம் இருப்பதை அவர்கள் காண்பிக்கும்படி முறுமுறுத்தனர். ஆனால் இந்த சமயத்தில் தேவனுக்கு மகிமை, நமது மத்தியில் நாம் காணும் இந்த அக்னி ஸ்தம்பம் நம்மை 1000 வருட அரசாட்சிக்கு வழிநடத்தும். இந்த யாத்திரைக்கு பிறகு அந்த மகத்தான 1000 வருட அரசாட்சிக்காக அவர் தமது ஜனங்களிடம் திரும்ப வருவார். அங்கு நாம் அவருடன் நித்திய காலமாய் ஜீவிப்போம். அவர் எப்பொழுதும் பிதாவின் வார்த்தையை உடையவராயிருக்கிறார். அது சரி என்று அவர் எப்பொழுதும் நிரூபித்து வருகின்றார். நாம் ஒரு யாத்திரையில் பிரவேசித்திருக்கின்றோம். இன்னும் சிறிது நேரத்தில் ஒளிநாடாக்கள் பதிவு செய்வதை நாம் நிறுத்திவிட போகின்றோம்.
My friends, my brothers,
ஓ என் நண்பர்களே, என் சகோதரரே, இங்கு வந்திருப்பவர்களே, இந்த ஒளிநாடாவை கேட்பவர்களே, நான் உங்களுடைய சகோதரன் என்ற முறையிலும் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜை என்ற முறையிலும் இந்த யாத்திரைக்காக வெளியே வாருங்கள் என்று உங்களை கேட்டுக் கொள்கிறேன். ஏனென்றால் இதில் கைவிடப்பட்டவர் அனைவரும் மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்வார்கள். பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள். இந்த குழப்பத்தை விட்டு வெளியே வாருங்கள். இந்த ஸ்தாபன முறைகளை விட்டு வெளியே வந்து ஜீவனுள்ள தேவனை சேவியுங்கள். இந்த மகத்தான உடன்படிக்கையின் தூதனானவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை. அவர் 1 யாத்திரையின் போதும் கொண்டு வந்ததும், 2 யாத்திரையின் போது கொண்டு வந்ததும், அவர் முன்பிருந்த அதே ரூபத்தில் ஒரு அக்னி ஸ்தம்பமாக நடத்திக் கொண்டிருந்தவர் இங்கே இந்த 3 யாத்திரையோடும் இருக்கிறார். 1 யாத்திரையின் போது அவர் என்ன செய்தார்? ஒரு இயற்கை தேசத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து மற்றொரு இயற்கை தேசத்துக்குள் வழிநடத்தினார். 2 யாத்திரையின் போது அவர் ஒரு வகை ஆவிக்குரிய நிலையில் இருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து ஒரு ஆவிக்குரிய பிரகாரமாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்குள் வழிநடத்தினார். இப்பொழுது அவர் ஆவிக்குரிய பிரகாரமாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் இருந்து நித்திய தேசமான 1000 வருட அரசாட்சிக்கு இதற்கு பின் மகத்தானதாக இருக்க போகிறதற்குள் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். அதே அக்கிரி ஸ்தம்பம், அதே அபிஷேகத்தின் முறையை கையாண்டு அதே தேவன் அதே கிரியைகளை செய்கிறாரே. 1 யாத்திரையை குறித்து உரைத்த 2 ஒன்றை உரைத்த அதே வார்த்தை 3 யாத்திரையை பற்றி உரைத்துள்ளது. இங்கே நாம் அதை நமக்கு மத்தியில் காண்கிறோம். வெளியே வாருங்கள். ஓ, அந்த குழப்பத்தை விட்டு வெளியே வாருங்கள். ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு வாருங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு வாருங்கள். வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இப்பொழுது அவர் நமது சரீரத்துக்குள் இருந்து கொண்டு நமது மத்தியில் வாசம் செய்கிறார். வெளியே வந்து ஜீவனுள்ள தேவனை சேவியுங்கள். நாம் நம்முடைய தலைகளை வணங்கியிருக்கையில் உங்களுடைய தலைகளை வணங்கியவாறு இருங்கள். உங்கள் ஆத்மாவின் ஆழத்திலிருந்து, உங்களுக்குள்ள எல்லாவற்றின் ஆழத்திலும் இருந்து, உலகின் காரியங்கள் அனைத்தையும் நிறுத்த ஆயத்தமாகி தேவனுக்காக ஜீவிப்பதற்காக நீங்கள் மனப்பூர்வமாய் நினைவு கூற விரும்புகிறீர்களா? இப்பொழுது உங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை என்றால் பெயரளவில் அபிதமாக அதை செய்ய வேண்டாம். ஆனால் நீங்கள் முழு இருதயத்தோடு அதை செய்ய வேண்டும் என்றிருந்தால், அதாவது நீங்கள் இப்பொழுது உறுதி கொண்டிருக்கிறீர்கள், இயேசு தமது ஊழியத்தின் முடிவில் நீங்கள் இப்பொழுதாவது விசுவாசிக்கின்றீர்களா என்று கேட்டது போல், இந்த காரியங்கள் உண்மை என்றும், தேவனால் ரூபகாரப்படுத்தப்பட்டது என்றும், நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம் என்றும் நீங்கள் உறுதி கொண்டிருந்து இப்பொழுது நீங்கள் உண்மையாகவே கிறிஸ்துவனிடம் வர விரும்புகின்றீர்களா? அலட்சிய தன்மையிலிருந்தும், ஸ்தாபன வகுப்பு வாதங்களில் இருந்தும், உலகத்தின் கருத்து மற்றும் உள்ள காரியங்களில் இருந்தும் வெளிவந்து இந்த யாத்திரைக்குள்ளாக வாருங்கள். நீங்கள் முழு இதயத்தோடு அவரண்டை சமர்ப்பிக்க விரும்பினால், இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கான யாத்திரைக்குள் செல்ல விரும்பினால், நாங்கள் ஜெபம் செய்யும் போது நீங்கள் உங்கள் கரங்களை உயர்த்துவீர்களா? நீங்கள் ஒவ்வொருவரும் உண்மையாகவே வெளியே வர வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பரலோக பிதாவே, தங்களுடைய கரங்களை உயர்த்தியிருப்பவர்கள் கத்தாவே, இப்பொழுதே அவர்கள் வெளியே வரட்டும். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவனுடைய வார்த்தையின் வாக்குத்தத்தின் பேரில் அவர்களுடைய இருதயங்களில் அசைவாடுவாராக. சபையாரின் மத்தியிலிருந்து ஏறக்குறைய 20 கரங்கள் உயர்த்தப்பட்டன என்று நான் நினைக்கிறேன். பிதாவே, இது உண்மை என்று அவர்கள் அறிந்து திருப்தி அடைந்துள்ளனர். அவர்கள் வெளியே வர
விரும்புகின்றனர்.
அங்கே வெளியே வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 25 லட்சம் பேர்களில் 2 பேர் மாத்திரமே தேசத்திற்குள் பிரவேசித்தனர்.
In the days of Jesus Christ, there was about
120 இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் அங்கே 120 பேர் சென்றனர்.
And now in the days of the ending of the world,
இப்பொழுது உலகத்தின் முடிவு நாட்களில் நீர் ஜீவனுக்கு போகிற வாசல் எடுக்கமும் வழி நெருக்கமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் என்று கூறினீர். அந்த வார்த்தைகள் தவற முடியாது, அவை உம்முடையவைகள். கர்த்தாவே, இப்பொழுது நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களுடைய இதயங்களை விருத்திச்சாரம் செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடும். அவருடைய வார்த்தையின் மூலமாயும் இந்நாட்களின் வெளிச்சத்தின் மூலமாயும் அழைக்கும் தேவனுடைய சத்தத்தை தெளிவாக கேட்க அவர்களுடைய செவிகளை விருத்தச் சேதனம் செய்தும் கர்த்தாவே, இந்த கடைசி முடிவான தருணத்தில் உள்ள தேவனுடைய மகிமையை அவர்கள் காணத்தக்கதாக அவர்கள் தங்களை திறந்தருளும். நீரோ, என் பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், அவர்களை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று
கூறினார்.
கர்த்தாவே, இன்னும் இதை புரிந்து கொள்ளக்கூடாத அநேகர் இங்கு இருக்கலாம். அவர்களுடன் நீர் ஈடுபட்டு கர்த்தாவே அவர்கள் புரிந்து கொள்ள அவர்களுக்கு வேறொரு தருணம் அளிக்க வேண்டும் என்று நான் மன்றாடுகிறேன். நீர் உமது வார்த்தையின் மூலம் பேசி உம்மை நிரூபித்து காண்பித்து இயற்கைக்கு மேம்பட்ட சட்டத்தினால் எங்களிடத்தில் பேசி பிறகு ஒரு வியாக்கியானம் அளித்து உமது மகத்தான கிரியைகள் வேத பிரகாரம் உண்மை என்பதை நிரூபித்து வருகிறதையும் அவர்கள் செவிகள் கேட்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேவனே, எங்கள் பாவங்களை நீர் மன்னிக்க வேண்டும் என்றும் நான் என்னையே இந்த வார்த்தையின் மேல் உறுதியாக வைத்து ஜெபிக்கிறேன். தேவனே, ஒரு வாரத்துக்கு முன்பு நான் தரையில் கிடத்தியிருந்த மரித்து போயிருந்த ஒரு மனிதன் மீது என்னை கிடத்தினதை நான் எண்ணி பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது அந்த மகத்தான பரிசுத்த ஆவியானவர் அவரை உயிரோடு எடுப்பினதை நான் கண்டேன். அவருடைய கண்கள் மேல் நோக்கியவாறு போய்விட்டிருந்தன. அவர் மரித்து கிடந்தார். ஒரு சில வார்த்தைகளில் உமது நாமத்தை கூப்பிட்ட மாத்திரத்தில் அவர் உயிர் பெற்றதை நான் கண்டேன். இதோ இன்றைக்கு இன்னமும் அவர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தாவே, நீர் மாறாத தேவனாயிருக்கிறீர். அதாவது பவுல் நீண்ட நேரம் பிரசங்கம் செய்த போது அதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு வாலிபன் சென்னல் வழியாக கீழே விழுந்து பாந்து போனான். பவுல் அவன் மீது குப்புறப்படுத்த போது அவன் உயிர் அவனுக்குள் திரும்ப வந்தது. அவன் உயிரை மீண்டும் அழைக்கக்கூடிய அதே மாறாத தேவனாய் இருக்கிறேன். இதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு கால் அவிசுவாசி விசுவாசியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தாவே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்மை நீர் எங்களுக்கு நிரூபித்து காண்பித்திருக்கிறீர். இப்பொழுது என் இருதயத்தின் தியானமும் என் மனதின் சிந்தனைகளும் என் பலனும் மற்றெல்லாமே தேவனுடைய வார்த்தையில் உருகி ஒன்றுபடட்டும். கர்த்தாவே, நானும் தேவனுடைய வார்த்தையும் ஒருமித்து மக்களுடன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அணிவகுத்து செல்லட்டும். கர்த்தாவே, இதை அருளும். எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் வியாதிகளை சுகமாக்கும், உமது ராஜ்யத்தின் பிரஜைகளாக எங்களை ஆக்கும். இப்பொழுது கர்த்தாவே, இவர்கள் உம்மண்டை வருகின்றபடியால் ஞானஸ்தான தொட்டி திறக்கப்பட்டு தண்ணீர் நிரப்பப்பட்டு இன்னும் சிறிது நிமிடத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். இதே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்ட போது விசுவாசித்தவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று வேதம் உரைக்கின்றது என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தாவே, உருமாறுகள் இங்கு வைக்கப்பட்டுள்ளன. வியாதியஸ்தர் சுகம் பெற நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவைகளை ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய ஆராதனைகள் நீண்டு போவதால் நேரம் அதிகமாகி விடுகிறது. விதைப்பதற்கு நிலம் இருக்கும் போதே நாம் தேவனுடைய வார்த்தையை விதைக்க வேண்டும். ஏனெனில் குளிர்காலம் வரப்போகின்றது, நாம் அதை காண்கிறோம். இலைகள் உதிர்கின்றன, எனவே குளிர்காலம் அருகாமையில் உள்ளது என்று நாங்கள் அறிந்து கொள்கிறோம். நாங்கள் தரைமட்டத்தை உடுது விதை விதைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே பரலோக பிதாவே, ஒவ்வொரு இருதயத்தோடும் நீர் பேச வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வேதம் விசுவாசித்தவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று உரைத்துள்ளது. கர்த்தாவே, இப்பொழுது இங்கே அநேக விசுவாசித்திருந்தும் உமது நேச பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தில் இருந்தும் ஞானஸ்தானம் பெறாத அநேக இருப்பார்களாயின் அவர்கள் இந்த காலையில் இனிமையாகவும் தாழ்மையுடனும் தங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு உலகத்தின் காரியங்களுக்கு மறித்து அடக்கமண்டப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துக் கொண்டவர்களாய் பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையை கொண்டு தேவ பக்தியுடன் இனி எப்பொழுதும் வாழ கிருபையருளும். கர்த்தாவே, இப்பொழுது நாங்கள் அவர்களை உம்மிடம் இந்த நோக்கத்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சமர்ப்பிக்கிறோம். ஆமென். இப்பொழுது நாம் ஆராதனையை சகோதரன் நிவிலிடம் ஒப்படைக்கின்றோம். நாம் ஞானஸ்தான ஆராதனைக்கு ஆயத்தமாகும் போது அவர் கூற வேண்டியது ஏதாவது இருந்தால் கூறுவார். கர்த்தருக்கு சித்தமானால் இன்றிரவு 7:30 மணிக்கு நான் மற்ற செய்தியை ஒலிப்பதிவு செய்ய விரும்புகிறேன். அது வரைக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.